மாலை வணக்கம். நாம் இப்பொழுது ஜெபத்திற்காக சற்று நேரம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். கிருபை பொருந்திய எங்கள் பரலோக பிதாவே, மற்றொரு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் மறுபடியும் இன்றிரவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் அணுகிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இன்றிரவு நடக்கவிருக்கும் ஆராதனையில் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுது நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் மிகுந்த ஊக்கத்துடன் ஆராய்ந்து கொண்டிருக்கும் இவ்விஷயங்களின் வியாக்கியானத்தை பரிசுத்த ஆவியானவர் தாமே வந்து எங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. ஓ தேவனே, வார்த்தையின் பேரில் ஐக்கியம் கொள்வதை நாங்கள் எல்லோரும் விலையுயர்ந்த ஒன்றாக கருதி முடிவில் இவ்விடத்தை விட்டு செல்லும் போது, வழியிலே அவர் நம்முடனே பேசின போது, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொடுந்து விட்டு எரியவில்லையா என்று நாங்கள் கூற கிருபை அளியும். நீர் எங்களுக்கு செய்து வருகிற யாவற்றிற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிரயாணத்தில் நீர் எங்களுடனே தங்குவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இவை யாவையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இன்றிரவு மறுபடியுமாக ஆராதனைக்கென்று கர்த்தருடைய வீட்டுக்கு வருவதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நாம் அனைவரும் சந்தோஷப்படுகிறோம். நான் மிகவும் மகிழ்ச்சியுடனாயிருக்கிறேன். இன்று பேச வேண்டுவதற்கு வெளிப்பாடு கிடைக்காது என்று நான் எண்ணியிருந்தேன். ஆனால் முடிவிலோ அதன் அர்த்தம் வெளிப்பட்டது. அந்த நான்கு குதிரைகளில் சவாரி செய்தவர்களில் கடைசியானவனை குறித்த ரகசியம் வெளிப்பட்டதற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். இக்காலத்தில் சபைக்கு அளிக்க அவசியமாயுள்ள முக்கியமான செய்திகளில் இது ஒன்றாக இருக்கும் என்றே நான் எண்ணுகிறேன். அடுத்த முத்திரையின் ரகசியம் என்னவென்பது எனக்கு தெரியாது. அவர் அதை வெளிப்படுத்துகிற விதமாகவே நான் ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு அதை அளிக்கும் விதமாகவே நான் அதை அளிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவித்து மகிழ்கின்றீர்களா? முத்திரைகளின் ரகசியம் சபையின் காலங்களோடு எவ்வளவு அழகாக பொருந்துகின்றது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? அவை இரண்டு முற்றிலுமாக இணைகின்றன. சபையின் காலங்களுக்கு விளக்கு உரையை அளித்த அதே பரிசுத்த ஆவியானவர் தான் முத்திரைகளின் ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறார் என்பதனையே அது காண்பிக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஏனென்றால் அவை ஒன்றாக இணைகின்றன. தேவன் வித்தியாசமான வழிகளில் தம்மை வெளிப்படுத்தும் ஒரு மகத்தான கிரியையாக இது அமைந்துள்ளது. நீங்கள் கவனியுங்கள், அவர் தரிசனங்களில் தம்மை தானியாலுக்கு வெளிப்படுத்துகிற போது அநேக அடையாளங்களின் மூலம், வெள்ளாடு, மரம், அடுத்தபடியாக சொரூபம் போன்றவைகளின் மூலம் அவைகளை காண்பித்தார். அவை எல்லாம் ஒரே சம்பவத்தையே எடுத்து காண்பிக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள தவற வேண்டாம். இப்பொழுது சற்று முன் 85 வயது சென்ற பெண்மணியோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அந்த பெண்மணி கூறியது என்னை சிலிர்க்க வைத்தது. அண்மையில் நான் மேற்கு திசைக்கு செல்லும் முன்பு ஒரு சிறு பெண் ஒஹையோ பட்டணத்தில் ரத்த புற்றுநோயால் பீடிக்கப்பட்டு சாகும் கடைசி தருணத்தில் இருந்தாள் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது லுக்கீமியா என்பதோ ரத்தத்தில் உண்டான புற்றுநோயாகும். அந்த சிறு பெண் அப்பேற்பட்ட பயங்கரமான நிலைமையில் இருந்தாள். எனவே உங்களுக்கு தெரியுமா, அவள் பிழைப்பாள் என்ற நம்பிக்கையே இல்லாதிருந்தது. அவர்கள் ரத்த குழாய்கள் மூலமாகவே அவளுக்கு ஆகாரத்தை செலுத்திக் கொண்டிருந்தனர். அவள் மிகவும் எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவள். சகோதரன் கிட் என்பவரும் அவருடைய மனைவியும் கத்தர் எவ்விதம் ஜபத்திற்கு பதிலளிக்கிறார் என்று அவர்களிடம் எடுத்துக் கொண்ட போது அவர்கள் ஒரு வாடகை மோட்டார் வண்டியில் அந்த பெண்ணை இங்கு அழைத்து வந்தனர். அவள் ஏறக்குறைய 6 அல்லது 7 வயது சென்ற மிகவும் அழகுள்ள பெண்ணாக இருந்தாள். 9 வயது. அவளோ அங்கே பின்னால் உள்ள அறையில் இருந்தாள். ஆகவே நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சென்றபோது பரிசுத்த ஆவியானவர் அவளுக்கான வார்த்தையை அருளினார். அவர் கூறியவாறே அவளுக்கு சாதாரண முறையில் வாய் வழியாக ஆகாரம் கொடுக்கப்பட்டது. முடிவில் அவள் அந்த இடத்தை விட்டு செல்லும் முன்பு இறைச்சி கலந்த ரொட்டி வேண்டும் என்று அழுதாள். அவளுக்கு இயற்கையான முறையில் வாய் வழியாகவே அந்த இறைச்சி கலந்த ரொட்டியை கொடுத்தார்கள். சில நாட்கள் கழித்து அவர்கள் மருத்துவரிடம் அந்த பெண்ணை கொண்டு சென்றார்கள். மருத்துவருக்கோ என்ன நேர்ந்தது என்றே ஒன்றும் புரியவில்லை. அந்த பெண்தான் அவள் என்று கண்டுகொள்ள கூடாத அளவிற்கு அவள் வித்தியாசமான தோற்றம் கொண்டவளாய் இருந்தாள். ரத்த புற்றுநோயின் அடையாளம் அவளில் சிறிதேனும் காணப்படவில்லை என்பதாக மருத்துவரே கூறிவிட்டார். புற்றுநோயினால் மறிக்கும் தருவாயில் இருக்க அவர்களால் அவள் கைவிடப்பட்டு எல்லாவித நம்பிக்கையும் அற்றுப்போய் ரத்த குழாய்களின் வழியாக ஆகாரம் செலுத்தப்பட்டு மஞ்சள் நிறமாய் காணப்பட்ட அதே பெண் இன்று மற்ற பெண் பிள்ளைகளோடு பள்ளிக்கூடத்தில் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருக்கிறாள். இதை போன்ற மற்றொரு சம்பவம் என் நினைவிற்கு வருகிறது. நான் அப்பொழுதுதான் வீடு திரும்பியிருந்தேன். அப்பொழுது கான்சாஸ் பட்டணத்தில் இருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்தனர். அவர்கள் எபிஸ்கோபால் ஸ்தாபனத்தார் அல்லது பிரெஸ்பிடேரியன்கள் என்று நினைக்கிறேன், நான் தவறாக கூறவில்லை. அப்பொழுது மருத்துவர்களோ இரத்த புற்றுநோயினால் அவளை கைவிட்டிருந்தனர். இன்னும் 4 நாட்கள் மாத்திரமே அவள் பிழைத்திருப்பாள் என்று அவர்கள் கூறியிருந்தனர். அவள் மிகவும் மோசமடைந்தாள். அவளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக அந்த 4 நாட்கள் செல்வதற்கு முன் பணியை எவ்வாறாயினும் கடந்து இங்கு அடைந்து விடலாம் என்று எண்ணம் கொண்டு அவர்கள் புறப்பட்டு வந்தனர். அவள் பாட்டனார் தலைநிறைத்து வயது சென்ற கம்பீரமான தோற்றத்தில் உடைய ஒருவர். அவர்களோ இங்கு வந்தடைந்து ஒரு விடுதியில் தங்கி ஏற்கனவே 2 நாட்களை கழித்து விட்டனர். அப்பொழுது சில்வர் கிரீக் என்ற இடத்திலிருந்து அந்த விடுதி இப்பொழுது இங்கு இல்லை என்று நான் யூகிக்கிறேன். எனவே அவளுக்காக ஜம்சிங்க நான் சென்றேன். அது விடியற் காலையாக இருந்தது. அதற்கு முந்தின இரவு தான் நான் வீடு திரும்பி இருந்தேன். நான் அங்கு சென்றபோது அவள் பாட்டனார் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தார். அந்த தாயோ அந்த பெண்ணை கவனித்துக் கொள்ள முயன்று கொண்டிருந்தாள். ஆகவே நான் ஜெபம் செய்ய முழங்கால் படிக்கிட்ட போது அவளுடைய தந்தையும் தாயும் செய்திருந்த ஒரு ரகசிய செயலை பரிசுத்த ஆவியானவர் தானே எனக்கு வெளிப்படுத்தினார். நான் அவர்களை ஒருபுறமாக அழைத்து அது உண்மையா என்று கேட்டேன். அப்பொழுது அவர்களோ அழத் தொடங்கி அது உண்மைதான் என்று கூறினார்கள். பின்னர் அந்த பெண் ஒரு கயிற்றை வைத்து குதித்து விளையாடிக் கொண்டிருப்பதை நான் தரிசனத்தில் கண்டேன். ஆகவே இப்பொழுது அந்த சிறு பெண் 3 வாரத்திற்குள் அந்த பெண் இரத்த புற்றுநோயே இல்லாமல் பரிபூர்ண சுகமடைந்து பள்ளிக்கூடத்தில் கயிறு வைத்து அவள் குதித்துக் கொண்டிருப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை அவர்கள் அனுப்பி வைத்திருந்தனர். இப்பொழுது இந்த சாட்சிகள் அனைத்தும் முற்றிலும் உண்மையாகும். பாருங்கள், ஆகவே நம் தேவன் மிகவும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், நாம் அவரை சேவித்து அவரில் விசுவாசம் கொள்ளுவோம். எனவே அவர் உண்மையுள்ளவர் என்பதை நான் அறிவேன்.
Now, I'm trying my best now, and while...
இப்பொழுது நான் என்னால் முடிந்த அளவு சிறந்ததை செய்ய முயன்று கொண்டிருக்கையில் நம் மத்தியில் உள்ளான ஏதோ ஒன்று தன்னுடைய வழியின் மூலம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்றிரவு தேவ கிருபையை கொண்டு 4வது முத்திரை என்னவென்பதை பற்றியும் பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து நமக்கு என்ன சொல்லப் போகிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முயல்வோம். இப்பொழுது வெளிப்படுத்துகிற விசேஷம் 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இருந்து துவங்கி 8வது வசனம் வரை நான் படிக்கப் போகிறேன். ஒவ்வொரு முத்திரைக்கும் 2 வசனங்கள் உண்டு. முதல் வசனமானது அதன் வருகையை அறிவிக்கிறது. யோவான் என்ன கண்டான் என்பதோ 2வது வசனத்தில் அடங்கியுள்ளது. அவர் 4வது முத்திரையை உடைத்த போது 4வது ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கிர நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாபினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுதோ இதனை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இது ஒரு ரகசியம். இப்பொழுது சபையின் காலங்களை ஆராயும் போது நாம் செய்தவாறு இப்பொழுது இதற்கு முன்பு முத்திரைகளை குறித்தும் குதிரை சவாரி செய்பவர்களை குறித்தும் நாம் சிந்தித்ததை மறுபடியும் கூறுவோம். இப்பொழுது 4வது முத்திரையை பற்றி பேசுவதற்கு ஏற்றத்தருணம் வந்துவிட்டது என்னும் சிந்தை நமக்குள் எழும் வரை இவைகளை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இப்பொழுது முத்திரைகளை உடைத்தலில் நாம் இது ஒரு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் என்பதை நாம் கவனித்துள்ளோம். பண்டைய காலத்தின்படி புஸ்தகமானது ஒரு சுருள் வடிவில் சுற்றப்பட்டிருந்தது. அது இந்த மாதிரியான ஒரு புத்தகமாக இருக்கவில்லை. ஏனென்றால் இக்காலத்தில் உள்ள இந்த புத்தகங்கள் அண்மையில் தோன்றியவை. இத்தகைய புத்தகங்கள் சுமார் 150 அல்லது 200 வருடங்களுக்கு முன்புதான் தோன்றினது என்று நான் யூகிக்கிறேன். பழங்காலத்தில் எழுதியவைகளை அவர்கள் சுருள் வடிவில் சுருட்டி முனையை சுருட்டாமல் விட்டுவிடுவார்கள். அது எவ்விதம் சுருட்டப்படும் என்பதனை நான் உங்களுக்கு முன்னமே எடுத்துரைத்துள்ளேன். இதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் காணலாம் என்று நான் கூறியுள்ளேன். இவ்விதம் சுருள் வடிவில் சுருட்டப்பட்டு முனை விடப்பட்டு அது முத்திரிக்கப்படும். ஒவ்வொன்றும் ஒரு முத்திரையாகும். அது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புத்தகமாயிருந்தது. அது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட மீட்பின் புத்தகமாயிருந்தது. என்னை மன்னிக்கவும், வானத்திலாவது பூமியிலாவது ஒருவரும் அல்லது பூமியின் கீழாவது அதை திறக்கவும் அல்லது அதை பார்க்கவும் கூட பாத்திரமானாய் காணப்படவில்லை. எனவே யோவான் அழத் தொடங்கினான். ஏனென்றால் அவனால் ஒரு மனிதனையும் காண முடியவில்லை. ஆதாமும் ஏவாளும் பாவத்தின் காரணத்தால் தேவனுடைய வார்த்தையில் கொண்டிருந்த உரிமைகளை, வாக்குத்தத்தங்களை அவர்களுடைய சுயாதீனத்தை இழந்து பறிகொடுத்த போது அந்த புத்தகம் அதன் மூல உரிமையாளரின் கரத்தை அடைந்தது. அப்புஸ்தகம் அவர் கையிலிருந்து வாங்கப்படாமல் போயிருந்தால், ஞாபகம் கொள்ளுங்கள், ஆதாமும் ஏவாளும் பூமியின் மேல் ஆதிக்கம் செலுத்தினர். அவன் தேவனுடைய குமாரனாக இருந்தபடியால் அவன் ஒரு குட்டி தேவனாக பூமியின் மேல் ஆளுகை செய்தான். தேவனுடைய குமாரன் ஒரு குட்டி தேவனாயிருக்கிறான். இப்பொழுதோ அது வேத வாக்கியத்திற்கு முரண்பட்டதல்ல, அது வினோதமாக தென்படுகிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் இயேசுவோ தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று சொல்லியிருக்க என்றார். யாரிடத்திற்கு தேவ வசனம் வருகிறது? தீர்க்கதரிசிகளிடத்திற்கு. தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா என்று இயேசு கேட்டார். பாருங்கள், ஆகவே அவர்கள் தேவர்களாயிருந்தனர். மனிதனே, ஒரு குடும்பத்தில் நீ பிறந்திருப்பதால் அந்த குடும்பத்தின் பெயரை நீ ஏற்றுக்கொள்கிறான். குமாரன் என்னும் ஸ்தானத்தில் உன் தகப்பனாரின் ஒரு பாகமாக நீ இருக்கிறாய். பாவம் பிரவேசித்த போது மனிதன் பிளவின் மற்ற எல்லையை அடைந்தார் என்று நாம் கண்டறிந்தோம். காளை வெள்ளாட்டுக்கடா இவளின் ரத்தமானது பாவ நிவர்த்திக்கென்று செலுத்தப்பட்டது. ஆனால் அவை பாவத்தை முடிந்தது என்று அதை போக்கவில்லை. உண்மையான வெண்மையாக்கும் திரவம் வரும் வரை இது கைகொள்ளப்பட வேண்டும். வெண்மையாக்கும் திரவம் பாவத்தின் கரையை அகற்றி அதை மூலப்பொருட்களாக மாற்றி வார்த்தையை புரட்டிய சாத்தானிடம் அதை கொண்டு சேர்க்கும். சாத்தானை அதை அடைந்த பிறகு அவன் தன்னுடைய இறுதியாழ்வு வரும் வரை காத்திருக்கிறான். இப்பொழுதோ நாம் விசுவாசிப்பது என்னவென்பதையே அது காட்டுகின்றது. அவன் முற்றிலுமாக அழிக்கப்படுவான் என்று நாம் நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஆதாரமாக கொண்டு பாவமானது அறிக்கையிடப்படும் போது அது மறைந்து போகிறது என்று நான் நம்புகிறேன். ஒரு துளி கருப்பு நிற மையை வெண்மையாக்கும் திரவத்தில் ஊற்றும் போது அது மூல ரசாயன பொருட்களாக மாறி முன்பிருந்த நிலையை அடைவதற்கு இது ஒப்பாயிருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அதையே செய்கிறது. மனிதன் மறுபடியுமாக பிளவை கடந்து தேவனுடைய குமாரனாகும்படி அது செய்கிறது. பாருங்கள், ஆகவே அப்பொழுது அவன், அதாவது தேவனுடைய சிருஷ்டிக்கும் வல்லமையும் கூட அவனுக்குள் இருக்கின்றது. தேவன் அவன் மூலம் அதை கட்டளையிடும் பொழுதெல்லாம் அது செய்யப்படும். நாம் பழைய நிலைக்கு செல்கிறோம். அப்பொழுது காளை வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தின் கீழ் இருந்த மோசே பற்றி எறிய முச்சடியில் அக்னி சம்பத்தை அவன் சந்தித்தான். ஆகவே அவன் தேவன் அவனுக்கு கொடுத்த கட்டளையுடன் அங்கே நின்றான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் வந்தபோது அவன் பேசினான். அப்பொழுது வார்த்தையானது காரியங்களை சிருஷ்டித்தது. பாருங்கள், இப்பொழுது காளையின் ரத்தத்தின் கீழிருந்தே அதை செய்தால் இயேசுவின் ரத்தத்தை குறித்து என்ன? ஏனெனில் இயேசுவின் ரத்தம் பாவத்தை மூடாமல் அதை அறவே அகற்றுகிறது. இப்பொழுது நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு மீட்கப்பட்ட புத்திரனாகவே நிற்கிறீர்கள். இப்பொழுது சபையானது தற்பொழுதுள்ள நிலையை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. பாருங்கள், நாம் தைரியமாக வெளிவந்து பிரச்சனையை சந்திப்பதற்கு பதிலாக அநேக சமயங்களில் நாம் செய்யலாமா வேண்டாமா என்று ஆலோசனை செய்பவர்களாக காணப்படுகிறோம் என்றே நான் நினைக்கிறேன். நான் வைத்துள்ள ஒரு காரியத்தை உங்களிடம் கூற வேண்டும். நான் அதை தக்க சமயத்தில் கூறுவேன். ஆகவே இப்பொழுது சபைகளில் எங்கோ தவறு காணப்படுகிறது. ஸ்தாபனங்கள் தவறான போதங்களினாலும் ஜனங்களின் மனதை குழப்பம் வர செய்வதால் எது சரி என்று அறியாத நிலையை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அது உண்மை. ஆனால் சத்தியம் வெளிப்படும் என்று நமக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளது. இந்த புஸ்தகமானது ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டுள்ளது. ஏழு முத்திரைகள் கொண்ட இப்புஸ்தகம், ஏழு முத்திரைகள் முடிவு பெற்றவுடன் ஏழு இடிமுழக்க ரகசியங்களை நாம் வெளிப்படுத்த 10 அதிகாரத்தில் பார்க்கிறோம். யோவான் அவன் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் எழுத வேண்டும் என்ற கட்டளை பெற்றிருந்தான். ஆனால் இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை எழுதக்கூடாது என்று அவனிடம் கூறப்பட்டது. அந்த இடிகள் முழங்கும் போது கிறிஸ்து, அதாவது பலமுள்ள தூதன், வானவில்லோடு இறங்கி வந்து தமது பாதத்தை பூமியின் மீதும் சமுத்திரத்தின் மீதும் வைத்து இனி காலம் செல்லாது என்றும் சமயம் கடந்துவிட்டது என்றும் ஆணையிடுகிறார் என்று நாம் பார்த்தோம். மேலும் ஆட்டுக்குட்டியாரவர் தம்முடைய பரிந்து பேசும் ஊழியத்தை விட்டுவிட்டு தம் மரணத்தினால் அவர் மீட்டுக் கொண்ட அனைவரையும் சொந்தமாக்கிக் கொள்ள புறப்பட்டு வருகிறார் என்று முத்திரைகளின் வெளிப்பாடுகளில் நாம் கண்டறிகிறோம். ஆகவே அந்த புஸ்தகத்தை யாராலுமே திறக்க முடியவில்லை. அதை யாரும் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அது ஒரு மீட்பின் புஸ்தகமாகும். கிறிஸ்து சிங்காசனத்திலே மத்தியஸ்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்ததால் ஆவியாகிய பிதா அந்த புஸ்தகத்தை தம் கரத்தில் வைத்திருந்தார். அவர் ஒருவரே மத்தியஸ்தர். ஆகையால் எந்த பரிசுத்தமானும் மரியாளும் யோசேப்பும் வேறு யாருமே மத்தியஸ்தராக அந்த பலிபீடத்தில் இருக்க முடியாது. அதற்கு ரத்தம் சிந்துதல் அவசியம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே பாவநிவர்த்தி செய்ய முடியும். ஆகவே வேறு யாரும் அந்த மத்தியஸ்த ஊழியத்தை வகிக்க முடியாது. அது சரி, வேறு யாராலும் அதை செய்யவே முடியாது. ஆகவே அரசியல் சம்பந்தமான காரியங்களுக்காக பரிசுத்த யூதா வேண்டிக் கொள்வார் என்றும் வேறு சில காரியங்களுக்காக பரிசுத்த சிசிலியா வேண்டிக் கொள்வார் என்றும் கருதுவதும் அர்த்தமற்றமையாகும். அதுவல்ல, அவிதம் நினைக்கும் ஜனங்கள் நேர்மையும் உத்தமமானவர்கள் அல்ல என்று நான் கூறவில்லை. நீங்கள் அதை உத்தம இதயத்தோடு செய்தாலும் நீங்கள் தவறாயிருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையாகவே தவறாயிருக்கிறீர்கள். ஒரு தேவதூதன் பரிசுத்த போனஃபர் என்பவருக்கு பிரத்யட்சமாகி இதை அதை மற்றதை போன்ற அநேக காரியங்களை கூறியுள்ளான என்று நீங்கள் கேட்கலாம். மற்றவர் கண்ட தரிசனங்களை நான் சிறிதும் சந்தேகிக்கவில்லை. ஜோசப் ஸ்மித் அவர் கண்ட தரிசனத்தையும் நான் சந்தேகிக்கவில்லை. ஆனால் அவர்கள் கூறுவது தேவனுடைய வார்த்தையுடன் பொருந்தாமல் இருப்பதால் அது தவறு என்று எனக்கு தென்படுகிறது. பாருங்கள், அவை யாவும் தேவனுடைய வார்த்தையுடன் இணங்க வேண்டும். அவ்வாறே சபையின் காலங்களை குறித்த வெளிப்பாடும் முத்திரையின் ரகசியங்களின் வெளிப்பாடும் மற்ற யாவும் வேதத்துடன் பொருந்த வேண்டும். ஏழு இடி முழக்கங்களின் ரகசியங்களை வைத்திருப்பதாக ஒருவன் கூறி அவன் கூறுபவை தேவனுடைய வார்த்தையுடன் இணங்காமற் போனால் எங்கோ தவறு உள்ளது. பாருங்கள், அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று வர வேண்டும். ஏனென்றால் இதுதான் அந்த புஸ்தகம். இது இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை பூரணமாக கொண்ட புஸ்தகமாகும். அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் முன்னே வந்தார் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் அதை அறியார்கள். யோவான் அழுது கொண்டிருந்தான். அந்த புஸ்தகத்தை திறப்பதற்கு வானத்திலாவது பூமியிலாவது ஒருவரும் பாத்திரமாக யோவான் காணவில்லை. ஏனெனில் எல்லோருமே பாவம் செய்து பிளவின் மற்ற எல்லையில் அடைந்திருந்தனர். பாருங்கள், ஒரு மனிதனும் பாத்திரமானாக இருக்கவில்லை. ஒரு கால தேவதூதன் ஒருவன் அதற்கு பாத்திரமானாக இருந்திருக்கலாம். ஆனால் அவன் ஒரு மீட்பின் இனத்தானான மனிதனாக இருக்க வேண்டியதாக இருந்தது. அது மானிட வர்க்கமாக இருக்க வேண்டியதாக இருந்தது. அவ்விதம் எவருமே இல்லை. ஏனெனில் ஒவ்வொரு மனிதனும் இனச்சேர்க்கையினால் உண்டாயிருந்தான். இனச்சேர்க்கையின்றி பிறந்த ஒருவர் தான் அதற்கு பாத்திரவானாக இருக்க வேண்டியதா இருந்தது. எனவே தேவனே கன்னியின் வயிற்றில் பிறந்து இம்மானுவேலானார். அவருடைய ரத்தம் தான் தகுதியுள்ளதா இருந்தது. அவரே இந்த பிளவை கடந்து கிரயத்தை செலுத்தி ஏனையோருக்கு வழியை உண்டு பண்ணினார். பின்பு அவர் மத்தியஸ்தானத்தை வகித்தார். இப்பொழுது அவ்வூழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த புஸ்தகம் உண்மையாகவே இதுவரை மூடப்பட்டிருந்தது. அது அடையாளங்களை கொண்டுள்ளது. அவர்கள் அதை கண்டார்கள். யோவானும் கூட அதை அடையாள ரூபத்தில் கண்டான். முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட சம்பவம் யோவானுக்கு அறிவிக்கப்பட்டது. அவனோ ஒரு வெள்ளை குதிரை புறப்பட்டு சென்றது. அதன் மேல் ஒருவன் ஏறியிருந்தான். அவன் கையில் ஒரு வில் இருந்தது என்று கூறினான். அது ஒரு அடையாளமாயிருந்தது. அது வெளிப்படுத்தப்படவில்லை. இல்லை, அது வெறுமன ஒரு அடையாளமாயிருக்கிறது. பூமியில் உள்ள எந்த ஒரு மனிதனும் அவனால் கூட முடிந்தது அதுதான். அது உண்மை. அதன் ரகசியத்தை அறிவதற்கென மனிதன் தட்டு தடுமாறி அதன் அர்த்தம் இதுவாயிருக்கும் அல்லது அதுவாயிருக்கும் என்று யூகித்துக் கொண்டே வந்தான். ஆனால் ஏழாம் தூதனின் செய்தியில் ரகசியங்கள், தேவ ரகசியம் அனைத்தும் அந்த நாட்களில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நாம் காண்கிறோம். இப்பொழுதோ அவர் அந்த நாளில் அதை செய்யையில் வெளிப்படுத்துகிற விசேஷம் 10:1-7 அந்த வசனத்தில் அந்த நேரத்தின்படியே வெளிப்படுத்தப்படும். பின்னர் ஏழு இடி முழக்கங்களும் தங்கள் விசித்திரமான சட்டங்களை முடங்கின. யோவான் அவைகளை எழுதப் போவதாயிருந்தார். ஆனால் யோவான் அவை என்ன என்பதை அறிந்திருந்தான். ஆனால் அவன் அதை எழுதவில்லை. ஏனென்றால் அவன் அதை எழுதாதபடிக்கு தடை செய்யப்பட்டான். அது முற்றிலும் பரம ரகசியமாய் அமைந்துள்ளது. அவை அடையாளங்களின் மூலமாகவும் கூட வர்ணிக்கப்படவில்லை. அந்த இடிகள் முடங்கின என்று மாத்திரம் நாம் அறிவோம், அவ்வளவுதான். ஆகவே இப்பொழுது நாம் இதை படிக்கின்ற வேளையில் ஞாயிறு காலையன்று நடக்கவிருந்த சுகமளிக்கும் ஆராதனையை நாங்கள் ரத்து செய்து விட்டோம். அதற்கு பதிலாக முத்திரைகளின் பேரில் ஜனங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிப்போம் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இப்பொழுதோ உங்கள் கேள்விகள் யாவும் ஏழு முத்திரைகளின் பேரிலேயே இருக்க வேண்டும். அது உங்களுக்கு புரியாமல் இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ளாத ஒன்றாயிருக்க வேண்டும். ஆகவே கேள்விகள் முத்திரைகளின் பேரிலேயே இருக்கட்டும். நான் பதில் உழைப்பதற்கு போதுமான கேள்விகள் இருக்கின்றனவா என்று என்னால் சனி இரவு கூற முடியும். நீங்கள் பாருங்கள், நான் இதை செய்ய வேண்டுமா அல்லது நான் ஒரு சுப்பனம் கண்டேன் என்பவர்கள் மதிப்பார்ந்தவர்கள் தான் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அவைகள் போற்றத்தக்கவர்கள் தான். ஆனால் சரியாக நாம் ஏழு முத்திரைகளுடன் தங்குவோம். அதைத்தான் நாம் செய்கிறோம். இந்த கூட்டமும் அதற்கென்றே நியமிக்கப்பட்டுள்ளது. நாம் அதனுடன் சரியாக தங்கியிருக்கட்டும். கூடுமானவரை கேட்கப்படும் கேள்விகள் ஏழு முத்திரைகளை ஒட்டியே அமைந்திருக்கட்டும். நான் வீடு திரும்ப வேண்டும். மேற்கு பகுதியில் சில கூட்டங்களை நான் நடத்த வேண்டும். ஒன்று அல்லது இரண்டு மாதங்கள் கழித்து நான் திரும்பவும் வருவேன். அப்பொழுது சுகமளிக்கும் ஆராதனையை நடத்த கர்த்தர் ஒருவேளை அனுமதிப்பார். ஏழு எக்காலங்களை குறித்தும் ஏழு கரசங்களை குறித்தும் நாம் ஆராய வேண்டிய அவசியம் உண்டு. நீங்கள் பாருங்கள், அவை எல்லாம் ஒன்றுக்கொன்று பொருந்துகின்றன. ஆனால் இதுவரை அவை ரகசியங்களாகவே அமைந்துள்ளன. இப்பொழுது கடந்த இரவு முதலாம் முத்திரையானது திறக்கப்பட்டது. சவாரி செய்தவன் கத்தாவே எனக்கு உதவும். நான் அதற்கு முன்பாக அதை ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. ஒவ்வொரு முத்திரையின் ரகசியமும் எனக்கு வெளிப்படும் முன்னர் அதன் உண்மையான அர்த்தத்தை நான் அறியாமல் இருந்தேன். அது சரி, நான் அதை சற்றும் அறியாதிருந்தேன். நான் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு அது வெளிப்படும் வரையில் உட்கார்ந்த வண்ணமாகவே இருப்பேன். அது வெளிப்படும் போது நான் என் எழுதுகோலை எடுத்துக்கொண்டு அது முடியும் வரை அநேக மணி நேரமாக எழுதிக்கொண்டே இருப்பேன். அதன் பின்னர் அவர் இதை எங்கே கூறியிருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பேன். நல்லது, நான் இதை எங்கேயோ கண்டிருப்பதை போல் தோன்றுகிறதே என்று நினைத்து என் ஒத்துவாக்கிய வேத அட்டவணையை எடுத்து அதை போல ஏதாவது ஒன்று அங்கே உள்ளதா, இங்கே இது சரியாக இருக்கின்றது, அதன் பின் அங்கேயும் அது மறுபடியும் அபிதமாக இருக்கின்றது, இங்கேயும் எங்கும் அங்கும் அது உள்ளது என்று அதை திரும்ப பார்ப்பேன். அதன் பின்பு நான் அதை சரியாக இணைப்பேன். வேத வாக்கியங்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதனால் இந்த வெளிப்பாடு தேவனால் அளிக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்வேன். அந்த விதமாகத்தான் அதை செய்ய வேண்டும். கட்டிடம் கட்டும் போது ஒரு கல் மற்றொரு கல்லோடு இணைவது போல வேத வாக்கியங்களும் ஒன்றோடு ஒன்று இணைய வேண்டும். இப்பொழுது நேற்று இரவு மூன்றாம் முத்திரை நமக்கு திறக்கப்பட்டது. முதலாவதாக ஒரு வெள்ளை குதிரை, அடுத்தது சிகப்பு குதிரை, அதற்கு பின்பு கருப்பு குதிரை. ஒரே ஆள்தான் எல்லா குதிரைகளின் மேலும் சவாரி செய்கிறான் என்பதை நாம் காண்கிறோம். அவன் தொடக்கத்தில் அந்திகிறிஸ்துவின் ஆவியாயிருந்தான். தொடக்கத்திலோ அவனுக்கு கிரீடம் இல்லை. சற்று கழித்து பின்னர் அவன் கிரீடத்தை பெறுகிறான். பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போட அவனுக்கு ஒரு பட்டயம் பின்பு அளிக்கப்படுகின்றது. சமாதானத்தை அவன் எடுத்து போட்டதாக நாம் கண்டோம். அதன் பின்னர் அவன் தன் கோட்பாடுகளை நுழைத்து சபைக்காக காசை சேமித்து வைக்கிறான். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமையும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமையும் விற்கப்படுகிறது. ஆனால் சிறிது விடப்பட்டிருந்த எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதபடி அவன் தடை செய்யப்படுகிறான். ஆகவே எண்ணெயும் திராட்சரசமும் எவைகளுக்கு உதாரணமாக இருக்கின்றன என்றும் அதனால் உண்டாகும் பலன் என்னவென்பதையும் நாம் சென்ற இரவு பார்த்தோம். அது சற்று கொடூரமாக காணப்பட்டிருக்கும். ஆனால் நான் கூறியது முற்றிலும் சத்தியமாகும். பாருங்கள், இப்பொழுது நாம் முடித்தோம். நாம் மறுபடியும் அதை குறித்து சிறிது நேரம் ஆராய்வோமாக. திராட்சை ரசத்தின் வல்லமை என்னவென்று விவரித்து நாம் சென்ற இரவு கூட்டத்தை முடித்தோம். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவிக்கு எடுத்துக்காட்டாயிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை எனில் நீங்கள் அதை ஒளிநாடாக்களில் கேட்டு புரிந்து கொள்ளலாம். அதற்கான வேத வசனங்களை நீங்கள் எங்கே கண்டறியலாம் என்றால், எண்ணெய் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவிக்கு எடுத்துக்காட்டாய் உள்ளது. புத்தி இல்லாத கண்ணீரிடம் எண்ணெய் இல்லை, புத்தி உள்ள கண்ணீரிடம் எண்ணெய் இருந்தது. பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளும் அதை பெற்றிருந்தனர் என்று கண்டோம். உண்மையாகவே இதை குறித்த எல்லா வேத வாக்கியங்களையும் எடுத்துக்கூட நான் முயற்சிக்கவில்லை. அவைகளை குறித்து பேச முடியாதபடிக்கு அநேக காரியங்கள் இருக்கின்றன. அதற்கோ அதிக நேரம் தேவைப்படும். ஆனால் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு போதுமான வேத வாக்கியங்களை மாத்திரமே எடுத்துக்கூற நான் முற்படுகிறேன். முத்திரைகளை பற்றி நாம் சரியாக ஆராய வேண்டுமானால் ஒவ்வொரு முத்திரையை குறித்தும் ஒரு மாதம் தினந்தோறும் பிரசங்கம் நிகழ்த்தினாலும் அதில் ஒரு பாகத்தை கூட நாம் முடிக்க முடியாது. பிரசங்கிக்க வேண்டிய சங்கதிகளோ அவ்வளவு அதிகம் உண்டு. இவைகள் யாவும் எதை பற்றியது என்று நீங்கள் காணும்படியாக அவற்றின் மேலான தனியிட கூற்றை மாத்திரம் சரியாக உங்களுக்கு கொடுக்கிறோம். இப்பொழுதோ எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. எண்ணெயும் திராட்சரசமும் எப்பொழுதும் ஆராதனையுடன் சம்பந்தப்பட்டது என்று நாம் கண்டோம்.
That it was a power of it was a power of stimulation by
எனக்கு அளிக்கப்பட்டதின்படி திராட்சரசமானது வெளிப்பாடு அளிக்கப்படும் ஊக்க உணர்ச்சிக்கு அடையாளமாய் உள்ளது என்று நான் கூறினேன். பாருங்கள், ஏதாவது ஒன்று வெளிப்படும் போது அது விசுவாசிக்கு உற்சாகத்தை அளிக்கிறது. ஏனென்றால் அது வெளிப்பாட்டினால் அவனுக்கு வழங்கப்படுகிறது. பாருங்கள், அது தேவன் கூறியிருக்கிற ஏதோ ஒரு காரியமாய் இருக்கிறது. அது ஒரு ரகசியம். எனவே அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. பாருங்கள், ஆனால் சற்று பின்னர் தேவன் அதை வெளிப்படுத்தி அதை ரூபகாரப்படுத்துகிறார். சத்தியம் வெளிப்படும் போது அந்த சத்தியம் ரூபகாரப்படுத்தப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தையில் எவ்வளவு கூர்மையான அறிவுத்திறன் வாய்ந்தவனாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் அவன் கூறுவதை தேவன் தொடர்ந்து ஆமோதிக்காவிடில் எங்கோ தவறு உண்டு. பாருங்கள், சரி, தேவனுடைய வார்த்தை அப்படித்தான் கூறுகிறது. இப்பொழுது மோசே தேவனுடைய ஏவுதலினால் வண்டிகள் உண்டாக்கடவது என்று கட்டளையிட்ட போது வண்டிகள் தோன்றின. அவன் தவளைகள் உண்டாக்கடவது என்று கட்டளையிட்ட போது தவளைகள் தோன்றின. பாருங்கள், அவன் அவ்விதம் வண்டிகள் உண்டாக்கடவது என்று கூறின போது வண்டிகள் உண்டாகாவிடில் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை அவன் பேசவில்லை என்றும் அவன் தன் சொந்த வார்த்தையே பேசினான் என்றுதான் அர்த்தமாகிறது. அங்கு வண்டிகள் உண்டாக வேண்டும் என்று அவன் எண்ணியிருப்பான். ஆனால் தேவன் அவ்விதம் உரைக்காததால் வண்டிகள் அங்கு உண்டாகவில்லை என்பதுதான் அதன் அர்த்தம். ஆகவே தேவன் உங்களிடத்தில் நீ போய் இதை செய், அது என் வார்த்தையாக இருப்பதால் நான் உன்னுடனே இருப்பேன் என்று அவர் கூறி அது வேதத்தில் உள்ளது என்று காண்பிக்கும் பொழுது அப்பொழுது தேவன் அதற்கு பின்னே இருக்கிறார். அவர் கூறியது வேத புத்தகத்தில் எழுதப்படாவிடனும் அது தேவனுடைய வார்த்தையாக இருப்பதால் அவர் அதை ஆதரிக்க வேண்டும். பாருங்கள், ஆகவே அது அதன் வெளிப்புறம் இருப்பின் அது தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுகிறது. ஏனெனில் தேவ ரகசியம் யாவும் தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரமே வெளிப்பட வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். பாருங்கள், ஆமோஸ் 3:7.
Now the power of revelation brings
இப்பொழுது வெளிப்பாட்டின் வல்லமையானது விசுவாசிக்கு ஊக்கத்தை கொண்டு வருகிறது. ஏனெனில் இயற்கையான திராட்சரசம் எவ்விதம் அதை பருகிறவனுக்கு உற்சாகத்தை அளிக்கிறதோ பாருங்கள், அவ்வாறே வெளிப்படுத்தலின் வல்லமையும் சோர்ந்து போயிருக்கும் விசுவாசிக்கு ஊக்கத்தை அளிக்கிறது. பாருங்கள் பாருங்கள், வார்த்தையில் வெளிப்பாட்டின் வல்லமை விசுவாசிக்கு சந்தோஷத்தின் ஊக்கத்தையும் திருப்தியான ஊக்கத்தையும் அளிக்கிறது. அது ஊக்கமானது ரூபகாரப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்படுகிறது. நாம் அதை ஒப்பிட்டு பார்க்கும் போது புதிய ஏற்பாட்டிலோ அது புது திராட்சரசம் என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் புது திராட்சரசத்தினால் நிறைந்திருக்கின்றனர் என்றே நாம் எப்பொழுதுமே அதை ஒப்பிட்டு கூறுவதுண்டு. பாருங்கள், சரி, அதை ஆவிக்குரிய திராட்சரசம் என்று அழைத்தால் அதுவே மிகச்சிறந்த வியாக்கியானமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அது ஆவிக்குரிய திராட்சரசம் என்பதாயிருக்கும். திராட்சரசம் அதை பருகிறவனுக்கு எவ்விதம் உற்சாகம் ஊட்டுகிறதோ அவ்விதமாகவே ஆவியாகிய தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் போது அந்த புதிய திராட்சரசம் விசுவாசிக்கு உற்சாகத்தை அளிக்கிறது. ஓ, இப்பொழுது அங்கே பாருங்கள், வார்த்தைதான் ஆவி, அதை நீங்கள் நம்புகின்றீர்களா? நாம் அதை வாசிக்கட்டும், நாம் அதை வாசிக்கட்டும். பரிசுத்த யோவான் 6 வாசிப்போம். நாம் அதை மாத்திரம் ஆம், அதன் பின் நீங்கள், அதன் பின் நீங்கள். நல்லது, இப்பொழுது வேறு யாரோ ஒருவர் அதை சொன்னார் என்று உங்களால் கூற முடியாது. அவ்விதம் கூறியது யார் என்று நாம் பார்க்கலாம். அப்பொழுது அது உண்மையா தவறா என்று நாம் அறிந்து கொள்வோம்.
St. John, the 6th chapter, and the 6th chapter, and I believe it's the 63rd verse.
பரிசுத்த யோவான் 6 63 வசனம் என்று நினைக்கிறேன். சரி, ஆம்.
It is the spirit that quickens it, the flesh profit nothing.
ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையே ஆவியாயிருக்கிறது. ஆவியானது வார்த்தையின் உருவில் அமைந்துள்ளது. ஆகவே அது உயிர்ப்பிக்கப்படும் போது அல்லது ஜீவனுக்கு கொண்டு வரப்படும் போது வார்த்தையாகிய ஆவி கிரியை செய்கிறது. பாருங்கள்,
has to be a thought before it can be a word.
ஏனென்றால் அதுவோ, இப்பொழுது இங்கே கவனியுங்கள், ஒரு வார்த்தை பேசப்படும் முன் அது சிந்தையாக இருக்கிறது. அது பேசப்படும் போது வார்த்தையாக அமைகிறது. இப்பொழுது இதுதான் தேவன் வார்த்தையில் வைத்துள்ள அவருடைய சிந்தையாகும். அதன் பின்பு நாம் அவரிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது அது வார்த்தையாகிறது. மோசே என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினார். மோசே பேசின போதோ அது அப்படியே நிகழ்ந்தது. பாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஒன்று வரும்போது அது நிகழ வேண்டும்.
Now we find out that it stimulates and it gives joy.
அது தேவனுடைய வார்த்தையாக இருப்பதால் அது உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் அளிக்கிறது என்று இப்பொழுது நாம் காண்கிறோம். புது திராட்சரசமானது, புதிய திராட்சரசம் வார்த்தையை வெளிப்படுத்தும் போது உற்சாகம் ஊட்டுகிறது. சில சமயங்களில் அதனால் கிடைக்கப்படும் சந்தோஷமானது வரம்பு கடந்து விடுகிறது. நிரம்பி வழியும் அளவிற்கு அது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று நாம் அதை குறித்து பேசினோம். இப்பொழுது ஆனால் சிலர் அதிதீவிர மதப்பற்றுக் கொண்டவர்களாய் இவைகளை செய்கிறார்கள் என்று நான் அறிவேன். சில சமயங்களில் அவர்கள் இசையானது இசைக்கப்படும் போது மாத்திரம் குதித்து ஆடுகிறார்கள் என்று நான் அறிவேன். அதாவது குதித்து ஆடுதல் அதனுடன் செல்கிறது என்று நான் அறிந்துள்ளேன். நானும் கூட அதை நம்புகிறேன். ஆனால் இசையானது இசைக்கப்படுகின்ற போது மாத்திரம் ஜனங்கள் குதித்து ஆடி சத்தமிடுவதையும் இசையானது நிறுத்தப்பட்டவுடனே அவர்களும் நின்றுவிடுவதையும் நான் கண்டிருக்கிறேன். பாருங்கள், நான் நம்புகிறேன், என்னை பொறுத்த மட்டில் ஜனங்கள் சரியான ஜீவியமுடையவர்களாய் இருக்கும் வரையில் தான் அது இன்னும் சரியானது. நீங்கள் பாருங்கள். ஆனால் இப்பொழுது என்ன, நாம் வார்த்தையை கொண்டு வருகையில் இப்பொழுது உண்மையில் வார்த்தைதான் ஜீவனை கொடுக்கிறது. அதுதான் புதிய திராட்சரசத்தின் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது. பாருங்கள், ஆம், பெந்தேகோஸ்தே நாளன்று தேவனுடைய வார்த்தை ரூபகாரப்படுத்தப்பட்ட போது அதுதான் சம்பவித்தது. இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது இயேசுவானவர் சீஷர்களிடத்தில், என் பிதா வாக்குத்தமிழ்ந்ததை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் எருசலேம் நகருக்கு சென்று பரிசுத்தாய் வரும் வரைக்கும் அங்கு தங்கியிருங்கள் என்று லூக்கா 24:49 வசனத்தில் கூறியுள்ளார். பிதாவின் வாக்குத்தம் என்ன? யோவேல் 2:28 சொல்லியபடி அவர் ஆவியை ஊற்றப் போகிறார். ஏசாயா 28:19 கூறிய வண்ணம், ஆவியை பெற்றவர்களோ பரியாச உதர்களினாலும் அந்நிய பாஷைகளினாலும் பேசுவார்கள் என்ற இந்த காரியங்கள் எல்லாம் எப்படியாயிருக்கும்? அவர்கள் மேலே சென்று தங்கியிருந்தனர். நாம் பார்த்தபடி அங்கு கூடியிருந்தவர்களில் யாராவது ஒருவர், நாமோ நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருந்து விட்டோம் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே விசுவாசத்தில் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார் என்று வைத்துக் கொள்வோம். அது ஒரு நல்ல பேப்டிஸ்ட் உபதேசமாக இருக்கலாம். ஆனால் மேலறையில் கூடியிருந்தவர்களுக்கு அது சரியானதாக தோன்றவில்லை. ஆகவே அது உண்மையாக சம்பவிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை நீங்கள் முதலாவதாக அறிந்து கொள்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை உருவகப்படுத்துவதற்கென அவர்கள் ஊழியத்தில் காத்துக் கொண்டிருந்தனர். நீங்கள் பரிசுத்த ஆவியை தேடி பெற்றுக் கொள்ள வரும்போது அதையே செய்ய வேண்டும். ஆம், அதை நீங்கள் விசுவாசத்தால் ஏற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது முற்றிலும் சரி. பரிசுத்த ஆவியை நீங்கள் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்கள் விசுவாசத்தை அங்கீகரித்ததன் சாட்சியாக அவர் உங்களை ஆவியினால் அபிஷேகித்து விருத்த சதனம் செய்ய வேண்டும். நீங்கள் பாருங்கள், அப்பொழுது பாருங்கள், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் அவனுடைய விசுவாசத்தை அங்கீகரித்ததன் அடையாளமாக தேவன் அவருக்கு விருத்த சதனம் என்னும் அடையாளத்தை கொடுத்தார். ஆகவே நாமும் அதே காரியத்தை தான் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்யும் வரையில் நாம் அவர் பேரில் காத்திருக்க வேண்டும். நாம் அந்நிய பாஷை பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் நடனமாடுகிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் உணர்ச்சிவசப்படுகிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் சத்தமிடுகிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் முற்றிலும் மாறும் வரை ஏதோ ஒன்று சம்பவிக்கும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அது எந்த உருவில் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அது அவண்ணமாய் சம்பவிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியமாகும். பாருங்கள், ஆகவே அந்நிய பாஷை பேசுவதும் மற்ற எல்லா காரியங்களும் சரியே என்று நான் நம்புகிறேன். ஆனால் அது மாத்திரம் போதாது, அது அபிதம் கிரியை செய்யவில்லை என்று நீங்களும் அறிவீர்கள். ஆகவே அது அபிதம் செய்வதில்லை. நான் மந்திரவாதிகள் அந்நிய பாஷையில் பேசுவதை பார்த்திருக்கிறேன். சூனியக்காரர் அந்நிய பாஷையில் பேசி ஆவியில் நடனமாடுவதை நான் கண்டிருக்கிறேன். நிச்சயமாகவே அவர்கள் ஒரு பென்சிலை தரையில் வைக்க அது அந்நிய பாஷையில் ஏதோ ஒன்றை எழுதும். அது சரி, அது உண்மையை கூறும். அது சரி, வேறொருவர் அதற்கு விளக்கம் கூறுவார். முன்பு நிகழ்ந்தவைகளை அது அப்படியே எழுதும். அது சரியாக அந்த விதமாகவே இருக்கும். அவர்கள் புழுதியை தங்களுடைய தலையின் மேல் வாரி போட்டுக் கொண்டு கத்திகளினால் தங்களை காயப்படுத்திக் கொண்டு காட்டு மிருகத்தின் ரத்தத்தை அல்லது ஏதோ ஒன்றை மேலே பூசிக்கொண்டு பிசாசை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆகவே நீங்கள் பாருங்கள், அது அல்ல. எனவே அந்நிய பாஷை பேசுகிறது என்பது மாத்திரம் பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டதன் அடையாளம் அல்ல. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு என கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. பாருங்கள், நான் அதை செய்ய முடிந்தாலும் பாருங்கள். ஆகையால் அந்த காரியங்கள் நீங்கள் பரிசுத்தாவை பெற்றுவிட்டீர்கள் என்பதை பொருட்படுத்துகிறது இல்லை. ஆனால் அவர், அந்த நபர், நித்திய ஆவியாகிய கிறிஸ்து உங்கள் சொந்த இரட்சகராக மாறி உங்களை முற்றிலும் மாற்றி உங்கள் கருத்துக்களை கல்வாரியில் அவருடைய இந்த வார்த்தைக்கேற்ப அமைத்தால் உங்களில் ஏதோ ஒன்று சம்பவித்திருக்கிறது என்பது உறுதியாகும். ஆமையா, ஏதோ ஒன்று சம்பவித்துள்ளது. அவ்விதம் உங்களில் ஒன்று சம்பவித்தால் அதை யாருமே உங்களுக்கு எடுத்துக் கூற வேண்டிய அவசியம் இல்லை. அது நிகழும் போது நீங்களே அதை அறிந்து கொள்வீர்கள். புதிய திராட்சரசம் வெளிப்பாட்டை அளிக்கும், அப்பொழுது அது வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த விதமாகத்தான் பெந்தேகோஸ்தே நாளில் அது இருந்தது. அவர்கள் மேல் ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அது சம்பவிக்கும் வரை அவர்கள் காத்திருந்தனர். அந்த வெளிப்பாட்டின் ரூபகாரப்படுத்துதல் சம்பவித்த போதோ அப்பொழுது அவர்கள் மேல் உற்சாகம் மேலிட்டது. அவர்கள் நிச்சயமாகவே அதை செய்தனர். அவர்கள் அனல் கொண்டு தெருக்களில் சென்று பிரசங்கித்தனர். அதற்கு முன்பு அவர்கள் பயந்து போய் அறையின் கதவுகளை எல்லாம் அடைத்துக் கொண்டனர். ஆனால் ஆவியை பெற்ற பிறகோ யாரை பார்த்து பயந்தார்களோ அவர்களிடமே அவர்கள் சுவிசேஷத்தை தைரியமாக போதித்தனர். அது சரி, பாருங்கள், அவர்களுக்குள் ஏதோ ஒன்று நிகழ்ந்தது. ஏனெனில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த உண்மையான வார்த்தை அப்பொழுது ரூபகாரப்படுத்தப்பட்டது. இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் இங்கு நிறுத்துவோம். பரிசுத்த ஆவியை பெற்றதன் பயனாக என்ன நேர்ந்த போதிலும் அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அதை இழந்து போகாமல் தங்கள் சாட்சிகளை தங்கள் சொந்த ரத்தத்தினால் முத்தரித்து மறித்தனர். அது அங்கே தரித்திருந்தது. ஏனெனில் அது வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருந்த தேவனுடைய உண்மையான வார்த்தையாயிருந்தது. அது ரூபகாரப்படுத்தப்பட்டது. வெளிப்பாடு ரூபகாரப்படுத்தப்பட்டது. அவர்கள் தங்கள் சொந்த ரத்தத்தினால் தங்கள் சாட்சியை முத்தரித்து மறித்தனர். இப்பொழுது கடைசி காலத்தின் வாக்குத்தத்தத்தை நோக்கி பாருங்கள். அது நம் முன்னிலையில் ரூபகாரப்படுத்தப்படுவதை நாம் இங்கே காண்கிறோம். இந்நிகழ்வேளையில் பரிசுத்த ஆவியானவரின் வருகையையும் அவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லப்பட்டுள்ள அனைத்தையும் செய்து காண்பிக்கிறதையும் நாம் உண்மையாகவே நம்மிடையே காண்கிறோம். பாருங்கள், ஓ ஓ என்ன, நாம் எவ்விதம் கேட்கக்கூடும்? உங்களுக்கு சொல்லுகிறேன் நண்பனே, ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது. முன்குறிக்கப்பட்ட உண்மையும் உத்தமமான விசுவாசி என்னும் வித்தின் மீது வெளிச்சம் படும்போது புதிய ஜீவனுக்கு என்று ஏதோ ஒன்று உடைந்து வெளிப்படுகிறது. கிணச்சென்ற இருந்த அந்த பெண் அக்காலத்து கல்வியறிவு படைத்த ஆசாரியர்கள் இயேசுவை பிசாசி என்றும் அவரை குறி சொல்லுகிறவன் என்றும் அழைத்தனர். அவன் அந்த ஜனங்களுக்கு குறி சொல்லுகிறவன், அவன் ஒரு பிசாசி என்றனர். ஆனால் முன்குறிக்கப்பட்ட வித்தினால் அந்த பெண் இப்பொழுது அது சரியல்ல என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆனால் இயேசுவானவரோ, என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் வரார், என் பிதா என கழித்த யாவும் என்னிடத்தில் வரும் என்று சொன்னார். கடைசி காலத்தில் அந்திகிறிஸ்து செய்யக்கூடியதோ, ஸ்தாபனங்களில் காணப்படும் அந்திகிறிஸ்துவின் ஆவியை பற்றியே இப்பொழுது நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். ஸ்தாபன முறைகள் அனைத்துமே அந்திகிறிஸ்துவினால் உண்டானவை என்று நாம் நிரூபித்திருக்கிறோம். ஸ்தாபன முறைகள் அந்திகிறிஸ்துவினால் உண்டானதல்ல என்று ஆட்சேபித்து இங்கிருந்து யாராவது ஒருவர் வெளியே நடப்பாரானால் அவரில் ஏதோ தவறு உண்டு என்றுதான் அர்த்தம். சபையின் சரித்திரத்தின் மூலமாகவும் வேத வாக்கியங்களின் மூலமாகவும் ஸ்தாபனங்கள் அந்தி கிறிஸ்துவினால் உண்டானவை என்று முற்றிலுமாய் நிரூபிக்கப்பட்டுள்ளன. ரோமாபுரிதான் அதற்கு தலையாய் உள்ளது. குமாரத்தி சபைகள் அவளை பின்பற்றுகின்றன. அவர்கள் பாதாளத்தில் தள்ளப்படுகின்றனர். அது உண்மையே. ஆகையால் இந்த காரியத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் வாழும் இந்நாட்களோ சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷத்தையே நமக்கு அளிக்க வேண்டும். அது அந்த பெண்ணை தாக்கிய போதோ என்ன, அந்த வித்து உடைந்து வெளிப்பட்டது. இப்பொழுது கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்து முழு உலகையும் ஏமாற்றி விடுவான் என்பதாக வேதம் உரைக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். உலக தோற்றத்துக்கு முன்னே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டவர் வெகு சிலர் மாத்திரமே இருப்பர். தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தின் ரூபகாரப்படுத்துதல் அவர்கள் இருதயங்களை தொடும்போது கண்மலை பிளந்து தண்ணீர் புரண்டு வந்தது போன்று பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருதயத்தை பிளப்பதனால் புதிய ஜீவன் அவர்களில் இருந்து புரண்டோடி வரும். அதை யாருமே நிறுத்த முடியாது. ஏனெனில் புதிய ஜீவன் அங்கே கிரியை செய்தது. சில நாட்களுக்கு முன்பு நான் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் என்னிடத்தில் தர்க்கம் செய்து தேவன் வானத்தையும் பூமியையும் 3 நாட்களில் இல்லை 6 நாட்களில் சிருஷ்டித்தார் என்று சொல்ல உமக்கு வெட்கமில்லையா என்று கேட்டார். வேதாகமும் அப்படித்தான் கூறுகிறது என்று நான் பதிலளித்தேன். அவர் இவ்வுலகம் லட்சக்கணக்கான வருடங்களாக இருக்கிறது என்பதற்கு சான்றுகள் எங்களிடத்தில் உண்டு என்றார். அதற்கு நானோ அதை குறித்து கவலை இல்லை என்று ஆதியாகமும் 1 அதிகாரம் 1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று கூறுகின்றது. காலப்பகுதி அவ்வளவே. பாருங்கள், இப்பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வித்தும் வேறொரு நாகரிகத்திலிருந்து அல்லது ஏதோ ஒன்றிலிருந்து அநேக வருடங்களாக அங்கு புதைக்கப்பட்டிருந்தது என்று நான் நம்புகிறேன். தண்ணீர் விலக்கப்பட்டு வெளிச்சம் அதன் மேல் பட்டவுடன் அவை வளர்ந்து மரங்களாகின என்றேன். மனித வாழ்க்கையில் சம்பவிக்கும் ஒரு செயலுக்கு அது ஒரு உதாரணமாய் அமைந்துள்ளது. மனிதனுக்குள்ளிருக்கும் வித்தை மறைக்கும் யாவும் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தினால் நீக்கப்பட்டு வார்த்தையின் உண்மையான உறுதிப்பாட்டினால் சுவிசேஷம் என்று வெளிச்சம் அதன் மேல் பட்டவுடன் அதனுள் ஜீவன் இருப்பதால் அது ஜீவிக்க தொடங்குகிறது. அது அதை நம்புகிறது. அதன் சூழலுக்கு புறம்பாக அதனால் ஜீவிக்க முடியாது. ஏனெனில் அதன் சூழலுக்கு புறம்பானதில் ஜீவனே இல்லை. அவர்களுடைய பெயர்கள் உலக தோற்றத்துக்கு முன்னால் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆகவே நிச்சயமாகவே அவர்களுக்குள் ஜீவன் உண்டு. அவர்கள் வெளிப்படுவார்கள். ஆகையால் தான் கடைசி வித்து உட்பிரவேசிக்கும் வரை இயேசு தமது மத்தியஸ்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். வெளிச்சம் எப்பொழுது வித்தின் மேல் பட வேண்டும் என்பதை அவர் அறிவார். டாக்டர் லீவேயில் அவர் இக்கூட்டத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அநேக நாட்களாக நான் அவரை காணவில்லை. நான் அவரை கண்டதாக நான் நம்பவில்லை. அவர் இங்கு இருக்கிறார். நல்லது. அன்றொரு நாள் அவர் இரேனியஸ் கூறியவைகளை ஒரு காகிதத்துண்டில் எழுதி எனக்கு அனுப்பினார். நல்லது. அநேக நாட்களுக்கு முன்பாகவே இரேனியஸை அக்காலத்து சபையின் தூதனாக நான் தேர்ந்தெடுத்தேன். அவர் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினராயிருக்கும் அந்த கடைசி நபர் உட்பிரவேசித்தல் கடைசி நாட்களில் இந்த காலத்தில் நிகழ வேண்டும். அந்த நேரத்திலே அந்த காரியமானது வெளிப்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். அது இங்குள்ளது. அது முற்றிலும் சரியாகும். பாருங்கள், நாம் அந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, பிறகு பெந்தேகோஸ்தே காலத்தவர் அகமகிழ்ந்திருந்தனர். அவர்கள் உண்மையாகவே ஊக்குவிக்கப்பட்டனர். அது ஒவ்வொருவரையும் அபிதமே செய்யும் என்று நான் நினைக்கிறேன். நாம் இன்னும் சற்று நேரம் எடுத்துக் கொள்வோம். நாம் தாவீதை குறித்து சிந்திப்போம். அவனும் கூட முழுமையாய் ஊக்கமூட்டப்பட்டிருந்தான். எனவே அவன் உற்சாகமூட்டவனாய் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றான். அவருடைய வாழ்க்கையில் மகத்தான சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது என்று நான் நம்புகிறேன். அவனை அபிதம் செய்ய தூண்டியது என்ன? அவன் ஆவியில் நிறைந்த போது அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் அவ்வாறு இருந்தான் என்பதை நாம் அறிவோம். வேதம் அவனமாகவே கூறியுள்ளது. தீர்க்கதரிசி தாவீது இப்பொழுது அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் ஆவியில் நிறைந்த போது உயிர்த்தெழுதலை அவன் கண்டான். நீங்கள் அதை படிக்க விரும்பினால் சங்கீதம் 16:8-11 படித்து பாருங்கள். அவன் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண விட்டீர் என்றான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவன் பாத்திரம் அப்பொழுது நிரம்பி வழிந்தது. ஏனெனில் அவன் உயிர்த்தெழுதல் நிகழ்வதை கண்டான். அது என்னவாக இருந்தாலும் சரி, ஓ, அவன் உயிர்த்தெழுதல் நிகழ்வதை கண்டான். ஆம், உண்மையாகவே அவன் பாத்திரம் நிரம்பி வழிந்தது. மற்றொரு முறை தாவீதின் பாத்திரம் நிரம்பி வழிந்தது. நீங்கள் உங்கள் பென்சிலை எடுத்து வேண்டுமானால் 2 சாமுவேல் 6:16 குறித்துக் கொள்ளுங்கள். அங்கே வறட்சியான ஒரு நிலை இருந்தது. பெலிஸ்தியர் உடன்படிக்கை பட்டியை எடுத்து சென்று விட்டனர். அவர்கள் உள்ளே வந்து அந்த உடன்படிக்கை பட்டியை கைப்பற்றி அவர்கள் தெய்வமாகிய தாகோன் முன் அதை வைத்தனர். தாகோனின் சிலை மோங்குப்புற விழுந்தது. வேறொரு இடத்திற்கு அதை கொண்டு சென்ற போது அங்குள்ள ஜனங்கள் வாதையால் பீடிக்கப்பட்டனர். அங்கே அவர்கள் தங்கள் கரங்களில் ஒருபோது பெற்றிராத பயங்கரமானதாக அது அவர்களுக்கு இருந்தது. அது இடம் மாறி இருந்ததால் அதனின்று அவர்களால் தப்பிக்க முடியவில்லை. இப்பொழுதோ அவர்கள் என்ன செய்வதென்றே அறியாமல் அதை காலவேண்டியில் ஏற்றி அனுப்பிவிட்டார்கள். உடன்படிக்கை பட்டியை தாவீது கண்டவுடன் அவன் என்ன செய்தான் என்று தெரியுமா? அவன் முழுமையாய் உற்சாகம் கொண்டபடியால் அவனுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. வார்த்தையானது மறுபடியும் இஸ்ரவேலருக்கு வெளிப்படுவதை அவன் கண்டு ஆவியில் நிறைந்து சுற்றி 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 அந்த விதமாக நடனமாடினான். ஆம், அவன் பாத்திரமே நிரம்பி வழிந்தது. நீங்கள் பாருங்கள், ஏன் வார்த்தை திரும்ப வருவதை அவன் கண்டான். அநேக வருடங்களுக்கு பிறகு உண்மையான வார்த்தையானது இங்கே இருக்கும் என்ற வாக்குதத்தால் கொண்டுவரப்பட்டு நிரூபிக்கப்படுவதை காணும் எவரும் ஊக்க உணர்ச்சி பெற்றவர் என்று நான் நினைக்கிறேன். என்னே ஒரு தருணம். இப்பொழுது நாம் வாசிப்போம். நான் முத்திரை குறித்து இப்படி பேசிக்கொண்டே சென்றால் இந்த பொருளுக்கே நான் வரமாட்டேன். நான் உங்களை இங்கே 10:30 வரையில் வைத்திருக்க வேண்டியதா இருக்கும். நேற்று இரவு நான் உங்களை சீக்கிரம் அனுப்பிவிட்டதால் இன்றிரவு அதிக நேரம் வைத்திருக்கத்தான் வேண்டும். ஆம் ஆம் இல்லை, நான் உங்களை சற்று நையாண்டி செய்தேன். பாருங்கள், நான் இப்பொழுது கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற விதமாகவே நாம் செய்ய விரும்புகிறோம். இப்பொழுது அவர் 4 முத்திரையை உடைத்த போது 4 ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் 4 முத்திரையை உடைத்த போது நாம் இங்கு சற்று இப்பொழுது நிறுத்துவோம். 4 முத்திரை இப்பொழுது யார் அதை உடைத்தது? ஆட்டுக்குட்டியானவர். அதை திறக்க வேறு யாராவது பாத்திரமனாக காணப்பட்டார்களா? வேறு யாரும் அதை திறக்க கூடாது இருந்தது. இல்லை, ஆட்டுக்குட்டியானவர் 4 முத்திரையை உடைத்தார்.
And the fourth beast, the living creature like an eagle, said to John,
கழுகை போன்று காணப்பட்ட 4 ஜீவன் யோவானிடம் இப்புஸ்தகத்தில் மறைக்கப்பட்டிருக்கின்ற மீட்பின் திட்டத்தின் 4 ரகசியத்தை வந்து பார் என்றது. ஏனெனில் ஆட்டுக்குட்டியானவர் அதை திறந்து கொண்டிருந்தார். நாம் வேறு விதத்தில் அதை கூறினால் அவர் யோவானிடம், இது இங்கே 4 ரகசியம், நான் அதை அடையாளங்களாக உனக்கு காண்பித்துள்ளேன், இப்பொழுது யோவானே அதை புரிந்து கொண்டாயோ என்னவோ என்றார். என்றாலும் அவன் கண்ட விதமாக அதை எழுதினான். அதன் அர்த்தம் ரகசியமாகவே இதுவரை இருந்து வந்தது. ஆகவே அவன் என்ன கண்டானோ அதையே எழுதி வைத்தான். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை உடைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் தேவனோ அதை இன்னும் வெளிப்படுத்தாது இருந்தார். அது கடைசி நாளுக்கென்று விடப்பட்டிருந்தது. பாருங்கள், அது அடையாளங்களாயிருந்தது. அதை நாம் ஆராய்ந்தோம். சில சமயங்களில் மிக நன்றாகவே ஆராய்ந்தோம். ஆனால் அதுவோ தொடர்ந்து முன் சென்றது என்று நாம் அறிவோம். ஆனால் இப்பொழுது இந்த கடைசி நாட்களில் அது என்னவா இருந்தது என்பதை நாம் திருப்பி பார்க்க முடிகின்றது. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்னர் கடைசி கால சபையின் முடிவில் அது வெளிப்படும். சபையானது உபத்திரவ காலத்தில் பிரவேசிக்கும் என்று எங்கனம் யாராயிலும் கூற முடியும் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அதற்கு பாவம் என்பதே இல்லாதிருக்கும் போது அது எதற்காக உபத்திரவ காலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும்? நான் சபையை குறிப்பிடவில்லை. சபையானது உபத்திரவ காலத்தில் பிரவேசிக்கும். ஆனால் நான் மனவாட்டியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். மனவாட்டியிடம் பாவம் என்பதே கிடையாது. அது முற்றிலும் அகற்றப்பட்டு விட்டது. அதன் வாசனை என்பதும் இல்லை. அதில் சிறிதேனம் விடப்படவில்லை. அவர்கள் தேவனுக்கு முன்பாக பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை சுத்திகரிக்க உபத்திரவம் அவசியம் இல்லை. ஆனால் மற்றவருக்கு அது அவசியம். சபையானது உபத்திரவ காலத்திற்குள் செல்ல வேண்டும். ஆனால் மனவாட்டிக்கு அது அவசியம் இல்லை. இப்பொழுது இதற்கு முன்னடையாளங்களாக இருப்பவர்களை நாம் எடுத்து காண்பித்தோம். நோவா உபத்திரவ காலத்திற்குள் சென்று வெளிவந்து பாவத்தில் விழுந்தார். நோவா உபத்திரவ காலத்திற்குள் கடந்து சென்று வெளிவருவதற்கு அடையாளமாக இருந்தான். பாருங்கள், இப்பொழுது அவர்கள் உபத்திரவத்திற்குள்ளாக சென்றனர். ஆனால் ஏனோக்கோ அதற்கு முன்னால் எடுத்துக் கொள்ளப்பட்டான். உபத்திரவ காலத்திற்கு முன்பு பரிசுத்தமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்பதற்கு ஏனோக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறான். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையை உடைத்தார் என்று நாம் இப்பொழுது காண்கிறோம். இப்பொழுது நாம் முதலாம் ஜீவனை கண்டோம். நீங்கள் கவனிப்பீர்களேயானால் முதலாம் ஜீவன் சிங்கத்திற்குப்பானதாக இருந்தது என்பதை நாம் காண்கிறோம். அதை நாம் சபையின் காலங்களை பற்றி சிந்திக்கும் போது பார்த்தோம். இரண்டாம் ஜீவன் காளை கொப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனித முகம் கொண்டதாகவும், 4 ஜீவன் பறக்கிற கழுகு கொப்பாகவும் இருந்தன என்று நான் நினைக்கிறேன். அவைகள் எவ்வாறு தொடர்ச்சியாக மாறி மாறி வந்தன என்று நாம் சரியாக பார்த்தோம். அது இந்த புஸ்தகத்திலும் சரியாக அவ்விதமே அமைக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை ஒரு சிறந்த போதகர் புளாரிடாவில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் சபைக்கு சாரமாக அமைந்திருக்கிறது, சபையானது 4 சுவிசேஷங்களில் காணப்படுகிறது என்றார். இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை காவல் புரிகின்றன என்று நாம் காண்கிறோம். இந்த 4 சுவிசேஷங்களில் இருந்துதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்பட்டன. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலருக்குள் செய்த கிரியைகளாகும். இவை முறையே கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு திசைகளிலும் உட்கார்ந்து கொண்டு அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகத்தை காவல் காக்கின்றன என்றும் நாம் பார்த்தோம். நாம் அதை எவ்விதமாக இங்கே வரைந்து காண்பித்தோம் என்பது நினைவிருக்கிறதா? எவ்வளவு அழகாக பரிபூர்ணமாக இவை பொருந்துகின்றன. இப்பொழுது நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த ஜீவன் வந்து பார் என்றது. அந்திகிறிஸ்துவின் கிரியைகள் வெளிப்படுவதால் குதிரை சவாரி செய்பவர்களில் இவன்தான் கடைசியானவன் என்பதை நீங்கள் மீண்டும் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாளை இரவு பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்களை குறித்து நாம் தியானிப்போம். அதற்கு அடுத்த நாள் இரவு நியாயத்திற்கு, அதற்கும் அடுத்த இரவு யுகம் முடிவடைதல், எல்லாம் முடிவடைந்து போகும் சமயம். பாருங்கள், அப்பொழுது மனவாட்டி எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பார். ஏழாம் முத்திரையின் போது கலசங்கள் ஊற்றப்படுகின்றன. எல்லாமே அப்பொழுது ஊற்றப்படுகின்றது. அவை என்னவென்பதை நான் இதுவரை அறியேன். கவனியுங்கள். ஆனால் இப்பொழுது நாம் காண்கின்ற இந்த நபர் இங்கே கழுகாக இருக்கிறான். இந்த மனிதன் அல்லது இப்பொழுது ஊற்றப்பட்டிருக்கின்ற இந்த ஜீவன் பறக்கும் கழுகோப்பாக இருந்தது. வேறு வகையில் கூறுவோமேயானால், நான்கு வித்தியாசமான காலங்கள் உண்டாயிருந்தன. சிங்கத்தின் காலம் ஒன்று உண்டாயிருந்தது. இப்பொழுது உள்ளதோ நான்காம் காலம் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஆகவே அந்த ஜீவன் யோவானிடம், மீட்பின் புஸ்தகத்தில், இந்த புஸ்தகத்தில் மறைந்துள்ள நான்காம் ரகசியம் என்னவென்று வந்து பார் என்று சொன்னது. யோவான் பார்க்க சென்ற போதோ அவன் மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டான். மீண்டும் மற்ற குதிரைகளின் மேல் சவாரி செய்த அதே நபர் அதன் மேல் ஏறி இருப்பதையும் கண்டான். இப்பொழுது அவனுக்கு மரணம் என்னும் பெயரிடப்பட்டிருந்தது. இப்பொழுது கவனியுங்கள், இவன் மற்ற குதிரைகளின் மேல் சவாரி செய்த போது இவன் சவாரி செய்த எந்த காலத்திலும் அவனுக்கு பெயர் சூட்டப்படவில்லை என்பதை கவனிக்கவும். ஆனால் இப்பொழுது அவன் மரணம் என்று அழைக்கப்படுகிறான். அது அப்பொழுது கூறப்படவில்லை. பாருங்கள், அவன் இப்பொழுது வெளிப்படுகிறான். அவன் என்னவாயிருக்கிறான் என்றால் மரணமாயிருக்கிறான். நல்லது. அதை குறித்து நாம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பிரசங்கம் செய்து அதை உண்மையாகவே தெளிவுபடுத்தலாம். ஆனால் உண்மையான ஒன்றுக்கு விரோதமாக இருப்பது மரணமாகத்தான் இருக்க முடியும். ஏனெனில் ஜீவன் மரணம் என்ற இரண்டு மட்டுமே உண்டு.
That the holy spiritual revelation of this in this day is exactly the truth, the anti.
பரிசுத்த ஆவியானவர் காலத்தில் இதை குறித்து அளிக்கும் வெளிப்பாடு முற்றிலும் உண்மை என்பதை இது நிரூபிக்கின்றது. ஜீவனுக்கு விரோதமானதுதான் மரணம். ஏனெனில் வார்த்தை தான் ஜீவன். அதை நாம் சிறிது நேரத்தில் காண்போம். பாருங்கள், ஆகவே இந்த மனிதன் மரணம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். இப்பொழுது இந்த குதிரை சவாரி செய்பவனை குறித்து மற்ற காலங்களில் இவ்வாறு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இப்பொழுதோ இவன் மரணம் என்று
அழைக்கப்படுகிறான்.
ஆனால் சிங்கத்தின் வெளிப்பாட்டிலே இப்பொழுது கவனியுங்கள், நான் நிச்சயமுள்ளவனாய் இருக்கும்படி நான் இதை கூர்ந்து படிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் குறிப்பெடுத்து எழுதி பொருத்தி உங்கள் முன் நிற்கிறேன். முதலாம் காலமாகிய சிங்கத்தின் வெளிப்பாட்டின் காலத்தில் அவன் பெயர் என்னவென்பது வெளிப்படவில்லை. அதற்கடுத்த காலமாகிய காளையின் காலத்திலும் இருளின் காலங்கள், இடைப்பட்ட நடுமைய காலத்தில் அது என்னவென்று வெளிப்படவில்லை. அடுத்த காலமாகிய மனிதனின் முகம் போன்ற ஜீவனின் காலத்திலும் லூத்தர் வெஸ்லி போன்ற சீர்திருத்தக்காரர் தோன்றின மனித ஞானத்தை பிரதிநிதித்துவப்படுத்தின காலத்திலும் இது வெளிப்படவில்லை. ஆனால் கடைசி காலமாகிய கழுகின் காலத்தில், அதாவது தீர்க்கதரிசியின் காலத்தில், ஒரு தீர்க்கதரிசியின் மூலம் ரகசியங்கள் வெளிப்படவிருக்கும் காலத்தில் இது வெளிப்படுகின்றது. இப்பொழுதோ நாம் இங்கேதான். நீங்கள் நன்றாக இதை அறிந்து கொள்ள வேண்டும் என கருதி இதை சற்று இன்றிரவு விவரித்துக் கூற விரும்புகிறேன். இப்பொழுது அநேக நேரங்களில் நாம் அறிந்து கொள்வது, நான் இப்பொழுது அளிக்கும் செய்தி இங்கு கூடியுள்ளவர்களுக்காக மாத்திரமல்ல, இது பதிவு செய்யப்பட்டுள்ள ஒளிநாடாக்கள் மூலம் எல்லா இடங்களுக்கும் செல்கின்றன. பாருங்கள், ஆகவே நான் இதை தெளிவுபடுத்த வேண்டும் என விரும்புகிறேன். ஏனெனில் யாராவது ஒருவருக்கு இந்த ஒளிநாடா மாத்திரம் கிடைத்து மற்ற ஒளிநாடாக்கள் கிடைக்காவிடில் அவருக்கு ஒன்றுமே புரியாது. பாருங்கள், கலப்புற்று வந்துள்ள இந்த எல்லா வித்தியாசமான காரியங்களுக்கும் இக்கடைசி காலத்தில் முடிவளிப்பதாக தேவன் இதை வாக்களித்தார். பாருங்கள், நாம் எலியாவினுடைய அங்கிகளை உடையவர்களாக இருந்தோம். எலியாவின் அங்கி என்று கூறப்பட்டது நம்மிடையே காணப்பட்டது. ஓ, மக்கள் இவ்வாறு இருந்தனர். ஜான் அலெக்சாண்டர் டூயி என்பவர் தன்னை எலிசா என்று அழைத்துக் கொண்டார். அவர் அங்கியினால் சுற்றப்பட்டு புதைக்கப்பட்டார். அமிதமாக அநேக செயல்கள் நம்மிடையே காணப்பட்டன. அவை என்ன? இனி வெளியாகவிருக்கும் சத்தியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து போடவே இவை அனைத்தும் உண்டாயின. பாருங்கள், இயேசு இவ்வுலகில் தோன்றும் முன் அநேக கள்ள கிறிஸ்துக்கள் தோன்றினர். பாருங்கள், எல்லா காலத்திலும் அவ்வாறே சம்பவிக்கின்றது. உண்மையான ஒன்று சம்பவிக்கும் முன்னர் போலியானவைகளை கொண்டு ஜனங்களின் இதயங்களை குழப்பு முறை செய்ய சாத்தான் விளைகிறான். அவ்வளவேதான். அக்காலத்து யூதர்களிடம் கமாலியேல், இந்நாட்களுக்கு முன்னே ஒருவன் எழுப்பி 400 பேரை வராந்திரத்துக்கு அழைத்து சென்றான். அவன் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்தவர்கள் சிதறி அவமாய் போனார்கள் என்று கூறினான் அல்லவா. இயேசுவும் என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் என்று சொன்னான். கமாலியேல் அவர்களிடத்தில், இவர்களை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுங்கள், இது மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம், தேவனால் உண்டாயிருந்ததேயானால் தேவனோடு போர் செய்கிறவர்களாக காணப்படுவீர்கள் என்றான். அந்த மனிதன் ஞானத்தை உபயோகித்து பேசினான். அவன் ஒரு
போதகனாயிருந்தான்.
இப்பொழுது கவனியுங்கள், இதுவரை வெளிப்படாத எல்லா தேவ ரகசியங்களையும் வெளிப்படுத்துவதற்கென உண்மையான எலிசாவின் ஆவியை கொண்ட அபிஷேகிக்கப்பட்ட ஒருவரை எழுப்புவதாக கர்த்தர் மல்கியா 4 அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் செய்துள்ளார். அது தவறு என்று ஒருவர் எனக்கு எழுதியுள்ள குறிப்புகளும் கடிதங்களும் என்னிடத்தில் உள்ளன. ஆனால் அதை எழுதினவரிடம் நான் உரையாட விரும்புகிறேன். பாருங்கள், ஏன் இதை யாருமே மறுக்க முடியாது. வேத சாஸ்திரம் நன்கு படித்த எவரும் இது உண்மை என்பதை அறிவர். அவர்களும் அவன் வருகையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் காலத்தில் முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் தோன்றிய போது என்ன நிகழ்ந்ததோ அதுவே இப்பொழுதும் சம்பவிக்கும். ஏன்? யோவான் ஸ்நானகனை குறித்து மகத்தான காரியங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தபடியால் அவர்கள் அவனை அறிந்து கொள்ள தவறினர். ஏன்? அவன் வந்து குன்றுகளை தாழ்த்தி பள்ளங்களை உயர்த்தி கரடுமுள்ளானவைகளை சமமாக்குவான் என்று கூறப்பட்டிருந்தது. ஓ, அவன் தோன்றுவதற்கு முன்பு 712 வருடங்களுக்கு முன்பு ஏசாயாவும் 400 வருடங்களுக்கு முன்பு மல்கியாவும் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தனர். பரலோகத்தின் நடைபாதை பூமிக்கு இறக்கப்பட்டு இந்த தீர்க்க தரிசி தன் கையில் கோலை பிடித்துக் கொண்டு அதன் வழியாக தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவான் என்று அக்காலத்தவர் எண்ணியிருந்தார்கள். ஆனால் சம்பவித்தது என்ன? ஒரு ஐக்கிய சீட்டை கூட காண்பிக்க முடியாத ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். அவனால் எந்த ஒரு நற்சாட்சி பத்திரத்தையும் காண்பிக்க முடியவில்லை. சாதாரண கல்வி அறிவு கூட படைத்திராமல் வனாந்திரத்தில் தரித்திருந்தான். அவன் 9 வயது சென்ற போது அவன் பெற்றோர் காலமான பிறகு அவன் வனாந்திரத்துக்கு சென்றதாக சரித்திரக்காரர்களால் நமக்கு கூறப்படுகிறது. அவனுக்கு அளிக்கப்பட்டிருந்த ஊழியம் மிக முக்கியமான ஒன்றாக இருந்ததால் அவன் வேத பள்ளிகள் போதிக்கும் தத்துவங்களினால் குழப்பமடையக் கூடாது. அவன் ஏசியாவின் வருகையை அறிவிக்க வேண்டியதாக இருந்தது. வேத பள்ளிகளின் போதனைகளால் நிரம்பிய ஒருவனை தேவன் உபயோகிக்க முடியாது. ஏனென்றால் அவன் எப்பொழுதுமே அப்போதனைகளினால் ஈடுபட்டு செல்வான். அது அவன் கல்வியின் வரிசைப்படியே அமைந்திருக்கும். அதனிடம் ஈடுபட்டு சென்று விடுவான். அவன் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற நேரிட்டாலும் அவன் அறிந்த போதனைகளுக்கு சென்று அதனுடன் அந்த வெளிப்பாட்டை ஒப்பிட்டு நோக்க முயல்வான். அவைகளில் இருந்து அவன் விலகி தேவனை மாத்திரம் விசுவாசித்தால் எவ்வளவு நலமாயிருக்கும்! அவர்களோ அவனை கண்டுகொள்ள தவறினர் என்று நாம் காண்கிறோம். அங்கு நின்றிருந்த அப்போஸ்தலரும் கூட அவனை கண்டுகொள்ள தவறினர். ஏன் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதவாக்கியங்கள் உரைக்கின்றனவே என்று அவர்கள் கேட்டனர். அதற்கு இயேசுவோ, எலியா ஏற்கனவே வந்தாயிற்று, நீங்களோ அவனை அறியவில்லை என்பதாக பதில் உரைத்தார். உயிர்த்தெழுதலும் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதலும் அதே மாதிரியே சம்பவிக்கும். அது சம்பவித்ததை அவர்கள் அறியாமல் போவார்கள். இது உங்களுக்கு வினோதமாக தென்படுகிறது என்பதை நான் அறிவேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு கூட்டத்திற்கு பிறகு அது எவ்விதம் சம்பவிக்கும் என்பதை சற்று அதிகமாகவே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், அது ரகசியமாக நிகழ்வதால் பெரும்பான்மையானோ நிகழ்ந்ததை அறியவே மாட்டார்கள். உலகத்தில் உள்ளோர் அவர்கள் எப்பொழுதும் போல வாழ்க்கை நடத்திக் கொண்டிருப்பார்கள். அவர் எப்பொழுதும் அதை அதே வழியில் தான் செய்கிறார். உங்களுக்கு தெரியும், நான் சந்தேகப்படுவதோ, இயேசு கிறிஸ்து இங்கே பூமியில் இருந்த போது அக்காலத்து ஜனத்தொகையில் 10,000 ஒருவர் கூட அதை அறிந்திருக்கவில்லை என்று நான் சொல்லக்கூடும். எலியா தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவன் தீர்க்க தரிசி என்பதை அநேகர் அறிந்து கொள்ளவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவனை ஒரு பைத்தியக்காரனாக, பழைய மதவெறியனாக அவர்கள் கருதி அவனை முற்றிலும் வெறுத்தனர். நிச்சயமாகவே அவர்கள் அவனை வினோதமானவன் என்று அழைத்தனர். மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் ஒவ்வொருவரும் உலகத்தாரின் கண்களுக்கு வினோதமானவனாகவே தென்படுவான் என்று நான் கருதுகிறேன். ஏனெனில் நீங்களோ மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் வேறொரு உலகத்தை சேர்ந்தவர்கள். பிளவின் மற்ற எல்லையில் உள்ள ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் இங்கேயோ எல்லாமே குழப்பமுற்றுள்ளது. நீங்கள் அவர்களின் வித்தியாசமுள்ளவர்களாக காணப்படாவிடில் உங்களில் ஏதோ தவறு உண்டு. நீங்கள் இன்னும் பூமிக்குரியவர்களாகவே இருக்கின்றீர்கள். அங்கனமாயின் நீங்கள் பரலோக சிந்தையை உடையவர்களாயிருத்தல் வேண்டும். பரலோகம் தேவனுடைய வார்த்தையினால் ஜீவிக்கின்றது. இப்பொழுது இந்த மகத்தான சம்பவம் நிகழ்ந்தது என்று நாம் பார்த்தோம். இக்காலத்திலும் உண்மையான எலிசாவின் ஆவி திரும்பவும் வர வேண்டும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அது வரும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், ஆகவே ஏற்ற காலத்திலும் நேரத்திலும் அது தோன்றும் என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அது வருவதற்கென்று ஒரு கால நாம் இப்பொழுது அஸ்திவாரம் போட்டுக் கொண்டிருக்கலாம். என்னவாயினும் அது ஸ்தாபனத்தை சேர்ந்த ஒன்றாக இருக்கவே முடியாது. நான் அதன் பேரில் என் நல்ல நண்பர் ஒருவரோடு ஒவ்வாமல் இருக்கிறேன். அவரோ அது ஒரு கூட்ட ஜனமாய் இருக்கும் என்கிறார். எனவே வேதத்தின் மூலம் நீங்கள் அதை எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்றும் மாறாத தேவன் தம் திட்டங்களையும் ஒருபோது மாற்றுவதே கிடையாது. அவர் அங்கனம் செய்தால் அவர் தேவன் அல்ல, அது உண்மை. அப்படியானால் அவர் நாம் அறிந்துள்ளது போலவும் நம்மை போன்றும் பிழைகளை செய்யும் மனிதனாகவும் அவரை கருத வேண்டும். ஏதேன் தோட்டம் காலம் முதற்கொண்டு தேவன் தமது திட்டங்களை ஒருபோதும் மாற்றி அமைத்ததே கிடையாது. மீட்புக்கென்று அவர் ஒரு திட்டத்தை வகுத்தார். அதுதான் ரத்தம் சிந்துதலாகும். நாம் கல்வி அறிவை பெற முயற்சித்துள்ளோம். நாம் அடக்குமுறையை கையாள முயற்சித்துள்ளோம். நாம் மனோதத்துவ முறைகளை உபயோகிக்க முயற்சித்துள்ளோம். நாம் ஸ்தாபன முறைகளை உபயோகித்துள்ளோம். நாம் ஒருவரோடு ஒருவர் ஒன்று சேர்ந்து அன்பு கூற ஒவ்வொன்றையும் முயற்சித்துள்ளோம். ஆனால் இயேசுவின் ரத்தத்தின் கீழன்றி வேறு எவ்விடத்திலும் நாம் ஐக்கியம் கொள்ளுதல் இயலாது. தேவன் மனிதரை சந்திக்கும் ஒரே ஸ்தலம் அதுவாகும். தேவன் எப்பொழுதுமே தனிப்பட்ட நபருடன் ஈடுபடுகிறார். இருவர் இருந்தால் அவர்களுக்கு 20 எண்ணங்கள் உண்டாயிருக்கும். ஒரே சமயத்தில் இரண்டு பெரிய தீர்க்கதரிசிகள் ஒரு காரியத்தில் தீர்க்க தரிசனத்தை உரைத்துக் கொண்டு பூமியில் ஒருபோதும் இருந்ததே இல்லை. அவ்வாறு இருந்தார்களா என்று ஆராய்ந்து கண்டுகொள்ளுங்கள். இல்லை ஐயா, அதிக குழப்பம் உண்டாகுமே. அவர் எப்பொழுதும் தன்னை முற்றிலும் ஒப்புவித்த ஒருவனை மாத்திரமே காலங்கள் தோறும் உபயோகித்துக் கொண்டு வந்திருக்கிறார். அவர் அந்த விதமான நபரையே தேடி கண்டுபிடிக்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு வார்த்தை செவிகொடுக்கும் யாரோ ஒருவன் இருப்பார். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, அவர்கள் ஒருபோதும் அதிலிருந்து அசைய மாட்டார்கள். அது உண்மை. கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதற்காக அவர்கள் காத்திருப்பார்கள். அது வரையிலும் அவர்கள் அசைவதில்லை. அவன் சரியாக உபகாரப்படுத்தப்படுவான். இப்பொழுது உலகத்தார் அவரை வெறுப்பார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வித்து, முன்குறிக்கப்பட்ட வித்து, இயேசுவின் காலத்தில் அவரை அறிந்து கொண்டது போன்று அவரை அறிந்து கொள்ளும். வெளிச்சம் அதன் மேல் பட்டவுடன் அந்த வித்து அதை போன்று உயிர் பெறும். அவர்கள் அவரை எளிதில் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் அவரை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் அதை குறித்து ஒரு வார்த்தையும் மறுத்து பேச அவசியம் இராது. சமாரிய ஸ்திரீ, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், மேசியா வரும்போது இவைகளை செய்வார் என்றார். அப்பொழுது இயேசுவானவர், நானே அவர் என்றார். மனிதனே, அது அவளுக்கு போதும். அதை அறிந்து கொள்ள அவள் முடிகிறவும் அதற்கு அடுத்தவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் உண்டாயிருக்கவில்லை. அந்த நிமிடமே அவள் அவரை அறிந்து கொண்டாள். அவள் தெருக்களில் சென்று அந்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிவித்தாள். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், முதலாம் காலம் சிங்கத்தின் காலமாய் இருந்தது. அது யூதா கோத்திரத்து சிங்கமாய் கிறிஸ்துவாய் இருந்தது. அவருடைய ஜீவனின் சொந்த செல்வாக்கு அக்காலத்தில் ஆட்கொண்டது. அதுதான் முதலாம் ஜீவன். மிருகம் என்றால் வல்லமை என்று பொருள். அது மனித சத்தத்தின் மூலம் பதிலளித்தது. அதற்கு அடுத்த காலம் காளையின் காலம் அல்லது கருப்பு குதிரையின் மேல் சவாரி செய்பவனின் காலம். பாருங்கள், இப்பொழுது முதலாம் காலம் வெள்ளை குதிரையின் காலம். வெள்ளை குதிரை சபையின் வல்லமையை குறிக்கிறது என்றும் அது ஜெயித்துக் கொண்டே சென்றது என்றும் ஜனங்கள் கூற கேட்டிருக்கிறேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு ஒரு கிரீடம் பின்னர் அளிக்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம். அது சபைதான். ஆனால் அது எங்கு சென்றது? ரோமாபுரிக்கு சென்றது. அங்குதான் அவன் சென்றான். அவன் தன் கிரீடத்தை பெற்றுக் கொண்டான். இப்பொழுது இரண்டாம் காலம் சிவப்பு குதிரையின் மேல் சவாரி செய்பவனின் காலம். அது இருண்ட காலம். இப்பொழுது அதற்கு அடுத்த காலம் மனிதரின் காலம் அல்லது கருப்பு குதிரையின் மேல் சவாரி செய்பவனின் காலம். அவன் சீர்திருத்தக்காரன் காலத்தில் இருந்தான். பாருங்கள், பேசினதோ அந்த சத்தமாகும். இப்பொழுது கருப்பு குதிரையின் மேல் சவாரி செய்பவன் அந்திகிறிஸ்து. ஆனால் அந்த காலத்தில் பேசிய அந்த ஒன்று மனிதனை பிரதிநிதித்துவம் காண்பித்தது. மனிதன் ஞானத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் மதிப்பிற்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறான். பாருங்கள், அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், கருப்பு குதிரையின் மேல் சவாரி செய்பவனுக்கு ஒரு பெயர் அப்பொழுது கொடுக்கப்படவில்லை. பாருங்கள், அவன் சவாரி செய்தான் என்று மாத்திரமே அவர்கள் கூறினார்கள். ஆனால் இப்பொழுதோ நான்காம் காலமாகிய கழுகின் காலத்தில் தேவன் தம் தீர்க்கதரிசிகளை எப்பொழுதும் கழுகு கூப்பிடுகிறார். தம்மையும் ஒரு கழுகு என்று அவர் அழைத்துக் கொள்ளுகிறார். கழுகு அதிக உயரம் பறப்பதால் வேறு எதுவும் அதை தொட முடியாது. அது உயர பறப்பது மாத்திரமல்ல, அது உயர பறப்பதற்கு அவசியமான உடல் அமைப்பு பெற்றுள்ளது. அது உயர செல்லும் போது அது எங்கு இருக்கிறது என்பதை அது அறிந்து கொள்கிறது. சிலரோ உயரமான நிலையை அடைந்தும் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை காண முடிவதில்லை. அதனால் எவ்வித உபயோகமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு காகத்தை அல்லது ஒரு பருந்தை இரண்டில் ஒன்றை கழுகோடு பறக்கவிட முயற்சித்தால் அது சின்ன பின்னமாக போய்விடும். அப்படி பறக்க வேண்டுமானால் கழுகை போன்று அழுத்தத்தை தாங்கக்கூடிய உடல் வன்மை அதற்கு இருக்க வேண்டும். நம்மிடம் அதே தவறுதான் காணப்படுகிறது. நம்மில் சிலருக்கு அவ்வாறு அழுத்தத்தை மேற்கொள்ளும் அளவுக்கு சக்தி இல்லை. அதன் விளைவாக நாம் உயர செல்லும் போது வெடித்து போகிறோம். நீங்கள் பாருங்கள், அழுத்தத்தை மேற்கொள்ளும் சக்தி நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் உயர செல்லும் போது வரப்போவது என்னவென்பதை அறிந்து அதற்கேற்ப செய்யும்படி நமக்கு கழுகின் பார்வை அவசியம். இப்பொழுது கழுகின் காலம் அதை வெளிப்படுத்தியது. கழுகின் காலம் கடைசி நாட்களில் வரும் என்று வெளிப்படுத்தல் 17 மல்கியா 1:4 வாக்குத்தத்தம் செய்யப்பட்டுள்ளது என்று நாம் காண்கிறோம். பாருங்கள், அது கடைசி நாட்களில் இங்கே இருக்கும். அது சரி, அது இங்கிருக்கும். சரி, கவனியுங்கள். இப்பொழுது இந்த மனிதன் இப்பொழுது மங்கிர நிறமுள்ள குதிரையின் மேல் சவாரி செய்கிறான் என்று நாம் காண்கிறோம். மங்கிர நிறம், ஓ என்ன! பிறகு கவனியுங்கள், 680,000 புராட்டஸ்டன்ட்கள் ரோம சபையை எதிர்த்ததன் விளைவாக 680,000 பேர் ரத்த சாட்சிகளாக கொல்லப்பட்டதாக ஸ்மக்கர் என்பவர் எழுதிய மகிமையுள்ள சீர்திருத்தம் என்னும் புத்தகத்தில் நாம் வாசித்துள்ளோம் என்று நேற்று இரவு பார்த்தோம். ஆயிரத்தி 1500 வருடம் வரை என்று நாம் கண்டறிகிறோம். அது 18th என்று நான் நம்புகிறேன். இல்லை, இப்பொழுது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் ரோம சபையை எதிர்த்ததன் விளைவாக ஆறு கோடியே 80 லட்சம் பேர் கொல்லப்பட்டனர். அவன் தன்னைத்தானே ஆள்மாறாட்டம் செய்து மரணம் என்னும் பெயரில் உருவகப்படுத்திக் கொண்டதில் வியப்பொன்றுமில்லை. அவன் நிச்சயமாக அவ்வாறே இருக்கிறான். இப்பொழுது அவன் வேதத்துக்கு விரோதமாக, வார்த்தைக்கு விரோதமான தன்னுடைய போதனையினால் ஆவிக்குரிய பிரகாரமாக எத்தனை பேரை கொன்றான் என்பதை தேவன் மாத்திரமே அறிவார். 6 கோடியே 80 லட்சம் பேரை அவன் பட்டயத்தினால் கொன்று போட்டான். சரியாக சொல்வோமையானால் அநேகமாக அவனுடைய கள்ள போதகத்தினால் கோடிக்கணக்கில் ஆவிக்குரிய பிரகாரமாக மாண்டு போயினர். ஆகையால் மரணம் என்று அவன் அழைக்கப்படுவதில் வியப்பொன்றுமில்லையே. அந்த சவாரி செய்பவனை கவனித்தீர்களா? தொடக்கத்திலேயே அந்தி கிறிஸ்துவாக அவன் மரணமாயிருந்தாலும் களங்கமற்றவனைப் போல் அவன் எப்பொழுதும் காணப்பட்டான். அதன் பின்பு ஒரு கிரீடத்தை, 3 கிரீடங்களை அவன் பெறுகிறான். அவன் கிரீடம் சுட்டப்படும் போது சபையையும் அரசாங்கத்தையும் அவன் ஒன்றாக இணைத்து அதன் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறான். அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படும் இவன் மனிதனின் உருவில் காணப்படும் சாத்தானாகும். சாத்தான் நமது கர்த்தராகிய இயேசுவுக்கு உலகத்தின் ராஜ்யங்கள் அனைத்தையும் அவைகளின் மகிமையையும் ஒரு நொடிப்பொழுதிலே காண்பித்து அவை அவனுக்கு சொந்தமானது என்றும், அவனை பணிந்து கொண்டால் உலகத்தின் ராஜ்யங்களை அவருக்கு அளிப்பதாகவும் கூறினான் என்று மத்தேயு 4 அதிகாரம் நமக்கு கூறுகிறது என்று நான் நம்புகிறேன். அவைகள் அவனுடையது என்றே அவன் கூறினான். ஆகவே சாத்தான் தன்னுடைய சபையையும் தன்னுடைய அரசாங்கத்தையும் ஒன்றுபடுத்த முடியுமானால் சிவப்பு குதிரையின் மேல் இருக்கிறவன் நிச்சயம் அதன் வழியாக சவாரி செய்து செல்ல முடியும். பாருங்கள், உண்மை. இப்பொழுது அவனுடைய சபை, அரசாங்கத்தில் அவனுடைய ரகசியம் என்ன என்று இங்கே நாம் காண்கிறோம். சாத்தான் தன்னுடைய ஊழியத்தின் 4வது கட்டத்தில் மிருகம் என்று அழைக்கப்படுகிறான். தொடக்கத்தில் அவன் அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறான். அதன் பின்னர் அவன் கள்ளத்தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறான். பின்னர் அவனோ மிருகம் என்று அழைக்கப்படுகிறான். ஆனால் இப்பொழுது இங்கே மிருகம் என்றும் அவன் அழைக்கப்படுகிறான் என்று நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது இந்த 4வது குதிரையை பற்றி நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த 4வது குதிரையில் நீங்கள் கவனித்தால், அவன் ஏறி சென்ற 1வது குதிரை வெள்ளை நிறமாயிருந்தது. அதற்கு அடுத்தது சிவப்பு நிறம் உள்ளதாயும், 3வது குதிரை கருப்பு நிறம் கொண்டதாயும் இருந்தன. 4வது ஒன்றோ இந்த 3 நிறங்களையும் கலந்ததாய் காணப்படுகிறது. ஏனென்றால் மங்கின நிறம் உள்ளதாயிருக்கிறது. வெள்ளை, சிவப்பு, கருப்பு, இம்மூன்று வர்ணங்களையும் கலந்தால் மங்கின நிறம் கிடைக்கிறது. பாருங்கள், அவை எல்லாம் இந்த ஒரு குதிரைக்குள் கலந்தன. பாருங்கள், எனவே முதல் 3 ஊழியங்களையும் ஒருங்கே கொண்டவனாக அவன் 4வது குதிரையின் மேல் சவாரி செய்கிறான். இப்பொழுது இந்த 4 குதிரைகளையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 4, அந்த ஆவிக்குரிய கணிதம் என்ன என்பதை கவனியுங்கள். தேவனுடைய எண்ணிக்கை 3 என்பதாகும், இதுவோ 4 ஆகும். ஆனால் இவன் எண்ணிக்கை 4 ஆக இருப்பதை கவனிக்கவும். அவன் இங்கே 4 இருக்கிறான். முதலில் அந்தி கிறிஸ்து வெள்ளை, 2வது கள்ளத்தீர்க்கதரிசி சிவப்பு, 3வது வானத்துக்கும் பூமிக்கும் பாவ விமோசன ஸ்தானத்துக்கும் பிரதிகுரு கருப்பு, 4வது மிருகம், மங்கின நிறமுள்ள குதிரை. சாத்தான் வானத்திலிருந்து உதைத்து தள்ளப்படுகிறான். அதை நீங்கள் படித்து பார்க்க விரும்புகிறீர்களா? அது வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் காணப்படுகிறது. சாத்தான் வானத்திலிருந்து உதைத்து தள்ளப்படுகிறான். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 1 முதல் 8 வரை அவன் ஒரு மனிதனுக்குள் குடிகொண்டு மிருகம் என்னும் பெயர் கொள்கிறான். முதலில் அவன் நிக்கோலாய் போதகத்தை அளிக்கும் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான். அதன் பின்னர் அதனிலிருந்து அவன் கள்ளத்திற்கு தரிசியாகிறான். அந்தி கிறிஸ்து என்பது கிறிஸ்துவுக்கு விரோதமாய் உள்ளவன் என்று பொருள்படும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் உள்ள எதுவுமே தேவனுக்கே விரோதமாய் இருக்கிறது. ஏனெனில் வார்த்தைதான் தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிறிஸ்துவாகி நமக்குள்ளே வாசமணினார். இப்பொழுது அவன் வார்த்தைக்கு விரோதமாக இருப்பதால் அவன் அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறான். ஆனால் ஒரு ஆவிக்கு கிரீடம் சூட்ட முடியாது. எனவே தொடக்கத்தில் அவன் கிரீடத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. அவனிடம் வில் மாத்திரமே இருந்தது, ஆனால் அம்புகள் இல்லை. ஆகவே பிறகு அவனுக்கு கிரீடம் சூட்டும் தருணம் வந்த போது அவன் அவனுடைய அந்தி கிறிஸ்துவின் போதகத்தை போதிக்கும் கள்ளத்தீர்க்கதரிசி ஆகிறான். இது புரிகிறதா? பின்னர் அவன் பட்டயத்தை கையில் ஏந்தினவனாய் அரசாங்கத்தையும் சபையும் ஒன்றுபடுத்துகிறான். இனிமேல் அவன் யாருடைய உத்தரவையும் பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவனே அரசாங்கத்தின் தலைவன், அவனே பரலோகத்தின் தலைவனாகவும் கூட இருக்கிறான். அவன் 3 கிரீடங்களை பெற்றுக் கொள்ளுகிறான். பாவ விமோசன ஸ்தானம் ஒன்று உண்டு என்னும் கருத்தை நுழைத்து மறித்தவர்கள் அந்த ஸ்தலத்தில் தங்கியிருக்கிறார்கள் என்றும், அதனின்று மறித்தவர் விடுபட வேண்டுமாயின் அவர்களுடைய சுற்றத்தால் அதற்கென்று காசை செலுத்தினால் பிரதிகுரு என்னும் ரீதியில் அவன் ஜெபம் செய்து அவர்களை விடுவிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளான் என்றும் கூறினான். அவன் பிரதிகுரு என்று தன்னை அழைத்துக் கொண்டான். நிச்சயமாக அவன் அந்த விதமாகவே இருக்கிறான். அவன் பூமியில் தேவனுடைய ஸ்தானத்தை கைப்பற்றிக் கொண்டான். இது மிகவும் தெளிவாக இருக்கிறது அல்லவா? வேதத்தில் எப்பொழுதுமே அவனுடைய எண்ணிக்கை 4 இருக்கிறது என்று நாம் காண்கிறோம். 3 அல்ல, அது 4 ஆகும். பாருங்கள், இப்பொழுது வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். அதை படிப்பதற்கு நமக்கு நேரம் இருப்பதால் நாம் சற்று படிக்கலாம். இப்பொழுது வெளிப்படுத்தல் 12:13 நாம் படிப்போம். அந்த நேரத்தில் ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி, இல்லை நான் தவறான பகுதி எடுத்துள்ளேன், 13 வலு சர்ப்பமானது தான் பூமியில் தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. இப்பொழுது பாருங்கள், அவன் பூமியில் தள்ளப்பட்டு அந்திகிறிஸ்துவின் ஆவியாக ஒரு மனிதனுக்குள் வாசம் செய்கிறான். அந்த மனிதன் ஒன்றிலிருந்து வேறொன்றாக மாறுகிறான். அந்திகிறிஸ்துவிலிருந்து கள்ள தீர்க்கதரிசியாக பின்னர் மிருகம் அவனுக்குள் வருகிறது. சபை நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலம் கிறிஸ்து ஜனங்களுக்கு குடிகொள்ளுதல் போன்றவற்றின் மூலமாக வளர்ந்து கொண்டு வந்த விதமாகவே சாத்தானின் சபையும் அந்திகிறிஸ்துவிலிருந்து கள்ளத்திற்கதரிசியாக வளர்ந்து வர இருக்கின்ற மகாபெரிய உபத்திரவ காலத்தில் முடிவில் அந்த மிருகமாக எழும்புகிறான். அவன் இங்கு இந்நாட்கள் நடப்பதற்கு முன்னடையாளமாக பாருங்கள், சரியாக கூறினால் அவன் அதற்கு நிழலாயிருக்கிறான். அவன் சரியாக அவ்வாறு இருக்கிறான். அது அவனே. வானத்தில் இருந்து அவன் உதைத்து தள்ளப்படுகிறான். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 13:1-8 வசனங்களை நான் பார்ப்போம். பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இப்பொழுது இங்கே 12 சாத்தான் வானத்தில் இருந்து தள்ளப்படுகிறான். இப்பொழுது கவனியுங்கள், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள், ஓ நமக்கு மாத்திரம் சமயம் இருந்தால் இந்த இரவு முழுவதும் இவ்வடையாளங்களை விவரித்து அவை சாத்தானை குறிக்கின்றன என்று காண்பிக்கலாம். உங்களில் அநேகர் அதை மற்ற பாடங்களில் இருந்து அறிந்திருக்கிறீர்கள். அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசர்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. சாத்தான் குடிகொள்ளுதல் பாருங்கள், அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயம்பட்டிருக்க கண்டேன். நாம் தொடர்ந்து படிக்க நீங்கள் விரும்பினால், உங்களுக்கு தருணம் இருந்தால் இதை தொடர்ந்து படியுங்கள், இல்லை நாம் சிறிது படிப்போமாக. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயம்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி நீங்கள் சற்று கவனியுங்கள். நீங்கள் எப்போதுமே கம்யூனிசத்தை கவனிக்க வேண்டாம், இதை கவனியுங்கள். கம்யூனிசம் என்பது சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு என்றைக்காவது பழி வாங்குவதற்கென தேவனுடைய கரங்களில் ஒரு கருவியாக அமைந்துள்ளது என்று வேறொன்றுமல்ல. நாளை அதை குறித்து சிந்திப்போம். பாருங்கள், அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசர்பத்தை வணங்கினார்கள். அந்த வலுசர்பம் யாராயிருந்தது? சாத்தான். சரியா? அந்த வலுசர்பம் சரி. மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த மிருகம் யாரிடமிருந்து அதிகாரம் பெறுகிறது என்பதை கவனியுங்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து, அதுதான் பாருங்கள் சரி, அவருடைய நாமத்தையும் ஒரு பட்டப்பெயரை சூடிக்கொண்டு அவருடைய வாசஸ்தலத்தையும், அதாவது பரிசுத்த ஆவியானவர் தங்குவிடும், அதை ரோமாபுரிக்கு வாடியன் பட்டணத்திற்கு மாற்றினான். நீங்கள் அதை தொடர்ந்து படித்துக் கொண்டே போகலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. அவர்கள் மத்தியஸ்த ஊழியம் செய்கிறவர்கள் தூஷணம் என்று சொல்லி, மேலும் பரிசுத்த ஆண்களோட யுத்தம் பண்ணி அவன் அதை செய்தான். அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அவன் அதை செய்தான். அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் பரிசுத்த ஆண்களை அவன் தொழுமரத்தில் கட்டி அவர்களை எரித்து சிங்கங்களுக்கு இரையாக கொடுத்து எல்லா விதங்களிலும் அவர்களை கொன்று போட்டான். ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷிக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அஞ்ஞான ரோமாபுரி போப்பாண்டவரின் ரோமாபுரி ஆகும் வரை இவ்விதம் உண்டாயிருக்கவில்லை. அதன் பின்பு கத்தோலிக்க ஆதிக்கம் உலகம் முழுவதும் பரவி அகில உலக கத்தோலிக்க சபை நிறுவப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிருந்த பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். என்னுடைய எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே. பாருங்கள், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிருந்த பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்த ஆண்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். இப்பொழுது அவன் தன்னுடைய பெரிய பட்டயத்தை கைதேந்திரவனாய் கொல்ல புறப்பட்டான் என்று சென்ற இரவு நாம் பார்த்தோம். ஆனால் அவன் பட்டயத்தினாலே மடிந்து போவான். தேவனுடைய வார்த்தை என்னும் பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயம் அவனை கொன்று போடும் என்று நாம் அறிந்து கொண்டோம். 7 இடி முழக்கங்கள் அந்த சிறு குழுவுக்கு தங்கள் சத்தங்களை முழங்கும் வரைக்கும் காத்திருங்கள். அப்பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை வல்லமையாய் பிரயோகிக்க முடியும். அந்த வார்த்தை துண்டு துண்டாக வெட்டும். வானத்தை அடைக்கவும் அவர்கள் இதையோ அல்லது அதையோ நிறுத்தவும் அவர்கள் விரும்பினதை செய்யவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டாகும். மகிமை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை அவனை கொன்று போடும். இருபுறமும் கருக்கான எந்த பட்டயத்திலும் அது கருக்கானதாயிருக்கிறது. அவர்கள் விரும்பினால் லட்சக்கணக்கான டன்கள் எடையுள்ள வண்டிகளை வரவழைக்க முடியும். ஆமென். அவர்கள் என்ன சொன்னாலும் அது நிறைவேறும், ஏனெனில் அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையாயிருக்கிறது. ஆம், ஆமென். தேவன் எப்பொழுதுமே அது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. ஆனால் அவர் அது கிரியை செய்யத்தக்கதாக எப்பொழுதுமே அவர் மனிதனை உபயோகிக்கின்றார். வேண்டுமானால் எகிப்தில் அவரே வண்டிகளை வரவழைத்திருக்க முடியும். ஆனால் அவர் மோசேயிடம், மோசே அது உன் பணியாகும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்வேன், அதை நீ செய்வாயாக என்றார். அவ்வாறே அவர் அதை செய்து நிறைவேற்றினான். பாருங்கள், வண்டிகளை வரவழைக்க அவர் சூரியனை தெரிந்து கொண்டிருக்கலாம், அவர் அதை வரவழைக்க சந்திரனை தெரிந்து கொண்டிருக்கலாம், அல்லது அதை வரவழைக்க காற்றை தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் மோசே என்றார். அது ஆனால் அவர் அதற்கென்று தம்முடைய மனிதனை தெரிந்து கொண்டார். இந்த சாத்தான் வானத்திலிருந்து தள்ளப்பட்ட பின்பு அவன் ஒரு மனிதனுக்குள் குடிகொள்கிறான் என்று நாம் இங்கே கண்டறிகிறோம். அவன் இப்பொழுது மிருகமாக இருக்கிறான். அந்திகிறிஸ்து, கள்ளத்திற்கு தரிசி, இப்பொழுது மிருகம். மரணம் என்னும் பெயர் அவனுக்கு சூட்டப்படுகின்றது. பாதாளம் அவனை பின்தொடர்கின்றது. சாத்தான் அவன் சிங்காசனத்தில் முற்றிலுமாக பெற்றிருத்தல். ஓ
என்ன,
அவன் இவ்வுலகில் சாத்தானின் பிரதிநிதியாக இருந்து வந்து மத்தேயு 4 அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசுவுக்கு அவன் அளிப்பதாக சொன்ன அந்த உலகத்தின் ராஜ்யங்களின் மேல் ராஜ்யபாரம் செய்கிறான். சாத்தான் இப்பொழுது முழு ராஜாவாகிறான். அது சற்று பின்பு சம்பவிக்கிறது. இப்பொழுது அவன் கள்ளத்திற்கு தரிசியாக மட்டுமே இருக்கிறான். அங்கே யூதர்களோடு அவன் செய்த உடன்படிக்கையை முடித்த பிறகு அவன் மிருகமாக ஆகிறான். அது எப்படி நமக்கு தெரியும்? அதாவது சரி, இப்பொழுது கவனியுங்கள், அந்த சமயத்தில் அவன் குடிகொள்ளும் மனிதனுக்கு மிருகத்தின் இருதயம் அளிக்கப்படுகின்றது. ஏனென்றால் சபையானது மேலே போகிற போது சாத்தான் தள்ளப்படுகிறான். புரிகிறதா? பாருங்கள், அப்பொழுது அவனுடைய குற்றச்சாட்டுகள் யாவற்றையுமே அவன் முடித்து
விடுகிறான்.
பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள், நமது மத்தியஸ்தர் சிங்காசனத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் வரை சாத்தானால் நம் பேரில் குற்றம் சாட்ட முடியும். ஏனெனில் அவன் எதிர்த்தரப்பில் இருக்கும் வழக்கறிஞன். அவன் கிறிஸ்துவின் விரோதி. அவன் கிறிஸ்துவின் எதிர்த்தரப்பில் இருந்து கொண்டு சற்று பொறுங்கள், ஆதாம் பாவத்தில் விழுந்தான், ஆதாம் இவை எல்லாவற்றையும் செய்தான், நான் அவனை மேற்கொண்டேன், அவன் மனைவி ஏவாள் ஒரு பொய்யை நம்பும்படி செய்தேன், அவள் அதன் விளைவால் உம்மால் ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கப்பட்டாள், நான் தான் அதை செய்தேன் என்றெல்லாம் கூறி அவன் வாதிப்பான். ஆனால் நமது மத்தியஸ்தர் ஆமேன், மீட்பின் இரத்தான், ஆமேன், அங்கு தாம் சிந்தின ரத்தத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். அந்த ரத்தம் கொடூரமான பாவியின் இருதயத்தையும் மாற்ற வல்லது. மத்தியஸ்தர் இப்பொழுதும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆமையா, சாத்தானோ அவர்கள் குற்றம் செய்தவர்கள் என்பார். அவரோ அவர்கள் குற்றம் செய்தவர்கள் அல்ல என்று கூறுவார். கரையை பொக்குவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட குளோரோக்சின் மென்மையாக்கும் திரவம் எழுதும் மையின் நிறத்தை அல்லது வேறெந்த கரையும் அகற்றிவிடும். அது மறைந்து போவதால் அது எங்கிருந்தது என்பதை யாருமே அறிய முடியாது. அது மறுபடியும் வாயுவாக மாறி ஈரலாக ஒளியாகின்றது. அதன் பின்னர் மேலும் பிரிக்க முடியாத அணுமூலக்கூறுகளாக மாறி எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்தன்மையாகின்றது. அது ஒரு சிருஷ்டிப்பாகும். ஒரு சிருஷ்டிப்பு என்றால் சிருஷ்டி கர்த்தரிடத்தில் இருந்தான் அது வர வேண்டும். ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்ட ரசாயனம் யாவும் மறுபடியும் அது மூலப்பொருட்களாக சிதைக்கப்பட்டு மறைந்து விடுகிறது. அது ஒன்றுமில்லாதாகி விடுகின்றது. தண்ணீரும் கூட பொடி வடிவத்தில் உள்ள குளோரோக்சின் மென்மையாக்கும் திரவத்துடன் சேர்ந்து விடுகிறது. ஆமென். தேவனுக்கு மகிமை. கரை மறைந்து அது சுத்தமாகி விடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு அதையே செய்கிறது. அவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு அவருடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நீதிமானாக்கப்படுகிறான். அப்பொழுது தேவன் அவனுடைய பாவம் என்னவென்பது கூட எனக்கு நினைவில்லை, அவன் முற்றிலுமாய் என் குமாரன் என்று சொல்லுவார். இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்லி உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்புறம் போம் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ எது நடைபெற வேண்டும் என்று கூறினாயோ நீ அதை உடையவனாயிருப்பாய், ஏனெனில் நீ ஒரு மீட்கப்பட்ட புத்திரனாயிருக்கிறாய். ஆமேன். அது உண்மை என்று நான் அறிவேன். ஏனெனில் அது வெவ்வேறு தருணங்களில், அது ஒவ்வொன்றும் எந்த இடத்தில் இருக்கும் என்று அறியாத தருணத்தில் அணிகள் தோன்றும்படி தேவன் செய்ததை நான் கண்டிருக்கிறேன். மோசேயின் காலத்தில் வண்டிகளையும் தவளைகளையும் எதை வேண்டுமானாலும் சிருஷ்டித்த அவரால் அணில்களையும் சிருஷ்டிக்க முடியும். அவர் தேவன், சிருஷ்டிகர், உண்மை. அழிந்து போகும் மனிதன், ஒரு மனிதன் பாவ அறிக்கை செய்யப்பட்டு அது இயேசுவின் ரத்தம் என்று மென்மையாக்கும் திரவத்தில் விழும்போது பாவம் அனைத்துமே அகன்று விடுகிறது. அவன் பாவம் இல்லாதவராக குற்றமற்றவனாக கருதப்படுவான். தேவனால் பிறந்த எவரும் பாவம் செய்யான், ஏனெனில் அவன் பாவம் செய்ய முடியாது. இயேசுவின் ரத்தம் என்று மென்மையாக்கும் திரவம் அவனுக்கும் தேவனுக்கும் இடையே நிற்கிறது. அது பாவத்தை உடைத்தெறிந்து அதன் ஆதி காரணமான சாத்தானிடம் அனுப்பும் போது பாவம் எங்கனம் தேவனுடைய சன்னதியை அடைய முடியும். ஆமேன். நான் பக்தி பரவசம் அடைகின்றேன். இவை இப்போது வெளிப்பட துவங்குவதால் எனக்கு ஒரு உற்சாகம் வருகிறது என்று நான் கூறுகிறேன். கவனியுங்கள், சாத்தான் முற்றிலுமாக தன் சிங்காசனத்தில் பெற்றிருக்கிறான். ஆமையா, உலகத்தின் ராஜ்யங்களை நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு அளிக்க முற்பட்டான். இப்பொழுது மிருகத்தின் இருதயம் கொண்டவனாய் அவன் சிங்காசனத்தில் பெற்றிருக்கிறான். பிசாசு குடிகொண்டிருக்கும் மிருகமாகிய அந்த மனிதன் பூமியின் மேல் இங்கே போலியான பாசாங்கின் கீழ் தன்னை வெளிப்படுத்துகிறான். ஓ
என்ன,
உண்மையான தேவனுடைய வார்த்தையுடன் தொடர்பு கொண்டுள்ள ஒருவனை போன்றே அவன் பாசாங்கு செய்கிறான். 2000 வருடங்களுக்கு முன்பு அவனுக்கு முன்னடையாளமாக இருந்த யூதாசும் அதையே செய்தான். அவன் என்ன செய்தான்? அவன் ஆதி முதற்கொண்டு பிசாசாக இருந்த போதிலும் அவன் விசுவாசி போன்று காணப்பட்டான். அவன் கேட்டின் மகனாகவே பிறந்தான். இயேசு வார்த்தையாக இருந்தபடியால் அவன் யார் என்பதை ஆரம்பத்தில் இருந்தே அறிந்திருந்தான். அதனால் அவன் அவர் மேல் ஒன்றும் சுமத்த முடியவில்லை. ஆமே, சரி. ஆகவே யூதாஸ் பொக்கிஷதாரியாக இருந்து பண ஆசையினால் விழுந்து போனான் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். இன்றைய சபையும் அவ்வாறே பண ஆசையின் காரணமாகவே விழுந்து போயிருக்கிறது. கத்தோலிக்க சபையானது நோன்புகளுக்கு, மறித்து போனவரின் ஆத்மாக்களுக்காகவும், மற்றவற்றுக்காகவும் ஜபம் இரண்டப்பதற்கென சபையோரிடம் காசு வசூலிக்கிறது குறித்து நாம் கடந்த இரவு சிந்தித்தோம். கத்தோலிக்க சபையின் குமாரத்திலான புரொட்டஸ்டன்ட்களும் இன்று பணத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள். எல்லாமே பணத்தை ஒட்டி அமைந்திருக்கின்றன. யூதாஸ் பணத்தின் காரணமாகவே விழுந்தான். அவன் எங்கே விழுந்தானோ புரொட்டஸ்டன்ட்களும் அங்குதான் விழுகின்றார்கள். கவனியுங்கள், மங்கிய குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு இவன் தன் கடைசி சவாரியை செய்கிறான். அவன் இப்பொழுது தன்னுடைய கடைசி சவாரியில் இருக்கிறான். இப்பொழுது இது நமது நாட்களில் நிறைவேறாது, அதன் பின்பு சம்பவிக்கும். இந்த முத்திரையின் ரகசியம் முன்னறிவிக்கப்படுகின்றது. காரணம், இது நிகழும் போது சபையானது எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கும். பாருங்கள், கிறிஸ்துவானவர் பூமியில் தோன்றும் போது இந்த மனிதன் தோன்றி முழுவதுமாக பிசாசாகிறான். இவன் அந்தி கிறிஸ்துவாக முதலில் தோன்றி பின்னர் கள்ளத்திற்கதரிசியாக மாறி முடிவில் மிருகமாக பிசாசாகவே ஆகிறான். எல்லா வண்ணங்களும் சேர்வதனால் உண்டாகும் மங்கிர நிறம் கொண்ட குதிரையின் மேல் அவன் சவாரி செய்து மரணம் என்று அழைக்கப்படுகிறான். ஆனால் நமது கர்த்தர் இங்கே பூமியில் வெண்மை நிறமுள்ள குதிரையின் மேல் தோன்றுவார். அவர் முற்றிலும் தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதருக்கு குடிகொண்டிருக்கும் இம்மானுவேலாக இருப்பார். பாருங்கள், அவருக்குள் அவ்வளவு வித்தியாசம் உண்டு. அதுதான் அவர்களுடைய அந்த வித்தியாசமாகும். கவனியுங்கள், அந்தி கிறிஸ்துவோ எல்லா நிறங்களும் சேர்வதனால் உண்டாகும் மங்கிர நிறமுள்ள குதிரையின் மேல் காணப்படுகிறார். குதிரை என்பது ஒரு மிருகம். மிருகம் வல்லமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவன் எல்லா வல்லமையும் ஒருங்கே கொண்டவனாய் இருக்கிறான். ஏன்? அது அரசியல் வல்லமை, தேசங்களின் வல்லமை, மத சம்பந்தமான வல்லமை, பிசாசின் வல்லமையாக உள்ளது. எல்லா விதமான வல்லமையும் ஒருங்கே கொண்டதன் அறிகுறியாக அவன் மங்கிர நிறமுள்ள குதிரையின் மேல் சவாரி செய்கிறான். அவன் எல்லா விதமான வல்லமையும் உடையவனாயிருக்கிறான். ஆனால் இயேசு சவாரி செய்து கொண்டு வருவது ஒரே நிறமுள்ள குதிரையாகும். வார்த்தை. ஆமேன். ஆனால் அந்தி கிறிஸ்து சவாரி செய்வது சிவப்பு, வெள்ளை, கருப்பு என்னும் மூன்று நிறங்கள் ஒருங்கே கொண்ட ஒரு குதிரை. வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, இவை சித்தரிக்கும் வல்லமைகளை அவன் ஒருங்கே கொண்டிருக்கிறான். ஒன்றில் மூன்று கிரீடங்கள். பாருங்கள் நிச்சயமாக. ஓ, இந்த கிரீடத்தை நான் அங்கு சென்று நேரில் மிக அருகில் நின்று கண்டேன். அது ஒரு கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டு அது பெரிய பூட்டினால் பூட்டப்பட்டிருந்தது. அதனால் அதனை நான் என் கையில் எடுக்க முடியவில்லை. மூன்று கிரீடங்கள், ஆகவே அது உண்மை என்பது எனக்கு தெரியும். அவன் பரலோகத்துக்கும் பாவ விமோசன ஸ்தலத்துக்கும் பூமிக்கும் பிரதிகுருவாக இருக்கிறான் என்பதற்கு அறிகுறியாயிருக்கின்றன. மூன்று வல்லமைகளும் ஒன்றாக இணைந்து மங்கிர நிறத்தில் கலந்துள்ளன. அவன் மூன்று வல்லமைகளும், அரசியல் வல்லமை, மத சம்பந்தமான வல்லமை, பிசாசின் வல்லமை, இவைகளை ஒருங்கே கொண்டிருப்பதால் அவை மரணத்தை விளைவிக்கின்றன. அரசியல், அரசியலில் அவன் ராஜாவாக இருக்கிறான். சாத்தான் மிகவும் சாமர்த்தியம் உள்ளவன். நிச்சயமாக அவனை தோற்கடிக்க முயல வேண்டாம். கர்த்தர் பேரில் மாத்திரம் நம்பிக்கை வைத்திருங்கள். அவ்வளவுதான். நான் உங்களுக்கு முன்பே பலமுறை கூறியது போன்று சாமர்த்தியம், கல்வியறிவு, அதுபோன்ற அனைத்தும் தவறான தரப்பிலிருந்து வருகின்றது. இது உண்மை என்பதை வேதத்தின் வாயிலாக நாம் அறியலாம். காயீரின் சந்ததி என்னவாயினர் என்று வேதத்தில் பாருங்கள். பின்பு சேத்தின் சந்ததியா என்னவாய் இருந்தனர் என்று பாருங்கள். நான் அறியாமையை ஆதரிக்கிறேன் என்று நீங்கள் என்ன வேண்டாம், இல்லையா? நீங்கள் வேதத்தில் காணப்படும் எந்த நபரையாவது எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகவே பவுல் என்னும் கல்லூரி படைத்த ஒருவனை குறித்து வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. அவன் கிறிஸ்துவை அறிவதற்கென அவன் பெற்றிருந்த கல்லூரி இனத்தையும் மறக்க வேண்டியதாக இருந்தது. அவன், நான் உங்களிடம் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனத்துடன் வராமல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுடன் வந்திருக்கிறேன் என்றான். அது உண்மையாகும், பரிசுத்த ஆவியின் வல்லமை. மற்றவர்களையும் கவனித்து பாருங்கள். தேவன் உபயோகித்தவர்களில் சிலர் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத அளவுக்கு படிப்பறியாதவர்களாக இருந்தனர். காலங்களினூடாக தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். நான் சொல்வது உங்களுக்கு புரிகின்றதா? பாருங்கள், சாமர்த்தியமும் கல்வியறிவு, ஞானம், ஞானம் உங்களை சரியாக தேவனை விட்டு அகம்படி செய்கிறது. அவன் மூன்று வல்லமைகளை கொண்டிருக்கிறார், அல்லது அவன் மூன்றின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறார். பூமி, பரலோகம், பாவ விமோசன ஸ்தலம், அவனே ஒரு திருத்துவமாக இருக்கிறான். அந்த விதமாகத்தான் அவன் அமைந்துள்ளான். அவன் திருத்துவத்தின் மேல் சவாரி செய்கிறான். அவன் வல்லமை திருத்துவமாக இருக்கிறது. அவனுடைய கிரீடம் ஒரு திருத்துவம், அவனுடைய குதிரை ஒரு திருத்துவம், அவனே ஒரு திருத்துவம், அவன் வல்லமை ஒரு திருத்துவம், அவன் கிரீடம் ஒரு திருத்துவம், அவன் சவாரி செய்யும் குதிரை ஒரு திருத்துவம், அவனுடைய அலுவல்கள் நான்கு என்னும் எண்ணிக்கை என்பதை இங்கு நாம் பார்க்கலாம். பாருங்கள், மறுபடியும் நான்கு. சரி, அவனுடைய ஊழியம் மூன்று கட்டங்களில் அமைந்துள்ளது. அந்திகிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, மிருகம். ஆனால் அவன் ஒரு நபராகும். பாருங்கள், அவை மூன்றும் நிழல்களாக உள்ளன. அவைகள் ஒரு மனிதனே. தேவனும் தண்ணீர், ரத்தம், ஆவி என்ற மூன்றில் தம்மை வெளிப்படுத்துகிறார். இவை மூன்றும் ஒரு கிறிஸ்தவனை தேவனுடைய வார்த்தையால் தேவ புத்திரனாக ஆக்குகிறது. பாருங்கள், இந்த மூன்று வல்லமைகளும் அவனை பிசாசாக ஆக்குகின்றன. பாருங்கள், தண்ணீர், ரத்தம், ஆவி, இவை மூன்றும் தேவனால் உண்டாயிருக்கின்றன. அவை ஒருவனை தேவ புத்திராகும்படி செய்கிறது. ஆனால் அரசியல், மதம், அசுத்தாவியின் வல்லமை, இம்மூன்றும் ஒருங்கிணைந்து அவனை அந்த பிசாசாகும்படி செய்கிறது. கிறிஸ்துவின் முதலாம் வருகை ஒரு மனிதனாக தோன்றினார். அவர் மூன்று முறை வருகிறார். கிறிஸ்து மூன்று என்னும் எண்ணிக்கையில் பரிபூர்ணப்படுகிறார். பாருங்கள், ஆனால் சாத்தானின் எண்ணிக்கையோ நான்காகும். அவன் வருவதை கவனியுங்கள், கிறிஸ்துவை கவனியுங்கள். முதலாவதாக கிறிஸ்து ரத்தம் சிந்தி மறிப்பதற்கான மனிதனாக தோன்றினார். சரியா? அதுவே அவருடைய முதலாம் வருகை. எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது அவர் இரண்டாம் முறை வருகிறார். அப்பொழுது நாமும் அறியாமையை தரித்து அவரை ஆராய்ந்து சந்திப்போம். அவர் மூன்றாவது முறை வருகையில் அவர் தேவ அவதாரமாகவே இருக்கிறார். ஆமென். தேவன் இம்மானுவேல் பூமியை ஆளுவதற்கென வருகிறார். அது உண்மை. அவர் மூன்று முறை மட்டுமே வருகிறார். சாத்தானின் நான்காம் கட்ட சவாரியை கவனியுங்கள். இந்த நான்காம் கட்ட சவாரியாளன் மரணம் என்று அழைக்கப்படுகிறார். தேவனிடத்திலிருந்து நித்திய பிரிவினை உண்டாக்குவதே மரணமாகும். அதுவே மரணம் என்பதின் அர்த்தம், தேவனிடத்திலிருந்து நித்தியமாக பிரிக்கப்பட்டிருப்பது. இப்பொழுது இவன் யார் என்பதை நாம் வேதத்திலிருந்து பார்த்தோம். அவன் மலைகளின் மேல் இருக்கிறவன் என்றும் இன்னும் அவனை குறித்து வேறு அநேக விவரங்களையும் நாம் ஆராய்ந்தோம். இப்பொழுது கழுகானது அவனை மரணம் என்று அழைக்கிறது. அவர் அவனை அவிதமே அழைக்கிறார். மரணம் என்பது நித்திய பிரிவினையை குறிக்கிறது என்று ஞாபகம் கொள்ளுங்கள். பாருங்கள், பரிசுத்தவான்கள் மரிப்பதில்லை என்று நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் மரிக்கிறதில்லை, நித்திரையாயிருக்கிறார்கள். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது உண்மை. அவன் நியாயத்திற்குட்படாமல் மரணத்தின் நீங்கி ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று இயேசு கூறினார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னைக்கும் மரியாமலும் இருப்பான். லாசரு மரித்து போனானா? அவன் நித்திரையடைந்திருக்கிறான். பயப்பட வேண்டாம், இந்த சிறுபெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறான். அதற்காக அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். நான் கூறுவது சரிதானே? ஓ, என்னை பாருங்கள், பரிசுத்தவான்கள் மரிப்பதில்லை. தேவனிடமிருந்து பிரிக்கப்படுதலே மரணம் எனப்படும், நித்திய மரணம். இந்த நபர் மரணம் என்னும் பெயரை கொண்டிருக்கிறார். எனவே அவனிடத்திலிருந்து விலகியிருங்கள். அவன் யார்? ஒரு ஸ்தாபன முறைமை. அதுதான் ஸ்தாபனமாக்கப்பட்ட முதலாம் சபை. முதலாவது ஒன்று, நிசையா மகாநாட்டில் கான்ஸ்டன்டைன் சக்கரவர்த்தியின் ஆலோசனையை ஏற்று ஸ்தாபிக்கப்பட்டது. முதல் மனவாட்டியான ஏவாள் தன் கணவரை அறியும் முன்பு எவ்வாறு தேவனுடைய வார்த்தைகள் அபிசுவாசம் கொண்டு ஏதேனில் விழுந்து போனாள் என்று கடந்த இரவு நாம் பார்த்தோம். அவ்வாறு பெந்தேகோஸ்தே நாள் என்று உருவான ஆவிக்குரிய மனவாட்டியும் கிறிஸ்து அவளை அடையும் முன்பு என்ன சம்பவித்தது? அவள் ரோமாபுரியில் விழுந்து போனாள். என்ன? ஸ்தாபன கோட்பாடுகளுக்காக தன் வார்த்தையின் கற்பை பறிகொடுத்தாள். ஆமேன். ஓ, என்ன, நான் நினைக்கும் போதே எனக்கு மறுபடியும் ஊக்க உணர்ச்சி மீண்டும் தோன்றுகிறது. ஆமையா, பைத்தியக்காரனை போல நடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. நான் அவ்வாறு அதை கருதவில்லை. ஆனால் சற்று அது எனக்கு என்ன செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாது. நான் அந்த அறையில் 4 நாட்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். நான் சற்று மனித உணர்வை அடைய சில காரியங்களை கூற வேண்டியதாக இருக்கிறது. நான் என்ன கருதுகிறேன் என்று நீங்கள் அறிவீர்கள். ஆம், சரி, இவைகளை கூறும்போது எல்லா இடங்களிலுமே எனக்கு அநேக தரிசனங்கள் கிடைக்கின்றன. அது உண்மை. பாருங்கள், நான் என் சுயநிலைக்கு வருவதற்கெனவும் மறுபடியும் மாற்றி அமைத்துக் கொள்ளவும் சில காரியங்களை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. புரிகிறதா? நான் ஜனங்களின் சிந்தனைகளை பகுத்தறிந்து கூறும்போது எப்பொழுதாவது என்னை நீங்கள் கவனித்திருக்கின்றீர்களா? அப்பொழுது நான் ஜனங்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்று சிலவற்றை கூறுவேன். அவர்களை அளவைக்கும் சில காரியங்களையும் நான் கூறுவது வழக்கம். அவர்களை கோபம் முட்டுவதற்கென்று சிலவற்றை சொல்லுவேன். அந்த வெளிச்சத்தை நான் கண்ட மாத்திரத்தில் அந்த மனிதன் அதை எவ்விதம் ஏற்றுக்கொள்கிறான் என்பதை காண நான் ஏதாவது ஒன்றை கூறுவேன். அப்பொழுது நான் அந்த வெளிச்சம் எங்கே உள்ளது என்று அறிந்து கொள்வேன். அது யார் மேல் தங்கியிருக்கிறது என்றும் அது அழைக்கின்றதா அல்லது இல்லையா என்பதையும் நான் அறிந்து கொள்வேன். இல்லையெனில் அது உண்மையான விசுவாசியின் மேல் தங்கும் போது, சரி, அப்பொழுது நான் இன்னாராகிய நீர் என்று அந்த வெளிச்சம் தங்கியிருக்கும் மனிதரின் பெயரை கூறுவேன். பாருங்கள், அதன் பின்னர் ஆவியானவர் என்னை அபிஷேகம் செய்யும் போது எல்லா இடங்களிலும் அந்த அறையை சுற்றி சுற்றி வெளிச்சம் விட்டுவிட்டு பிரகாசிப்பதை நான் காண்பேன். ஆகவேதான் நான் ஒன்றை கூறிக்கொண்டே இருந்துவிட்டு மறுபடியும் அதை தொடக்கத்தில் இருந்து கூற தொடங்குவேன். பாருங்கள், கடந்த ஞாயிறு முதற்கொண்டு நான் அறையில் உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தினால் நிறையப்பட்டு இவ்வெளிப்பாட்டுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே நான் கூறுவது முற்றிலும் உண்மை என்பது எனக்கு தெரியும். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களா? அவரை விசுவாசிக்கிறீர்கள் என்று நான் அறிவேன். இந்த வாரத்தின் கடைசியில் என்ன சம்பவிக்கிறது என்று மட்டும் பாருங்கள். பாருங்கள், புரிகிறதா? சரி, பாருங்கள், மரணம் என்பதற்கு தேவனிடத்திலிருந்து நித்திய காலமாக ஏற்படும் பிரிவினை என்று பொருள்படும். இப்பொழுது பரிசுத்தவான்கள் மரிப்பதில்லை என்பது நினைவிருக்கட்டும். சாத்தானுடைய மனவாட்டிக்கு ஒரு மஞ்சள் நிறமுள்ள குதிரை கொடுக்கப்பட்டது. நான் கருதுவது இந்த குதிரை சவாரி செய்பவனுக்கு ஒரு மஞ்சள் நிறமுள்ள குதிரை அவன் சவாரி செய்வதற்கென அளிக்கப்பட்டது. அவன் சவாரி செய்யும்படியாய் அவனுக்கு இந்த மங்கிர நிறமுள்ள குதிரை கொடுக்கப்பட்டது. அவன் மரணம் என்னும் மங்கிர நிறமுள்ள குதிரையின் மேல் சவாரி செய்கிறான். அது என்ன என்று நாம் இப்பொழுது அறிவோம். அது எந்த சபை என்றும் நாம் அறிவோம். அவள் ஒரு வேசி மாத்திரமல்ல, அவள் வேசிகளின் தாய் என்பதை நாம் சென்றறவு பார்த்தோம் என்பது நினைவிருக்கட்டும். அவளை வேசி ஆக்கிறது எது என்று நாம் கண்டுபிடித்தோம். அவிதமான ஸ்திரியானவளே வேசி என்று அழைக்கப்படுகிறாள். நான் சற்று ஆண்களும் பெண்களும் ஒருங்கே கூடியிருக்கும் போது வேசி என்று கூறுவது சரியல்ல. ஆயினும் வேதம் அவளை அவ்வாறு அழைக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஒரு ஸ்திரீ தான் செய்த விவாக பொருத்தனைக்கு உண்மையாக வாழாவிடு அவள் வேசி எனப்படுவாள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இவ்வளவு தன்னை பரலோகத்தின் ராணி என்று கூறுகின்றார் என்பதையும் நீங்கள் கவனியுங்கள். ஆனால் உண்மையில் தேவனுடைய மனவாட்டியே பரலோகத்தின் ராணி. கிறிஸ்து தேவனாயிருக்கிறார். இந்த பட்டப்பெயரை சூடிக்கொண்டிருப்பவள் வேசித்தனம் செய்து பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் செய்வதற்கு காரணமாயிருக்கிறார். ஐஸ்வர்யவான்களும் பிரபலம் வாய்ந்தவர்களும் ஏன் முழு உலகமே அவள் பின்னால் செல்கின்றது. பாருங்கள், அவள் சில குமாரத்திகளை உண்டு பண்ணினாள். அவர்களும் வேசிகள் என்றே நாம் கண்டறிகிறோம். வேசி என்பவள் ஒரு விலைமகள். அதே காரியம்தான், அவள் விபச்சாரம் வேசித்தனம் போன்ற செயல்களில் ஈடுபடுபவள். அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் ஸ்தாபனங்களை அமைத்துக் கொண்டு பெந்தேகோஸ்தின் உள்பட முழு கூட்டமே மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட முறைமைகளை போதித்தனர். இப்பொழுது பெந்தேகோஸ்தினரே, உங்கள் மனசாட்சியை போக்கிக் கொள்ளாதீர். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறட்டும். நாம் இந்த காரியத்தை நேர்முகமாக நோக்கி பார்ப்போம். சண்டையிட்டுக் கொள்வதற்கு இது நேரமில்லை. நமக்கு ஏற்கனவே காலதாமதமாகிவிட்டது. இங்கே பாருங்கள், நாம் லவோதிக்கேயா சபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா சபையின் காலங்களை காட்டிலும் இது மிகவும் நிந்திக்கப்படத்தக்க சபை காலமாக அமைந்துள்ளது. இது வெதுவெதுப்பான ஒரு சபை. அன்றியும் கிறிஸ்து வெளியே காணப்பட்டு உள்ளே நுழைய முயலும் சபையின் காலமும் இதுவே. இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் பெந்தேகோஸ்தே செய்தி அவரை அவ்வாறு செய்துள்ளது. நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்று நீங்கள் கூறிக்கொள்கிறீர்கள். மனுஷரே, நீங்கள் ஆரம்பத்தில் தரித்திரராய் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உண்மையாகவே ஐஸ்வர்யத்தை சேர்த்துக் கொண்டீர்கள். பாருங்கள், உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். ஓ, நீங்கள் எவ்விதம் இருந்தீர்கள்! ஆனால் கிறிஸ்துவோ உங்களை பார்த்து, நீ நிர்வாணியும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாகியம் உள்ளவனாயும் இருக்கிறதை அறியாதிருக்கிறாய் என்றார். இப்பொழுது ஒரு மனிதன் தெருவில் நிர்வாணியாய் கிடந்தால் அவனதை அறிந்திருந்தால் ஏன் அவன் நிர்வாணத்தை மறைக்க முயல்வான்? ஆனால் அவன் நிர்வாணி என்பதையே உணராமல் இருக்கும் போது உங்களால் அவருக்கு எந்த வித்தியாசத்தையும் எடுத்துக் கூற முடியாது. அப்படியானால் அவன் ஒரு பயங்கரமான நிலையில் இருக்கிறான். தேவன் அப்படிப்பட்டவரிடம் இரக்கம் பாராட்டுவாராக. சரி, கவனியுங்கள். ஓ என்ன, இப்பொழுது இந்த மனிதனாகிய அந்திகிறிஸ்துவின் மனவாட்டியாகிய கள்ள சபை மனம் திரும்ப வேண்டும் என்று தியத்ரா சபையின் காலத்தில் அவளுக்கு தவணை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவளோ மனம் திரும்பவில்லை. உங்களுக்கு அது நினைவிருக்கிறதா? நல்லது, நாம் ஒரு நிமிடம் சற்று பின்னோக்கி சென்று பார்ப்போம். ஒரு நிமிடம் பின் சென்று அதை காண்பது நமக்கு பாதகமாயிராது. நாம் சற்று வெளிப்படுத்துற விசேஷம் 2 அதிகாரத்திற்கு ஒரு நிமிடம் திருப்புவோம். நாம் அதை சற்று வாசித்து பார்ப்போம். இப்பொழுது தியத்ரா சபையை பற்றி 2 அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள பாகத்தை வாசிப்போம். இப்பொழுது இதை கவனியுங்கள். இப்பொழுது சற்று துரிதமாக முடிப்போம். என்ன, நாம் கிட்டத்தட்ட ஆராதனை முடிக்க வேண்டிய நேரமாகிவிட்டது. இனியும் நாம் தியானிக்க வேண்டிய பொருளை குறித்து பிரசங்கிக்க தொடங்கவே இல்லை. ஆனால் கவனியுங்கள், தியத்ரா இப்பொழுது 2:18 அது துவங்குகிறது. தியத்ரா சபையின் தூதனுக்கு அவன்தான் அந்த செய்தியாளன். நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரியானவள், அங்குதான் காரியம். நீங்கள் அவளை வேதத்தின் மூலம் அறிவீர்கள். அவள் ஆகாபின் மனைவியாயிருந்தாள். ஆனால் இந்த ஸ்திரீ சபை எசபேல் கள்ளத்தீர்க்கதரிசியின் மனைவி, உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசி என்று கருதப்படுகிற போப், சரி, அவ்வாறு உண்மையான தீர்க்கதரிசி என்று கருதப்படுகின்ற அவனுடைய மனைவியாகிய எசபேல். இப்பொழுது ஆகாப் யூத குலத்தில் பிறந்த ஒருவன், ஒரு உண்மையான யூதனாக அவன் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் ஒரு அயோக்கியன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் அவன் தன் மனைவி அவளை வழிநடத்த அவள் விருப்பத்திற்கேற்றவாறு அவன் எல்லாவற்றையும் செய்தான். எசபேல் அவன் பணத்தை அபகரித்து அவள் விருப்பப்படி அவனை இங்கும் அங்கும் வழிநடத்தினாள். எசபேல் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்கிறாள் என்பதை கவனித்தீர்களா? என்னுடைய ஊழியக்கார தேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து எசபேலின் போதகம் நாடு முழுவதும் பரம்பினது. அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனந்திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். பாருங்கள், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனந்திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இந்த அடுத்த வசனத்தை கவனியுங்கள். இதோ, நான் அவளை கட்டில் கடையாக்கி, அதாவது நரகத்தில் தள்ளி, அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனந்திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி, அதாவது உபத்திரவ காலத்திற்குள் அவர்கள் செல்வார்கள். சபை அல்ல. இப்பொழுது இங்கே கவனியுங்கள், அவளுடைய பிள்ளைகளையும் வேசிகளை மரணத்தினால் கொல்லுவேன். ஆவிக்குரிய மரணம், நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அது வார்த்தையாய் உள்ளது. அவர்களை மரணத்தினால் கொல்லுவேன். அவர்கள் கொல்லப்பட்டால் அவர்கள் நித்திய காலமாக தேவனிடமிருந்து பிரிக்கப்படுவார்கள். சரி, தியத்ரா சபை மனம் திரும்ப வேண்டும் என்று கிறிஸ்து அவளுக்கு தவணை கொடுத்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தியத்ரா சபையின் காலம் இருளின் காலமாகும். அக்காலத்தில் கருப்பு குதிரையின் மேல் இருந்தவன் சவாரி செய்து எல்லா ஆராதனைக்கும் ஜபங்களுக்கும் நோன்புகளுக்கும் காசு வசூலித்தான். இப்பொழுது அவனுடைய கருப்பு குதிரையை கவனியுங்கள். அவன் தியத்ராவின் காலத்தில் மனம் திரும்ப மறுத்த பிறகு என்ன, கருப்பு குதிரையிலிருந்து மாறி மஞ்சள் நிறமுள்ள குதிரையின் மேல் ஏறி மரணம் என்னும் பெயர் கொண்டு தன் ஊழியத்தின் கடைசி கட்டத்தை அடைகிறான். இப்பொழுது தனிப்பட்ட நபர் ஒவ்வொருவருக்கும் சற்று அதிர்ச்சி கொடுக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய அழைப்பை நீ மறுத்தால் ஒரு நாளில் அதை நீ கடைசி முறையாக செய்ய நேரிடும். தியத்ரா சபைக்கு மனம் திரும்பும்படியாய் தவணை கொடுக்கப்பட்டு அது முடிந்துவிட்டது. தேவனுடைய பொறுமை எப்பொழுதும் மனிதனோடு போராடுவதில்லை. பாருங்கள், ஆகவே தேவனுடைய அழைப்பை அவள் ஏற்றுக்கொள்ள மறுத்த பிறகு அவள் நிலை மாறி மரணம் பிரிவினை என்னும் பெயரை கொண்டாள். தேவன் நான் அவளுடைய பிள்ளைகளாகிய ப்ரொடெஸ்டன்ட்களை அவர்கள் ஒவ்வொருவரையும் நித்திய பிரிவினையால் கொல்வதாக அவளிடம் சொன்னார். அங்குதான் காரியம். தியத்ரா சபையின் காலம் இருளின் காலம். கருப்பு குதிரையின் மேல் இருக்கிறவர் இப்பொழுது அவன் ஊழியத்தின் கடைசி கட்டத்தை அடைந்து மரணத்தை அளிக்கிறான். சபையின் காலங்கள் முத்திரைகளோடு எவ்வளவு பூர்ணமாய் பொருந்துகிறது என்று பார்த்தீர்களா? அதனால்தான் இதன் விளக்கம் சரி என்று நாம் அறிந்து கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தவறு செய்வதே இல்லை. நாம் சபையின் காலங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது அது சரி என்று அவர் நமக்கு ஒரு மகத்தான ரூபகாரப்படுத்தலை அளித்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தேவனுடைய அன்பையும் நீடிய பொறுமையையும் பாருங்கள். அவர் தியத்ரா சபையின் மேல் நியாயத்திற்கு செலுத்தும் முன்பு அவள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவளுக்கு தவணை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்தில் நான் இதை சொல்லுகிறேன், மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் ப்ரொடெஸ்டன்ட் சபைகளுக்கும் தவணை அளித்துள்ளார். ஆனாலும் அவள் ஒரு காலம் மனம் திரும்ப மாட்டாள். இச்செய்திகள் எல்லா இடங்களிலும் அசதி உண்டு பண்ணியிருக்கின்றன. ஆயினும் அவள் மனம் திரும்ப மாட்டாள். நீங்கள் எவ்வளவாக இச்செய்தியை விளக்கி காண்பித்தாலும் அவள் தன் சொந்த கோட்பாடுகளிலும் பிரமாணங்களிலும் நிலைத்திருக்க போகிறாள். அந்த ஒரு நாள் சிக்காகோவில் அங்கே அமர்ந்திருந்த அநேக போதகர்கள் முன்னிலையில் நான் கூறினது போன்று அவர்கள் சர்பத்தின் வித்து போலகத்தை குறித்தும் மற்றவற்றை குறித்தும் என்றும் தர்க்கித்து என்னை மடக்க பார்த்தனர். அப்பொழுது நானோ, உங்களில் யாராவது ஒருவர் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு என் பக்கத்தில் வந்து நில்லுங்கள் என்று கூறினேன். அப்பொழுது யாருமே ஒன்றுமே சொல்லவில்லை. அதை கண்ட டாமி ஹிக்ஸ் அவர்கள் என்னிடத்தில், சகோதரன் பிரணாம் அவர்களே, அதை போன்ற ஒன்றை நான் அதுவரை கேட்டதே இல்லை. ஆகையால் அச்சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ள 300 ஒலிநடாக்கள் எனக்கு தேவை. என்னுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் நான் அவைகளை அனுப்பப் போகிறேன் என்று கூறினார். சுமார் 50 அல்லது 75 பேர் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் ஞானஸ்தானம் பெறுவதற்கு வருகிறோம் என்றனர். அவர்கள் வந்தார்களா? அவர்கள் ஒருவராவது வரவில்லை. ஏன்? மனம் திரும்ப அவர் அவர்களுக்கு தவணை கொடுத்தார். உங்கள் பிள்ளைகளை அவர் மரணத்தில், ஆவிக்குரிய மரணத்தில் ஆழ்த்துவார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இரவு அல்லது சனி இரவு வரப்போகும் பாதைகளை குறித்து பேசலாம். அப்பொழுது என்ன நடக்கும் என்று நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் எகிப்துக்கு அளித்தது போல அவர் எகிப்துக்கு மனம் திரும்ப தவணை அளித்தார். எகிப்தில் நேர்ந்த கடைசி பாதை என்ன? மரணம். பெந்தேகோஸ்தே சபையை தாக்கிய கடைசி பாதையும் அதுவே, ஆவிக்குரிய மரணம். அவள் மரித்து விட்டாள். கர்த்தரின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய விதத்தில் அவள் மரித்து விட்டாள். அவள் மனம் திரும்ப அவர் தவணை அளித்தார். அவளோ அதை புறக்கணித்து விட்டாள். இப்பொழுது அவள் மறித்த நிலையில் இருக்கிறாள். அவள் மறுபடியும் எழுந்திருக்கவே மாட்டாள். அந்த ஜனங்கள் எபிஸ்கோப்பலிய போதனைகளை வரவழைத்து பரிசுத்த பிதாவே இன்னார் இன்னார் என்று அவர்களை அடைக்கிறார்கள். ஏன்? அவர்கள் தங்களை குறித்து வெட்கப்படைய வேண்டும். ஒரு மனிதன் எவ்வளவு கூடாக இருக்க முடியும்? உறங்கிக் கொண்டிருந்த புத்தி இல்லாத கண்ணிகை எண்ணெய் வாங்க வந்தபோது அவர்களுக்கு எண்ணெய் கிடைக்கவில்லை என்பதாய் இயேசு கூறவில்லையா? ஜனங்களோ, நான் பரிசுத்தாவை பெற்றுவிட்டேன், நான் அந்நிய பாஷையில் பேசினேன் என்று சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் நம்முடைய சபை போன்ற ஒரு சபைக்கு வர விரும்புவதில்லை. ஓ, அவிதமான ஸ்தலத்துக்கு செல்ல எனக்கு விருப்பமில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை நீங்களே அறிவீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றதாக கூறிக்கொள்கின்றீர்களா? ஆனால் உங்களுடைய கௌரவமான முறைகள் தான் உங்களுக்கு அவசியமாயிருக்கிறது. நீங்கள் பாபிலோனில் தங்கியிருந்து அதே சமயத்தில் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்யத்தான் வேண்டும். நீங்கள் உலகத்தில் நிலைத்திருந்து அதே சமயத்தில் தேவனை சேவிக்க முடியாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கு முடியும் செய்ய உங்களால் கூடாது என்று இயேசு கூறினார். ஆகையால் நீங்கள் எதிர்பாராவிடில். ஆகையால் நீங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் தம்மை உபகாரப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை அவர் கூறிய வண்ணமே காண்பிக்கும் கூட்டங்களில் பங்கு கொள்ள விரும்புவீர்கள். ஜனங்களோ, இத்தகைய கூட்டங்களில் அதிக சத்தமிடுகிறார்கள். அது எனக்கு நடுக்கத்தை உண்டாக்குகிறது என்று ஒருவர் கூறினார். அப்படியானால் நீங்கள் பரலோகம் செல்வதாக இருந்தால் அங்கேயும் நடுக்க முடிவீர்கள். இங்கு சத்தமிடுகிறவர்கள் எல்லோரும் பரலோகத்தை அடைந்தால் பரலோகம் எப்படி தொனிக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஓ, என்ன கர்த்தர் எவ்விதமாக விரும்புகிறாரோ, தேவன் நோவாவின் காலத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தது போல இப்பொழுதும் இருக்கிறார். அவர் மிக பொறுமையாக இருந்தார். நோவாவின் காலத்தவர் மனம் திரும்ப வேண்டும் என்று 120 வருட காலமாய் அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தார். அவர்களோ மனம் திரும்பவே இல்லை. எகிப்தின் நாட்களில் அவர் அநேக வாதைகளை அனுப்பினார், ஆயினும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அவர் யோவான் சாரகனை அனுப்பினார், அவர்கள் மனம் திரும்ப மறுத்தனர். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் கூட்டத்தாரை ரட்சிக்க எண்ணி அவர் இயேசுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். இந்த கடைசி நாட்களில் ஜனங்களை மூல விசுவாசத்திற்கு தேவனுடைய வார்த்தைக்கு திருப்புவதற்கென ஒரு செய்தியை அனுப்புவதாக அவர் வாக்களித்துள்ளார். ஆனால் அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அதை ஏற்க விரும்பாமல் தங்கள் கொள்கைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு இருமாப்புள்ளவர்களாயிருக்கிறார்கள். ஓ, அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே தேவ தூதனே இறங்கி வந்து அவர்களிடம் சத்தியத்தை உரைத்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் தேவன் அவிதம் செய்ய மாட்டார். அவர் படிப்பறிவு சிறிதும் இல்லாத மொழியின் முதல் எடுத்துக்களையும் மற்றவற்றையும் சிறிதளவும் அறியாத ஒருவனை எதற்கென்று தெரிந்தெடுக்கிறார். ஒன்றுபட்ச ஒருவனை, அந்த மாதிரியான ஒரு நபரை தெரிந்தெடுத்து அவனையே அவர் உபயோகித்து அவன் மூலம் கிரியை செய்கிறார். தாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதிருந்தும் தங்களை பெரிதாக எண்ணிக்கொள்பவர்களை தேவன் உபயோகிக்க முடியாது. அவர் எப்பொழுதுமே அதையே செய்திருக்கிறார். தேவனுடைய பார்வையில் நீ முக்கியமானவனாக இருக்க எண்ணினால் நீ முதலில் ஒன்றுமற்றவனாக ஆக வேண்டும். ஓ, என்ன இப்பொழுது கவனியுங்கள். அவள் மனம் திரும்ப அவர் தவணை கொடுத்தார். அவளோ மனம் திரும்பவில்லை. அவர் மறுபடியும் அதை செய்துள்ளார். அவளோ மனம் திரும்பவில்லை. அவள் அதை புறக்கணித்த காரணத்தால் சாத்தான் அவளுக்குள் முழுமையாக வாசம் செய்ய ஏதுவாகிறது. அது உண்மை. அவள் வார்த்தையை புறக்கணித்த காரணத்தால் சாத்தான் அவளுக்குள் குடிகொள்கிறார். இவ்வாறே புராட்டஸ்டன்ட் சபையும் வேசியாக மாறியுள்ளது. அவள் ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய சத்திய வார்த்தையை புறக்கணித்ததனால் பிசாசு அவளுக்குள் வாசம் செய்ய அது வழிவகுத்தது. அதோ அந்த தொலைவில் அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணையும் பொழுது அவன் மிருகத்திற்கு ஒரு சுரூபத்தை உண்டாக்குவான். அவர் என்ன கூறினாரோ அது சரியாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் உண்மையாகும். ஆமென். எனக்கு கல்வியறிவு இருந்தால் நான் நன்றாக விளக்கி தந்திருப்பேன். ஆனால் எனக்கு கல்வியறிவு கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இதை உங்களுக்கு நன்கு வெளிப்படுத்துவார் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அதை விரும்பும் யாவருக்கும் அவர் நிச்சயம் வெளிப்படுத்துவார். அது உண்மை. அவர் அதை செய்வார். ஆம், கவனியுங்கள். அவள் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். அவள் மனம் திரும்ப வேண்டும் என்றும் தேவனின் செய்தியை புறக்கணித்தாள். அவள் அந்தி கிறிஸ்துவாக தொடக்கத்தில் இருந்தாள். அப்படித்தான் அவள் இருந்தாள். பின்னர் கள்ள தீர்க்கதரிசியாக மாறி சாத்தான் அவளுக்குள் குடிகொள்ள அவள் கள்ள போதகத்தை போதித்து வந்தாள். இவை எல்லாவற்றிலும் அவள் மனம் திரும்ப தேவன் அவளுக்கு தவணை கொடுத்தார். அவளை அவரிடம் இழுத்துக் கொள்ள அவர் முயன்றார். எப்படிப்பட்ட நீடிய பொறுமை என்று பார்த்தீர்களா? என்னே ஒரு அதிசயமான அன்பு. அந்த அன்பிற்கு இணையேதும் இல்லை. அவருடைய முகத்தில் துப்பினவர்களை கூட அவர் மன்னித்தார். அதுதான் தேவனின் இயல்பு. பாருங்கள், தேவனுடைய செய்தியை புறக்கணியாதீர். கவனியுங்கள், அவள் மனம் திரும்பி எந்நிலையிலிருந்து அவள் விழுந்தாளோ அந்நிலைக்கு செல்ல வேண்டும் என்று அவளுக்கு கூறப்பட்டது. அவள் எதிலிருந்து விழுந்தாள்? வார்த்தையிலிருந்து. சரி, ஏவாள் எதிலிருந்து விழுந்து போனாள்? வார்த்தை. ஸ்தாபனம் எதிலிருந்து விழுந்தது? அதுவேதான் ஆகும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு முறையும் திரும்பிச் செல்வதை தவிர வேறு வழியே கிடையாது. பாருங்கள், அவர்களோ தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர்களை அகலச் செய்யும் முறைகளில் சேர்ந்திருக்கின்றனர். வார்த்தைக்கு அவர்களை கொண்டு செல்வதற்கு பதிலாக அது வார்த்தையிலிருந்து அவர்களை அகன்று போகும்படி செய்கிறது. கவனியுங்கள், பாருங்கள், மனம் திரும்ப மறுபடியும் திரும்பிச் செல்ல அவளுக்கு தவணை அளிக்கப்பட்டது. மனம் திரும்பு என்றால் திரும்பிப்போ, முன்னிலைக்கு திரும்பு, நேரெது என்று அர்த்தமாகும். மனம் திரும்பு, திரும்பிச் செல். அவள் எங்கிருந்தாலோ அங்கே திரும்பிச் செல்லும்படியாய் அவளுக்கு தவணை அளிக்கப்பட்டது. இப்பொழுது அவள் பெந்தேகோஸ்தே நாளன்று ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றிருந்த மூல பெந்தேகோஸ்தே சபை என்பது நினைவிருக்கட்டும். எத்தனை வேதமானாக்கர் இதை அறிவீர்? நிச்சயமாகவே அவள் பெந்தேகோஸ்தே சபைதான். அவள் அங்கிருந்து எங்கே சென்றாள் என்று பாருங்கள். அவள் வார்த்தையிலிருந்து விழுந்து ஸ்தாபன கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டாள். பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவளோ டாக்டர், எல்எல், பிஎச், கியூயூ போன்ற வேத பட்டங்கள் அநேகம் பெற்ற பரிசுத்த மனிதனை விரும்பினாள். அதன் பின்னர் அவள் ஒரு போப்பாண்டவரை நியமித்துக் கொண்டாள். பாருங்கள், நிச்சயமாக. ஆனால் காசு கொடுத்தால் யாராவது ஒருவர் அவளுக்காக ஜெபம் ஏறெடுக்க வேண்டும் என்பதையே அவள் விரும்பினாள். யாரோ ஒருவர் பணம் கொடுத்து விட்டால் போதும், அதுவே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. பாருங்கள், இப்பொழுது இன்றைக்கும் அவ்வாறே சம்பவிக்கின்றது. ஆலயத்தில் உட்காருவதற்கு தனியாக ஒதுக்கப்பட்ட இடம் ஒன்று கிடைத்துவிட்டு காணிக்கை தட்டில் நிறைய காசு போட்டால் அது போதுமானது என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அவர்கள் அந்த சபையின் அங்கத்தினராகி விடுகின்றார்கள். சபை வேறொன்றையும் அவர்களிடத்தில் கூறவோ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள். இவர்கள்தான் வேசியின் குமாரத்திகள். இப்பொழுது அவள் எங்கிருந்து விழுந்து போனால்? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் இவர்களின் மூல வார்த்தையிலிருந்து அங்கிருந்து அவள் விழுந்து போனால். புராட்டஸ்டன்ட்களும் அங்கிருந்தான் விழுந்தனர். மனம் திரும்புங்கள், திரும்புங்கள். தாமதமாவதற்கு முன் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புங்கள். ஏற்கனவே காலதாமதமாகிவிட்டது. வரப்போகும் என்றாவது ஒரு நாளில் ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய சிங்காசனத்தை விட்டு புறப்பட்டு விடுவார். அப்பொழுது காலதாமதமாகிவிடும். ஆகவே வேசியின் குமாரத்திகள் வேசியுடன் கூட நியாயம் தீர்க்கப்படுவதற்கு முன்னதாக திரும்பி வர வேண்டும் என்று இப்பொழுது அழைக்கப்படுகின்றனர். இப்பொழுது நான் உங்களிடம் அடிக்கடி பேசிக் கொண்டு வரும் அந்த தீர்க்கதரிசி எழும்பும் போது கடைசி செய்தியை அவர்கள் பெறுவார்கள். அந்த தீர்க்கதரிசியை குறித்து அறிவதற்கென நான் அநேக புத்தகங்களை படித்துக் கொண்டு வருகிறேன். உண்மையில் உள்ள ஞானமுள்ள ஆவிக்குரிய சிந்தை உள்ள எந்த ஒரு மனிதனும் அந்த தீர்க்கதரிசி வந்து செய்தியை அளிக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறான். அவர்கள் அதை அறிவார்கள். பாருங்கள், அது வரும் என்று அவர்கள் அறிவார்கள். ஆனால் அவர்களிடம் உள்ள தவறு என்னவெனில், எங்களுக்கு அந்த செய்தி அவசியம், அது நிச்சயம் வரும் என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மையில் வரும்போது மிகவும் எளிமையாய் காணப்படுவதால் சென்ற காலங்களில் அவர்கள் அதை கண்டுகொள்ள தவறினது போன்று இப்பொழுதும் அவர்கள் அதை காண தவறக்கூடும். அது உண்மை. ஓ, அது வரவேண்டியது அவசியம் என்று மக்கள் தங்கள் பத்திரிகைகள் எழுதலாம். ஆனால் அது அவர்கள் முன்னிலையில் நிகழும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் கடந்து சென்று விடுகிறார்கள். பாருங்கள், எல்லா காலங்களிலுமே அவர்கள் அவ்வாறே செய்து கொண்டு வந்துள்ளனர். இப்பொழுது கவனியுங்கள், அவள் மனம் திரும்பி மூல வார்த்தைக்கு செல்ல வேண்டும். அவள் குமாரத்திகளும் மனம் திரும்பி அப்போஸ்தலருடைய போதகமாகிய மூல வார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டனர். அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அவளுடன் கட்டில் கடையாக்கப்பட்டு கொல்லப்படுவர். அவர்கள் மூல வார்த்தைக்கு திரும்பிச் செல்லும்படிக்கு அப்போஸ்தல உபதேசத்துக்கு திரும்பி போகும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனர். ஆனால் அவர்களோ தங்களுடைய ஸ்தாபன கோட்பாடுகளில் அமிழ்ந்து போயிருப்பதால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அதை குறித்து பரிகசிக்க மாத்திரமே செய்வார்கள். அதன் பின்னர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முடிவிலே அவர்கள் வெளிப்படுத்தல் 13:14 அவள் செய்வதாக சொல்லப்பட்ட பிரகாரம் மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்குவாள். மற்றொரு வல்லமை, கவனியுங்கள், ஆட்டுக்குட்டியானவரின் மனவாட்டியை துன்புறுத்தும்படி நடந்து கொள்ளவே அந்த விதமாகத்தான் அவர்கள் செய்து துன்புறுத்துவார்கள். ரோம சபை உண்மையான கிறிஸ்துவின் மனவாட்டியை பரிகசிப்பது போன்றே மற்றைய ஸ்தாபன சபைகளும் அவளை பரிகசிக்கின்றன. சரியா? ஆமையா. வெளிப்படுத்தல் 13:14 அவள் செய்வதாக கூறப்பட்டது போல் அவள் உண்மையான ஆட்டுக்குட்டியானவரின் மனவாட்டியிடம் நடந்து கொள்கிறாள். இப்பொழுது கவனியுங்கள், ஆனால் தேவன் அவள் பிள்ளைகளை, ஸ்தாபனங்களை, அவளுடைய குமாரத்திகளை ஆவிக்குரிய மரணத்தினால் கொன்று போடுவார் என்னும் தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தை நாம் காண்கிறோம். இப்பொழுதோ அது வெளிப்படுத்தல் 2:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மறந்து போக வேண்டாம். கொல்வது என்பது மரணத்துக்குள்ளாக்குவதை குறிக்கின்றது. மரணம் என்னும் பதம் தேவனுடைய சமூகத்திலிருந்து நித்திய காலமாய் பிரிந்திருத்தல் என்று பொருள்படும். அதை சற்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே, அதை சற்று யோசித்து பாருங்கள். மனிதனால் உண்டாக்கப்பட்ட எந்த கொள்கைகளையும் நீங்கள் நம்ப வேண்டாம். தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயிருக்கும் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் விலகியிருங்கள். இப்பொழுது கவனியுங்கள், இங்கே வேதத்தில் உள்ளதை கவனியுங்கள். அவனுடைய பெயர் பாதாளம் என்று அது கூறுகின்றது என்று நான் கருதுகிறேன். அவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. இப்பொழுது இயற்கையில் பாதாளம் எப்பொழுதுமே மரணத்தையே பின்தொடர்கிறது. ஒரு மனிதன் மறித்த பின்பு அவன் பாதாளத்தில், அதாவது கல்லறையில் வைக்கப்படுகிறான். ஆனால் ஒருவன் ஆவிக்குரிய மரணம் எழுதினால் அவனுக்கு அக்கினிக்கடல் காத்திருக்கிறது. பாருங்கள், அது தேவனிடமிருந்து நித்திய பிரிவினை உண்டாக்கி அவர்களை எரித்து போடுகிறது. பாருங்கள், அது வேரையும் குப்பையும் வைக்காமல் போகும் என்று மல்கியா 4 கூறப்பட்டிருக்கிறது. 1000 வருட அரசாட்சிக்கு என்று உலகம் அபிதமாக சுத்திகரிக்கப்பட வேண்டும். பாருங்கள், இப்பொழுது குதிரையின் மேல் இருக்கிறவன் ஒரு ஆண் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? அவனுடைய கரத்தில் வைத்திருந்தான் மனிதன், அவன் கள்ளத்திற்கு தரிசி. ஆனால் அவனுடைய சபையோ பெண்ணாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. அவள் எசபேல். ஆகாப் எசபேல் எவ்வளவு அழகாக பொருந்துவதை பாருங்கள். புரிகின்றதா? பாருங்கள், குமாரத்திகள் என்று அழைக்கப்படுவார்கள் பெண்கள். அவர்கள் புராட்டஸ்டன்ட்கள். அவர்கள் போப்பாண்டவரை போன்ற ஒரு மனிதனை தலைவனாக கொண்டிருக்கவில்லை என்றாலும் அவர்கள் பின்பற்றும் கொள்கைகளில், ஸ்தாபன முறைகளில் அவர்கள் வேசிகளாகவே இருக்கிறார்கள். அதை சற்று அது அந்த விதமாகத்தான் கூறப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், இவையெல்லாம் எந்த சம்பவத்தில் முடிவடைய போகின்றது? நமக்கு இன்னும் 12-14 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன என்று நான் உணர்கிறேன். இவையெல்லாம் எந்த சந்தர்ப்பத்தில் முடிவடைய போகின்றது என்று பாருங்கள். அது என்ன? ஆரம்பத்தில் என்ன சம்பவித்ததோ அதுவே முடிவில் சம்பவிக்கும். அது பரலோகத்தில் யுத்தமாக தொடங்கினது. அவ்விதமே அது கடைசி கால யுத்தத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றது. பரலோகத்தில் முதலாவதாக ஒரு யுத்தம் தொடங்கினது. லூசிபர் அப்பொழுது பூமிக்கு தள்ளப்பட்டான். அவன் ஏதேனை அப்பொழுது அசுசிப்படுத்தினான். அன்று முதல் அவன் எல்லாவற்றையுமே மாசுபடுத்திக் கொண்டு வருகிறான்.
It's coming to the battle on earth and it is
அப்பொழுது பரலோகத்தில் யுத்தம் உண்டானது. கடைசி காலத்தில் அர்மகதோன் என்று அழைக்கப்படும் யுத்தமாக பூமியில் மூண்டு அது முடிவடையும். இப்பொழுது எவருமே அதை அறிவர். முதலாவதாக பரிசுத்த பரலோகத்தில் யுத்தம் உண்டது. மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் லூசிபரையும் அவன் தூதர்களையும் முறியடித்து அவர்களை கீழே தள்ளினார்கள். அவர்கள் ஏதேனில் விழுந்த அன்று முதல் உலகத்தில் போர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வார்த்தையை அரணாக கொடுத்திருக்கிறார். ஏவாள் அந்த அரணிலிருந்து கழுத்தை வெளியே நீட்டி சாத்தானிடத்தில், நீ சொல்வது சரி என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன அன்று முதற் கொண்டு அந்த போர் தொடங்கிறது. எவர்கள் தாழ்மைப்படுவார்களோ அவர்களை மீட்கும்படியாகவே தேவன் இறங்கி வந்தார். நான் உங்களுக்கு முன்னமே கூறியுள்ள வண்ணம், தேவன் கட்டிடம் கட்டும் ஒரு பெரிய ஒப்பந்தக்காரர். கட்டுவதற்கு அவசியமான எல்லா பொருட்களையும் அவர் பூமியில் சேகரித்த பின்பு அவர் தம்முடைய கட்டிடங்களை கட்டுகிறார். இப்பூமியில் ஒரு விதை உண்டாவதற்கு முன்னர், சூரிய வெளிச்சமானது பூமியில் படும் முன்னர், உங்கள் சரீரங்கள் பூமியில் படுத்து கிடந்திருந்தன என்பது நினைவிருக்கட்டும். ஏனெனில் நீங்கள் பூமியின் தூளிலிருந்து உண்டானவர்கள். பாருங்கள், நாம் அவ்விதமே இருக்கிறோம். தேவனே ஒப்பந்தக்காரராயிருக்கிறார். இப்பொழுது தேவன் கால்சியம், பொட்டாசியம், அண்ட சராசர வெளிச்சம் இவைகளை ஒருங்கே சேர்த்து ஃபியூ என்று ஊதி ஆதாமின் சரத்தை உண்டாக்கியது போன்று ஒவ்வொரு சரீரத்தையும் ஃபியூ என்று ஊதி உண்டாக்கி, இதோ என் மற்றொரு குமாரன், மீண்டும் ஃபியூ என்று ஊதி உண்டாக்கி, அதோ வேறொருவன் என்று சொல்ல வேண்டும் என்று எத்தனைத்திருந்தார். பாருங்கள், ஆனால் ஏவாள் என்ன செய்தாள்? அவள் அவ்வழியை கெடுத்துவிட்டு இனச்சற்கையின் மூலம் அவள் மாண்ட வர்க்கத்தை பிறப்பித்தாள். அப்பொழுது மரணம் அதை ஆண்டு கொண்டது. இப்பொழுது தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் முன்குறித்த அநேக வித்துக்கள் காலங்கள் தோறும் உண்டாயிருந்தன. அவர் கடைசி காலத்தில் ஏவாளே வேறொரு குழந்தையை பிரசவிப்பாயா என்று சொல்ல மாட்டார். அவர் என்னை கூப்பிடுவார், நான் பதிலளிப்பேன், அவ்வளவுதான். அதுதான் கருத்து. கடைசி நபர் உபதேசித்த பிறகு எல்லாம் முடிவடையும். இப்பொழுது யுத்தம் பரலோகத்தில் ஆரம்பித்தது. அது பூமியில் அர்மகதோன் யுத்தத்தில் முடிவடையும். அது இப்பொழுது வெளிப்படுவதை நாம் கவனிப்போமாக. நாம் அதை ஒருவேளை வெளிப்படுத்தலாம். நாம் இப்பொழுது அதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அது வெளிப்படுவதை கவனியுங்கள்.
The mysterious rider, watch what he does now.
குதிரையில் சவாரி செய்த மர்மமானவன் அவன் என்ன செய்கிறான் என்பதை கவனியுங்கள். தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து மனம் திரும்பி மூல ரத்தமான வார்த்தைக்கு செல்ல மறுத்தான். அந்த வார்த்தை தான் மாம்சமும் ரத்தமுமானது. பாருங்கள், அவன் அதற்கு திரும்பி செல்ல மறுத்தான். அவன்தான் அந்திகிறிஸ்து. உண்மையான வார்த்தை மனவாட்டியை எதிர்த்தவன். அவன் உண்மையான வார்த்தை மனவாட்டிக்கு எதிர்ப்பாய் இருக்கிறான். ஆனால் தன் சொந்த மனவாட்டியை தெரிந்து கொள்கிறான். இந்த உண்மையான மனவாட்டியையும் கூட எதிர்க்கிறான். அவன் கோட்பாடுகள், கொள்கைகள் என்று அழைக்கப்படும் மார்க்க உருவத்தில் தன் மனவாட்டியை தெரிந்து கொண்டு அவளை தன்னிடத்தில் கொண்டு வருகிறான். பாருங்கள், அது மட்டுமின்றி இப்பொழுது அவன் பரிசுத்த மனவாட்டியை காணும் போது அவளை விரோதிக்கிறார். ஆனால் அவன் கிறிஸ்துவுக்கு முரணாயிருக்கிற அந்தி கிறிஸ்து போதங்களை அழித்து அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிற தன் மனவாட்டியை உண்டாக்கிக் கொள்கிறான். அவன் எவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவன் பாருங்கள். இப்பொழுது அன்பினால் ஒருமைப்பட்டு ரத்தத்தின் கீழாக ஆராதனை செய்வதற்கு பதிலாக அவனோ ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கினான். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு மாறாக அவன் பிரமாணங்களையும் கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டான். புரோட்டஸ்டன்ட்கள் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை உச்சரிக்கிறார்கள். அதில் உள்ள ஒரு வார்த்தையாகிய வேதத்தில் உண்டா என்று நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் என்பது வேதத்திலேயே இல்லை. நான் சில நாட்களுக்கு முன்பு எங்கோ ஒரு கூட்டத்தில் கூறியது போன்று அப்போஸ்தலருக்கு ஒரு விசுவாச பிரமாணம் உண்டாயிருந்தால் அது அப்போஸ்தலர் 2:38 இருந்திருக்க வேண்டும். நான் அறிந்துள்ளதெல்லாம் அப்போஸ்தலன் இதை மட்டுமே பெற்றிருந்தான் என்பதாகும். அதைத்தான் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று அவர்களும் வலியுறுத்தினர். கிறிஸ்தவர்களை போன்று காணப்பட்டவரிடம் பவுல், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அவர்களோ பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றனர். அவனோ, அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று கேட்டான். இப்பொழுது இயேசுவின் நாமத்திலோ அல்லது சரியாக கூறுவோமையானால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுவது சரிதான். ஆனால் அது மாத்திரம் போதாது. இல்லை ஐயா, நீங்கள் 50 ஞானஸ்தானம் பெற்றாலும் பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை மாற்றாவிட்டால் அதனால் எவ்வித உபயோகமும் இல்லை. இவை இரண்டையும் நாம் ஒருங்கே பெற வேண்டும். கவனியுங்கள், அது கிறிஸ்துவாய் உள்ளதே. அந்தி கிறிஸ்து உண்மையான மனவாட்டியின் போதகத்தை ஏற்க மறுக்கிறான். எனவே அவன் தன் சொந்த மனவாட்டியை தெரிந்து கொண்டு அவனுடைய சொந்த கோட்பாடுகளின்படியே அவளை உருவாக்குகிறான். தனக்கு சொந்த மனவாட்டியை தெரிந்து கொண்டு அவளை ஒரு ஸ்தாபனமாக்குகிறான். இந்த பரிசுத்த வேத வாக்கியங்கள் கூறியவாறு இவள் குமாரத்திகளை வேறு ஸ்தாபனங்களை ஏணுகிறான். குமாரத்திகள் அவர்கள் தாயை போலவே மாம்ச பிரகாரமாக உலக பிரகாரமாக ஸ்தாபனங்களாக ஆகி ஆவிக்குரிய மனவாட்டியை வார்த்தையை எதிர்க்கின்றனர். அவர்கள் சபையை சேர்ந்தவர் அல்ல என்று அவர்கள் ஒருபோதும் கூறுவதில்லை. நீங்கள் ஸ்தாபனத்தை சேர்ந்த யாராவது ஒரு நபரோடு பேசி பாருங்கள். நிச்சயமாகவே நான் ஒரு சபையை சேர்ந்தவன் என்று அவர் கூறுவார். நீங்கள் கிறிஸ்தவரா என்று அவரிடம் கேட்டால் அவரோ நான் என்னென்ன சபையை சேர்ந்தவன் என்று பதிலளிப்பார். அவர்களுக்கும் சபைக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. அவர்கள் அவ்வாறு கூறிக்கொள்கிறார்கள். நீங்கள் சபை என்று அழைக்கப்படும் ஒன்றை சேர்ந்திருக்கலாம், ஆனால் அதுவோ சபை அல்ல. அவை யாவும் சபைகளே அல்ல. அவை ஜனங்கள் ஒன்று கூடும் விடுதிகளாம், இனத்தோடு இனம் சேரும். ஆனால் ஒரே ஒரு சபைதான் உண்டு, அதுதான் ஆடக்கூடாத கிறிஸ்துவின் சரீரம். நீங்கள் அதில் சேர்வதில்லை, நீங்கள் அதில் பிறக்கிறீர்கள். நான் அடிக்கடி கூறியுள்ளது போன்று 53 காலமாக நான் பிரணாம் குடும்பத்தில் இருக்கிறேன். அதில் நான் ஒருபோதும் சேரவில்லை, நான் அதில் பிறந்தேன். பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள், இந்த அழகான உதாரணத்தை பாருங்கள். ஒரு வேத வாக்கியத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன், ஆனால் அதை படிக்க இப்பொழுது சமயம் இல்லை. ஏசாவையும் யாக்கோபையும் எடுத்துக் கொள்வோம். இப்பொழுது ஏசா பக்தி உள்ளவன், அவன் அவிசுவாசி என்று தன்னை கூறிக்கொள்ளவில்லை. யாக்கோபு விசுவாசித்த அதே தேவனைத்தான் அவனும் விசுவாசித்தான். அவனுடைய தகப்பனாரும் அந்த தேவனையே விசுவாசித்தான். ஆனால் அவன் நாணமுள்ளவன். இவ்விதமாக கூறுவதற்காக மன்னியுங்கள், அவன் எதற்குமே உபயோகம் இல்லாதவன். ஆனால் நல்லொழுக்கத்தை பொறுத்தவரை அவன் யாக்கோபை காட்டிலும் நல்லொழுக்கம் உள்ளவனாய் இருந்தான். ஆயினும் நீங்கள் பாருங்கள், அதற்கும் சிரேஷ்டபுத்திர பாகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று அவன் நினைத்து அவன் தன்னுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபுக்கு விற்று போட்டான். புரிகிறதா? ஆனால் யாக்கோபோ ஏசாவை போல் பெரிய காரியங்களை செய்யவில்லை. ஏசாவுக்கு இருந்த பிறப்புரிமை அவருக்கு இல்லை. ஆனால் ஒரு காரியம், அவன் எப்படியாவது சிரேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். அவன் அதை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கவலைப்படவில்லை. ஆனால் அவன் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றிருந்தான். தேவன் அதற்காக அவனுக்கு மதிப்பு கொடுத்திருந்தார். மாம்ச பிரகாரமான மனிதர், மாம்ச சிந்தை, உலக பிரகாரமான சிந்தை உள்ளவர்கள் இந்த ஏசாவை போலவே இருக்கிறார்கள். நல்லது, நான் இந்த மாநில சபையை சேர்ந்தவன், நான் இந்த சபையை சேர்ந்தவன், நான் அதை சேர்ந்தவன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அதற்கும் இதற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. கவனியுங்கள், குதிரை சவாரி செய்பவன் தன்னுடைய கலப்பு நிறமான மங்கிர நிறம் உள்ள குதிரையின் மேல் ஏறி அவர்களை ஒன்று சேர்க்கிறான். அவன் தன்னுடைய கலப்பு நிறமான மங்கிர நிறம் உள்ள குதிரையின் மேல் ஏறி அவர்களை ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கிறான். ஏனெனில் அவன் அரசியல் வல்லமையை கொண்டவனாக இருக்கிறான். அவனுக்கு அரசியல் வல்லமை உண்டு என்று நீங்கள் நம்புகிறது இல்லையா? இப்பொழுது இந்த ஜனாதிபதி எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அந்த தவறு எங்க உண்டானது? நாம் மத சுதந்திரத்துக்காகவே இங்கு வந்தோம். ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்களே, உங்கள் பிறப்புரிமையை அரசியலுக்காக விட்டு போட்டு விட்டீர்களே. ஜனநாயக கட்சி சரிதான், ஆனால் அவைகள் இரண்டும் நேர்மை இழந்து விட்டன. நான் கிறிஸ்தவத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அத்தகைய மேற்கூறிய காரியத்தை தேர்ந்தெடுக்க உங்கள் பிறப்புரிமையை நீங்கள் விட்டு போட்டு விட்டீர்கள். உங்களுக்கு அவமானமே. இந்த தேசம் இஸ்ரவேல் நாட்டின் மாதிரியொட்டி அமைந்துள்ளது என்பதை நீங்கள் உணர்வதில்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தனர்? அவர்கள் அந்நிய நாட்டில் புகுந்து அங்குள்ளவரை கொண்டு போட்டு அந்நாட்டை கைப்பற்றினர். நாமும் அதையே செய்தோம். உண்மையான அமெரிக்கர்களான நம்முடைய நண்பர்களான சிகப்பு இந்தியர்களை நாம் கொன்று போட்டோம். அவர்கள் என்ன செய்தனர்? இஸ்ரவேலருக்கு சில சிறந்த மனிதர் இருந்தனர். நாம் முதலாவது அறிந்து கொள்வது என்னவெனில், அவர்கள் தாவீதை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் சாலமோனை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் சில மகத்தான மனிதர்களை உடையவர்களாக இருந்தனர். ஆனால் முடிவிலோ அவிசுவாசியாகிய இஸ்ரவேல் என்பவர்களை விவாகம் செய்து கொண்ட ஆகாப் என்னும் ஒரு துரோகியை அவர்கள் பெற்றிருந்தனர். நல்லது, நாமும் அதையே செய்தோம். வாஷிங்டன், லிங்கன் போன்ற பிரசித்தி பெற்ற ஜனாதிபதிகள் நமக்கு இருந்தனர். ஆனால் இப்பொழுது நமக்குள்ள ஜனாதிபதி பாருங்கள், அவர் ஒரு இஸ்ரவேலை விவாகம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அதில் தன்னை அமைத்துக் கொண்டு அவளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறார். அவர் ஒரு கால் ஒரு நல்ல நபராக இருக்கலாம், ஆனால் அவர் மனைவிதான் விவகாரம் அனைத்தையுமே நடத்துகிறார். முழு குடும்பமே விவகாரத்தில் ஈடுபடுகின்றது என்பதை இப்பொழுது நீங்கள் காணலாம். சுமார் 35 வருடங்களுக்கு முன்னால் பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் என்ன கூறினார்? பழைய காலத்தவராக உங்களுக்கு அது தெரியும். முடிவு காலத்துக்கு முன்பு நேரிடப் போகும் 7 சம்பவங்களை குறித்து அவர் என்னிடம் சொன்னார். இப்பொழுதோ நடைபெறுகின்றது கடைசிக்கு முந்தின சம்பவம். யுத்தங்களை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் அவர் கூறின யாவும் அதே போன்று முற்றிலும் நிகழ்ந்தன. பாருங்கள், இப்பொழுது அமெரிக்க தேசம் ஒரு ஸ்திரீயினால் அரசாளப்படுவதற்கென்று அவள் கைகளில் சிக்கியுள்ளது. இஸ்ரவேல் பாருங்கள், ஆனால் இஸ்ரவேலின் நாட்களில் ஒருவன் உண்மையாக அவர்களுடைய சுவாபத்தை அவளுக்கு வெளிப்படுத்திக் கூறினான் என்பது நினைவிருக்கட்டும். பாருங்கள், அவன் கலப்பு நிறமான மங்கிர நிறமுள்ள குதிரையின் மேல் ஏறி ஜனங்களை கூட்டி சேர்க்கிறான். பாருங்கள், அவன் கோட்பாடுகளினால் மனிதனால் உண்டாக்கப்பட்ட கோட்பாட்டினால் கலந்த இந்த ஸ்தாபனங்களை ஒன்றாக சேர்க்கிறான். அது சரிதானே? நிச்சயமாக வண்ணங்கள் ஒன்றாக கலந்திருக்கின்றன. மரணத்தின் வர்ணமும் மங்கிய நிறமுள்ள குதிரையின் உலக பிரகாரமான போக்கும் இப்பொழுது அது உண்மையாகும். மரணத்தின் வர்ணமும் மங்கிய நிறமுள்ள குதிரையின் உலக பிரகாரமான போக்கும். ஓ என்னே, அவர்களிடம் தேவனுடைய வார்த்தையின் பரிசுத்த ரத்தம் காணப்படவே இல்லை. கவனியுங்கள், அவர்களை பூமியின் 4 முனைகளில் இருந்தும் அர்மகதோர் யுத்தத்திற்கு அவர்களை கூட்டி சேர்க்கின்றனர் என்று வேதம் கூறுகின்றது. அதை நான் இங்கே எழுதி வைத்திருக்கிறேன், ஆனால் அதை படிக்கப் போவதில்லை. அந்த வேத வாக்கியத்தை நினைவுபடுத்தி உங்களிடம் கூறுகின்றேன். ஆனால் அவைகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறபடியால் அவைகள் என்ன என்று பாருங்கள். தேவனாகிய கர்த்தருடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு அவர்களை கூட்டி சேர்க்கின்றனர். கவனியுங்கள், எல்லா வர்ணங்களும் கலந்த உலக பிரகாரமான மங்கிய நிறம் கொண்ட வெளிரிய தோற்றம் கொண்ட குதிரை, அதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். அது ஒரு தீங்கான காரியம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவன் அவர்களை பூமியின் 4 முனைகளில் இருந்தும் கூட்டி சேர்ப்பதை கவனியுங்கள். பல பரீட்சைக்காக அவர்கள் கூடுகின்றனர். அந்த யுத்த பல பரீட்சை வார்த்தையின்படியாய் அர்மகதோனில் நடக்கும். பாருங்கள், அவன் அப்பொழுது மங்கிர நிறமுள்ள குதிரையின் மேல் ஏறி மரணம், அது ஐயத்துக்கிடமில்லாது என்னும் பெயர் கொண்டு அங்கு சவாரி செய்வான். மரணம் அந்திகிறிஸ்து. கவனியுங்கள், முதலாம் ஸ்தாபனத்தில் அது தர்க்கம் செய்யப்பட முடியாது. அதாவது அவன் ஆவியாக இருந்தான். வார்த்தைக்கு விரோதமாய் வேசித்தனம் செய்த அவனுடைய இஸ்ரவேலும் அவனுடைய குமாரத்திகளும் புராட்டஸ்டன்ட்களும் இப்பொழுது ஒன்று சேர்க்கப்படுகின்றனர். அன்று பேப்டிஸ்ட் ஸ்தாபனத்தார் சொன்னதை நீங்கள் கேட்டீர்களா? உங்களுக்கு தெரியுமா? ஓ, நாங்கள் கத்தோலிக்க மார்க்கத்தாரோடு சேரமாட்டோம், அவர்களோடு ஒருவாறு நட்பு கொள்வோம், நாங்கள் அவர்கள் சபையை சேர வேண்டிய அவசியமில்லை என்கிறார்கள். அதை பாருங்கள், அதை பாருங்கள், தேவனுடைய வார்த்தை அதையே கூறுகிறது. பாருங்கள், புரிகின்றதா? அவள்தான் முதல் ஸ்தானத்தில் இருந்த அந்த பழைய வேசி. பாருங்கள், இப்பொழுது அவர்கள் ஒன்று கூடி எல்லா வண்ணங்களும் கலந்த குதிரையின் மீது அர்மகதோன் பல பரீட்சைக்கு புறப்படுகின்றனர். வெள்ளை குதிரை, சிவப்பான குதிரை, கருப்பு குதிரை, இந்த மூன்றும் வித்தியாசமானவை. ஆனால் அசுத்தாவின் வல்லமையால் கட்டப்பட்டுள்ள அரசியல் மத வல்லமைகளான அந்திகிறிஸ்துவாக இருக்கின்றது. அவன் இம்மூன்றும் ஒருங்கே பெற்று அவன் மங்கிர நிறம் கொண்ட வெளிரிய தோற்றம் கொண்ட குதிரையின் மேல் சவாரி செய்கிறான். சரி, இப்பொழுது கவனியுங்கள், அவன் எதிர்மேல் சவாரி செய்கிறான் என்பதை கவனியுங்கள். அவன் கருப்பு, சிகப்பு, வெள்ளை வர்ணங்கள் மூன்றும் கலந்த மங்கிர நிறமுள்ள சாம்பல் நிறமுள்ள குதிரையின் மேல் சவாரி செய்து வானத்தின் கீழ் உள்ள எல்லா தேசங்களிலும் இருந்து தன் பிரஜைகளை அந்த யுத்தத்திற்கென்று கூட்டி சேர்க்கிறான். தானியேல் சொப்பனத்தின் அர்த்தத்தை விளக்கி இரும்பு ரோமாபுரியின் எல்லா ராஜ்யங்களிலும் பரவுவதை அறிவிக்கவில்லையா? இதோ அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வருகின்றனர். இப்பொழுது இன்னும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருந்து இதை கவனமாக கேளுங்கள். நாம் ஆராதனை முடித்து விடலாம். அவன் மூன்று நிறங்கள் கலந்த மங்கிர நிறமுள்ள வெளிரிய தோற்றம் கொண்ட குதிரையின் மேல் சவாரி செய்து அவன் பிரஜைகளை பூமியின் 4 முனையிலிருந்தும் கூட்டி சேர்க்கிறான். இந்த குதிரையின் மேல் சவாரி செய்பவனும் அதே மனிதன் தான். இப்பொழுது அவன் மாத்திரம்தான் தயாராயிருக்கவில்லை, அவனை சந்திக்கத்தக்கதாக கிறிஸ்து தயாராக இருக்கிறார் என்று வெளிப்படுத்த விசேஷ 19 அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். யுத்தமோ மிக கடுமையானதாயும் பயங்கரமானதாயும் இருக்க போகிறது. வெளிப்படுத்தல் 19 கிறிஸ்து அவருடையவர்களை பூமியின் 4 முனைகளிலிருந்தும் கூட்டி சேர்க்கப் போவதில்லை. ஏனெனில் அவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே பூமியில் மீந்திருப்பார்கள். அவர் என்ன செய்வார்? அவர்களை பரலோகத்தின் 4 முனைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார். நாளை பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்மாக்களை குறித்து சிந்திக்கும் போது நான் கூறுவது சரியா அல்லது இல்லையா என்பது விளங்கும். அவர் பனி நிற வெண்மை கொண்ட குதிரையின் மேல் ஏறி அவர்களை பரலோகத்தின் நான்கு முனைகளில் இருந்தும் கூட்டிச் சேர்ப்பார். அவருக்கு ஒரு பெயர் உண்டு, அது மரணம் என்பதல்ல, சீவரை குறிக்கும் தேவனுடைய வார்த்தை என்பதாம். ஆமே, தேவனுடைய வார்த்தை என்னும் அவர் நாமத்தை அவர் தொடையின் மீது எழுதி வைத்துள்ளார். அது ஒன்றுதான் ஜீவனை கொடுக்க முடியும். ஏனெனில் தேவன் மாத்திரமே நித்திய ஜீவனின் உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறார். தேவனுடைய ஜீவன் ஜோயி என்பதாகும். சரிதானே? அவர் வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்து ஜீவன் என்னும் பெயரை கொண்டு பரலோகத்துக்குரிய தமது பிரஜைகளாகிய பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்கிறார். ஆனால் இந்த மனிதன் மூன்று வித்தியாசமான வல்லமைகளை கொண்டவராய் மரணம் என்னும் பெயரை கொண்டு பூமிக்குரிய தன் பிரஜைகளை கூட்டி சேர்க்கிறான். அவன் மீது மரணம் என்னும் பெயர் எழுதப்பட்டுள்ளது, ஆனால் கிறிஸ்துவின் மீது ஜீவன் என்னும் பெயர் எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவோடு கூட இருப்பவர்கள் வெள்ளை குதிரைகள் மேல் வீற்றிருக்கிறார்கள். அவர்கள் உலக தோற்றத்துக்கு முன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மைகளாய் இருக்கிறார்கள். ஆமென். அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அவர்கள் உலக தோற்றத்துக்கு முன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்வதன் மூலம் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மைகளாய் இருந்து புதிய திராட்சரசத்தினாலும் எண்ணெயினாலும் ஊக்குவிக்கப்பட்டவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் சவாரி செய்து அவரை சந்திக்க புறப்படுகிறார்கள். இடி முழக்கங்கள் வெகு விரைவில் இவைகளை முழங்கி வெளிப்படுத்தும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். பாருங்கள், கவனியுங்கள், அவர் எவ்விதம் செய்கிறார். ஆகவே அவர் வார்த்தையாய் இருப்பாரானால் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதாகும். அப்படியானால் வார்த்தைதான் ஜீவன். ஆனால் அந்திகிறிஸ்து எந்த காரியத்திற்கும் எதிராக, அதாவது கிறிஸ்துவுக்கு விரோதமானவன், அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானவன். ஸ்தாபனங்களும் அதன் கொள்கைகளும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அமைந்திருப்பதால் அது அந்திகிறிஸ்துவினால் உண்டாயிருக்க வேண்டும். அதை எப்படி நீங்கள் காணக்கூடாமல் தவறவிட முடியும் என்பது எனக்கு விளங்கவில்லை. உங்களுக்கு புரிகிறதா? இதை எப்படி நீங்கள் காண தவற முடியும்? நீங்கள் எப்படி அதை தவறவிட போகின்றீர்கள் என்று எனக்கு தெரியாது. அது உண்மை. ஆன்டை என்ற ஆங்கில பதத்திற்கு விரோதமானது என்று பொருள். சரிதானே? அவிதமாகத்தான் அவன் இருக்கிறான். அவன் தன்னுடைய பல நிறம் கலந்த குதிரையின் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறான். நாம் அதை இங்கே தேவனுடைய வார்த்தையில் கண்டோம். ஏழு சபையின் காலங்களை நாம் வியாக்காரம் செய்த போதும் அதையே நாம் கண்டோம். இப்பொழுது இயேசு முத்திரைகளை உடைத்து ஏழு சபையின் காலங்களில் நடந்தவை என்னவென்பதை காண்பிக்கிறார். ஆன்டை என்ற ஆங்கில பதமானது வார்த்தைக்கு எதிரானது என்று பொருள்படுகிறது. ஏனென்று பாருங்கள், பிரமாணங்கள், நாம் ஏன் ஸ்தாபனங்களுக்கும் அவைகளின் பிரமாணங்களுக்கும் மிகவும் எதிராக இருக்கிறோம்? ஏனென்றால் அவைகள் வார்த்தைக்கு விரோதமாக இருக்கின்றன. பாருங்கள், இங்கு ஜீவனும் மரணமும் கடைசி போராட்டத்தில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். உண்மையான ஜீவனாகிய வெள்ளை குதிரையும் ஸ்தாபன பிரமாணங்களாகிய மங்கிரிடமுள்ள குதிரையும் உண்மையான பல பரீட்சைக்கு வருகின்றன. இப்பொழுது நான் உங்களிடம் ஒன்றை இங்கே கூற விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இதை நம்ப மாட்டீர்கள். ஒரே ஒரு மூல நிறம்தான் உண்டு, அதுதான் வெள்ளை நிறம். ஆனால் நான் இதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கென்று புஸ்தகங்களை ஆராய்ந்து படித்தேன். எத்தனை பேருக்கு தெரியும், ஒரே ஒரு மூல நிறம்தான் உண்டு, மற்ற நிறங்கள் யாவும் வர்ணங்கள் கலந்ததால் உண்டானவை. எனவே கிறிஸ்து ஆதி முதற் கொண்டு போலி இல்லாத வெள்ளை நிறமான கலப்படம் இல்லாத வார்த்தையின் மீது சவாரி செய்கிறார். ஆமேன், ஆமேன். ரசாயனம் வெள்ளை நிறத்தை பிரிக்காமல் இருந்தால் எல்லா நிறங்களும் வெள்ளை நிறமாகவே அமைந்திருக்கும். ஆமேன். மகிமை, இன்று சபைகளில் ஸ்தாபனங்களின் கொள்கைகளும் பிரமாணங்களும் கலந்திராவிடி ஒவ்வொரு சபையும் அப்போஸ்தலருடைய போதகமாகிய தேவனுடைய வார்த்தையில் நிலை நின்றிருக்கவே தேவனும் அதை அடையாளங்களினால் உறுதிப்படுத்தி இருப்பார். அதை பாருங்கள். ஓஹோ சகோதரர் நீவான்ஸ், நான் இப்பொழுது பக்தி பரவசம் அடையும்படியான நல்லுணர்வை அடைகிறேன். ஆமையா, ஆமையா. ஒரே ஒரு மூல நிறம் தான் உண்டு, அதுதான் வெள்ளை. அது ஸ்தாபனங்களோடும் அதன் பிரமாணங்களோடும் ஒருபோதும் கலந்ததில்லை. இல்லையா? கிறிஸ்துவின் பரிசுத்தவான்கள் வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறார்கள். அவர்கள் ஸ்தாபனங்களோடும் அவைகளின் பிரமாணங்களோடும் கலக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது ஸ்தாபன பிரமாணங்கள், ஸ்தாபனத்தாராகிய நீங்கள் இங்கே எல்லா நிறங்களும் கலந்த ஒரு வகை நிறத்தையே உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஆனால் கிறிஸ்துவோ மூல நிறமுள்ள குதிரையின் மேல் சவாரி செய்கிறார். அந்த மூல நிறமே அவருடைய மக்களின் மேலும் உள்ளது. அவர்களோ அவருடைய ரத்தத்தில் துவைக்கப்பட்டு அவர்கள் அணிந்துள்ள ஆடைகள் வெண்மையாக்கப்பட்டு பாவம் அனைத்துமே அதன் மூல காரணக்கர்த்தாவாகிய சாத்தானிடம் சென்று விட்டது. பாருங்கள், அது உண்மையே. ஆனால் ஸ்தாபனங்களின் பிரமாணங்களுடன் கலந்தவர்கள் மங்கிய நிறமுள்ளவர்களாகி மரணத்தை அடைகிறார்கள். வெள்ளை நிறத்துடன் மற்ற நிறங்களை சேர்ப்பது ஒரு தாறுமாறாகும். அது ஒரு தாறுமாறானதாக இருக்கிறது. அதனால் நீங்கள் மூல நிறத்தை தாறுமாறாக்குகின்றீர்கள். அது உண்மையல்லவா? மூல நிறம் வெள்ளை என்றால் அதனுடன் நீங்கள் மற்ற நிறங்களை சேர்க்கும் போது அதன் உண்மையான நோக்கத்தையே நாம் தாறுமாறாக்கி விடுகிறோம். ஆமே, அது சரிதானே? அவ்வாறே அவர் வெள்ளை குதிரையின் மேல் விற்றிருந்து அவரே தேவனுடைய வார்த்தையாக இருப்பார் எனில் அதனுடன் ஸ்தாபன பிரமாணங்களை கலந்து ஒரு வார்த்தையை கூட்டினாலும் அல்லது ஒரு வார்த்தையை எடுத்து போட்டாலும் நாம் எல்லாவற்றையுமே தாறுமாறாக்குகிறோம். ஓ என்ன கர்த்தாவே, நான் தேவனுடைய வார்த்தையில் நிலைக்க செய்யும் சத்தியமும் தவறும். ஓஹோ என்ன அது எவ்வளவு நல்லதாக தோன்றினும் சத்தியமும் தவறும் ஒன்றோடு ஒன்று கலவாது, அது அவ்வாறு கலக்கவே முடியாது. அது கர்த்தர் இந்த விதமாக உரைக்கிறார் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும், இல்லையே அது தவறான ஒன்றாக இருக்க வேண்டும். அது பரிசுத்த பிதா கூறினாலும் அல்லது பரிசுத்த போனிஃபர் அல்லது காண்டர்பரியின் பிரதம அச்சகர் கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக அது அமைந்திருந்தால் அது வார்த்தையை தாறுமாறாக்கும், அது ஒருபோதும் கலவாது. இவரோ இத்தனை மகத்துவமான செயல்களை புரிந்துள்ளாரே என்று நீங்கள் கூறலாம். அவர் எதை செய்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவர் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தாலும் அல்லது அதை போன்ற எந்த காரியமாக இருந்தாலும் அக்கறை இல்லை. நம்மிடம் இருப்பதோ நாம் தேவனிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுள்ள இந்த சத்தியமாகும். இந்த சத்தியத்திற்கு புறம்பாய் இருந்தால் அது எந்த சபையானாலும் ஸ்தாபனமானாலும் அதனிடம் சத்தியம் என்பதே இல்லை என்றுதான் அர்த்தமாகிறது. சத்தியத்தை கடைபிடிக்கும் ஏதாவது ஒரு சபையை எனக்கு காண்பியுங்கள். நீங்கள் அதை எனக்கு கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வேதாகமத்தில் ஒரு பாகத்தை திருப்பி உங்களுக்கு ஒன்றை நான் கூறவுள்ளேன். பாருங்கள், ஏதாவது ஒரு சபையை கூறுங்கள். நீங்கள் பெந்தேகோஸ்தையினர் என்று கூறலாம். ஓ என்ன, உங்கள் நினைவுகளை நான் யாரிடத்தில் இருந்தோ இப்பொழுது நான் பகுத்தறிந்து விட்டேன். அந்த காரணத்தினால் தான் நான் அதை உங்களிடத்தில் கூறினேன். அது உங்கள் மனதை புண்படுத்தியுள்ளது என்பதை நான் கண்டேன். அப்படியானால் நான் கூற வந்ததை சொல்லாமல் விட்டு விடுகிறேன். உங்களை புண்படுத்த நான் விரும்பவில்லை, ஆனால் நீங்கள் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவே நான் விரும்புகிறேன். பாருங்கள்,
கலப்படமானது எதிரானது மரணத்திற்கு திருப்பப்படுகின்றது. மூல காரியத்துடன் எதை குட்டினாலும் அது மரண நிறம் கொள்கிறது. கிறிஸ்து கடுகு விதையை குறித்து சொன்னது போன்றே அது உள்ளது. அதே சமயத்தில் அது எல்லா விதைகளை பார்க்கலும் சிறிதா இருந்தாலும் அது வேறு எதனோடும் கலவாது. கடுகு விதை எதனோடுமே கலவாது, அது அசலான கடுகாயிருக்கிறது. ஆகையால் உங்களுக்கு அப்படிப்பட்ட கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் அதில் நிலை கொள்ளுங்கள். கவனியுங்கள், ஜீவன் வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்பவரை பின்பற்றினது. அவர்தான் தேவனுடைய வார்த்தை ஜீவன். அவர் தம்முடன் கூட இருக்கும் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களால் ரூபகாரப்படுத்தப்பட்டார். இப்பொழுது இந்த யுத்தம் எப்படி செல்ல போகிறது? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு சொன்னார். அவர் நீ என்னை விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னைக்கு மறியாமலும் இருப்பான் என்றார். மேலும் அவர் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார். அது அவர் வாக்களித்த வேத வாக்கியமாகும். சாத்தான் பூமியின் நான்கு முனைகளில் உள்ள தன்னுடைய புராட்டஸ்டன்ட்களையும் தன்னுடைய கத்தோலிக்கர்களையும் ஒன்று கூட்டி அர்மகதான் யுத்தத்திற்கென்று படை திரட்டி வருகிறார். சரி, ஆகவே இயேசுவும் தேவனுடைய வார்த்தையால் ரூபகாரப்படுத்தப்பட்ட உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களுடன் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிறார். நான் முன்பு கூறியது போல் தேவன் உங்களோடு பேசி உங்களை அனுப்புவாரெனில் அப்பொழுது நீங்கள் கூறுகிறதை அவர் ஆதரிப்பார். புரிகிறதா? கவனியுங்கள், நீங்கள் பரலோகத்தின் ராஜ்ய பிரதிநிதியாக இருப்பீர்களேயானால் அப்பொழுது பரலோகம் முழுவதுமே உங்களுக்கு பின்னால் உள்ளது. பரலோகம் தேவனுடைய வார்த்தையை கொண்டிருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், அவர் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களோடு வந்து அவருடைய வார்த்தை உண்மை என ரூபகாரப்படுத்துகிறார். ஆகவே ஆழம் காண முடியாத பாதாளம் அவனுக்கென்று ஆயத்தமாக இருப்பதை சாத்தான் அறிவான். பாருங்கள், ஓ என்ன, மரணமோ மங்கிய நிறமுள்ள குதிரையின் மேல் ஸ்தாபனங்களின் கொள்கைகளில் சவாரி செய்து அவனை பின்பற்றினவர்களை தேவனிடத்திலிருந்து நித்திய காலமாக பிரித்தது. ஓ என்ன, நித்திய பிரிவினைக்குத்தான் அவன் அவர்களை வழிநடத்தினான். ஆனால் கிறிஸ்துவோ சவாரி செய்து தம் சபையை உயிர்த்தெழுதலின் மகிமைக்குள் நடத்தினார். நாம் முடிப்பதற்கு முன்பு எட்டாம் வசனத்தின் கடைசி பாகத்தை பார்ப்போம். பாருங்கள், அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவைகள் என்பது யார்? பாருங்கள், சரி, அந்திகிறிஸ்து மரணம் என்று அழைக்கப்படுகிறார். பாதாளம் அவன் பின் சென்றது. அவனுடைய நான்கு முறை திட்டத்தை கவனியுங்கள். அந்திகிறிஸ்து வெள்ளை குதிரை ஆவியினால் கொள்ளுகிறார். அந்திகிறிஸ்துவாய் இருப்பதால் ஆவிக்குரிய மரணம். இரண்டாவதாக சிவப்பு குதிரை. சபையும் அரசாங்கமும் ஒன்றாக இணைந்த போது அரசியல் வல்லமை கொண்டு பட்டயத்தினால் கொள்கிறான். கருப்பு குதிரை ஆத்துவாக்கள். அவன் போதகங்களை அறிவித்து அவள் தன்னுடைய வேசித்தனங்களை அங்கே செய்தாள். அவன் ஆகாரத்தை தராசில் நிறுத்தி காசுக்காக அதனை விற்கிறான். நான்காவதாக ஒரு மஞ்சள் நிறமுள்ள குதிரை தேவனிடமிருந்து நித்தியமாக பிரிக்கிறான். மீண்டும் நான்கு என்னும் எண்ணிக்கையை பாருங்கள். ஓஹோ என்ன, தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது கடைசியாக முடிக்கும் நேரத்தில் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? நானோ நேரத்தை கடத்திவிட்டேன். ஆனால் இன்னும் எனக்கு 10 நிமிடங்களை நீங்கள் தருவீர்களா? அநேகம் பேர் நான் இங்கு பேசுவதை குறித்து என்னிடம் தொலைபேசியில் பேசினார்கள். எலியாவை பற்றி அதிக மூட வைராக்கியம் நம்முடைய உண்டாயிருந்தது, ஆனால் அவை யாவும் மரணத்துக்கு ஏதுவாய் மடிந்துவிட்டன. நான் இதை பார்த்துக் கொண்டிருக்கும் விதமாய் நீங்களும் காண தேவன் என் மூலம் துணை புரிவாராக. நீங்கள் காண்பீர்களா? நாம் காண முயற்சிப்போமாக. பாருங்கள், இப்பொழுது இங்கே முடிப்பதற்கு முன்பாக இதை கூற விரும்புகிறேன். சபைக்காலத்தில் கடைசி செய்தியாளர் தீர்க்கதரிசி எலியா, அதாவது அந்த வரிசையில் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று விசுவாசிக்காதவர்கள் கவனியுங்கள். கடைசி சபை காலம் மரணமடைந்த பிறகு என்ன நடந்தது என்று நீங்கள் கவனித்து பாருங்கள். மரணமடைந்த பிறகு அவர்களின் பிணங்கள் காட்டு மிருகங்களால் அழிக்கப்படுகின்றன. நீங்கள் அதை அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது அது உண்மை. அவ்விதம் நேரிடும் என்பதற்கு யெசபேல் உதாரணமாயிருக்கிறாள். இப்பொழுது வெளிப்படுத்தும் விசேஷம் 2:18-20 வரை உள்ள வசனங்களுக்கு திருப்புங்கள். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு நாம் அதை படித்தோம் என்று நான் நினைக்கிறேன். நாம் படித்தோம் அல்லவா? ஆம், நாம் சற்று முன்பு அதை கண்டோம். நான் அதை இங்கே எழுதி வைத்திருந்தேன். ஆம், நல்லொழுக்கம் சிதைந்து போன காலம் அதுவாகத்தான் இருந்தது. அது எப்படி இருந்தது என்றும் எப்படி யெசபேல் உள்ளே நுழைந்திருந்தாள் என்றும் பாருங்கள். இப்பொழுது சபைகளுக்கு, இந்த நவீன சபைக்கு யெசபேல் உதாரணமாக இருக்கிறாள். மனவாட்டிக்கு அல்ல. இப்பொழுது வெளிப்படுத்தல் 2:18-20 வரை உள்ள தேவனுடைய வார்த்தையின்படியாய் யெசபேல் பழைய ஏற்பாட்டில் இன்றைய சபைக்கு ஒரு முன்னடையாளமாயிருக்கிறாள். தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னும் ஸ்திரியானவள், பாருங்கள், அது சரியா? அது யெசபேலுடன் பூரணமாக ஒப்பிடப்பட்டுள்ளது. இப்பொழுது முதலாவதாக, கடைசி காலத்தில் தீர்க்கதரிசியின் செய்தியானது சபைக்கு உண்டாகி அவர்களை மூல வார்த்தைக்கு திருப்பும்படி அழைக்கும் என்பதற்கு ஆதாரமாக வேதத்தில் இருந்து அநேக வேத வாக்கியங்களை நாங்கள் உங்களுக்கு எடுத்துக் கூற முடியும். இப்பொழுது கவனியுங்கள், சரியா? மல்கியா 4:10 வெளிப்படுத்தல் 10:7 அவ்வாறு கூறுவதை கவனியுங்கள். பாருங்கள், இயேசு தாமே இதை முன்னுரைத்துள்ளார். அதாவது லோத்தின் நாட்களில் நடந்தது போல அதுபோன்று அநேக வேத வாக்கியங்களை தொடர்ந்து எடுத்துரைத்துக் கொண்டே போகலாம். தற்காலத்து நவீன சபைக்கு முன்னடையாளமாயிருக்கிறார். ஏனென்றால் கத்தோலிக்கர்களும் புராட்டஸ்டன்ட்களும் இப்பொழுது ஒன்று சேர்ந்து விட்டனர். அதை யாரும் தடுக்க முடியாது. இரண்டும் ஸ்தாபனங்கள், ஒன்று தாய், மற்றொன்று குமாரத்தி, அவ்வளவுதான். அவைகள் ஒருவரோடு ஒருவர் சந்தடி செய்து தர்க்கம் பண்ணினாலும் அவர்கள் இருவரும் வேசிகளே. இப்பொழுது நானாக அதை கூறவில்லை, அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று வேதத்தில் உள்ளதைத்தான் நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். பாருங்கள், சரி. இப்பொழுது நாம் கவனிப்போம், யெசபேல் தேவனுடைய கட்டளையின்படியாய் கொல்லப்படுகிறார். தேவன் யெகூவை எங்கு அனுப்பி யெசபேல் ஜனநிலையின்படியாய் எரியப்பட்டு கொல்லப்படும்படி செய்கிறார். நாய்களோ அவள் மாம்சத்தை தின்றன. நான் கூறுவது சரியா? யெசபேலின் மாம்சத்தை, முதலாவது எலியா தீர்க்க தரிசனம் உரைத்தபடி அவளுடைய கணவனான தலைவனாகிய ஆகாப் ராஜாவின் ரத்தத்தை நாய்கள் நக்கின. நாம் எதை வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அல்லவா?
The first Elijah was a rejected man by the churches.
முதலாம் எலியா ஏன் சபைகளினால் புறக்கணிக்கப்பட்டான்? அந்த சபைகளுக்கு யெசபேலும் ஆகாவும் தலைவர்களாக இருந்தனர். சபையும் அரசாங்கமும் ஒன்றுபடுதல். எலிசா ஆகாவின் பாவங்களை எடுத்துரைத்து சபை முழுவதும் உண்மையான வார்த்தைக்கு திரும்பும்படி கட்டளையிட்டான். இக்காலத்து சபைக்கு 2 எலியா வரும்போது சரியாக அதையே செய்வார். மூல விசுவாசத்திற்கு திருப்புவார். அதிலிருந்து நீங்கள் எவ்வாறு தப்ப முடியும் என்பது எனக்கு விளங்கவில்லை. அது உண்மை. உண்மையான வார்த்தைக்கு திரும்புங்கள். அது உண்மை. வார்த்தை அவர்களை கொன்ற பிறகு அவர்களுடைய பிணங்களை நீங்கள் காண வேண்டுமானால் நாம் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 திருப்புவோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையானது அவர்களை கொன்று போட போகிறது. அது உங்களுக்கு தெரியும். சரி, கிறிஸ்து வரும்போது என்ன சம்பவிக்க போகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் கவனித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 19:17 துவங்குவோம். பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். இப்பொழுது அது உண்மை. நாம் அதற்கு மேலே படிக்கும் போது ரத்தத்தில் துவக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று அழைக்கப்பட்டார். 13 அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று உள்ளது. பாருங்கள், இப்பொழுது இங்கே அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று அழைக்கப்படுகிறார். நான் ஒரு தூதனை கண்டேன். இப்பொழுது கவனியுங்கள், அவர் புறப்பட்டு செல்கிறார். புறஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. அவருடைய வாயிலிருந்து, தேவனுடைய வாயிலிருந்து மோசேயின் வாய்க்கு வந்தது போல. பாருங்கள், இருப்பு கோலால் அவர்களை அரசாழ்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. நான் ஒரு தூதனை கண்டேன். இப்பொழுது கவனியுங்கள், அவர் சங்கரித்துக் கொண்டே வருகிறார். யாரை அவர் சங்கரிக்கிறார்? யெசபேலையும் கள்ளத்திற்கு தரிசியாகிய ஆகாபையும்.
And I saw an angel standing in the sun.
பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான். அவர்களை அவர் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இரையாக கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் மற்றொரு அதிகாரத்தில் பட்டயத்தினாலும் மரணத்தினாலும் பூமியின் மிருகங்களினாலும் கொல்லப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளதை இங்கே கவனியுங்கள். பார்த்தீர்களா? எசபேல் சபை அவளுடைய சரீரத்தை உண்மையாகவே பறவைகளும் பூமியின் மிருகங்களும் பட்சிக்கும். ஆகாப் எசபேல் இவர்களின் சரீரங்களை பட்சித்தது போன்று ஆவிக்குரிய பிரகாரமான ரூபத்தில் உள்ள எசபேல் சபையின் அங்கத்தினர்களின் சரீரங்களையும் அவை பட்சிக்கும். நான் என்ன கூறுகிறேன் என்பது உங்களுக்கு விளங்குகிறதா? சரி. எலியா, ஓ மாம்ச பிரகாரமான ஆகாப் எசபேல் இவர்களின் நாட்களில் எலியா தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆவிக்குரிய பிரகாரமான எசபேலின் சபைக்கும் அதையே செய்வதாக கர்த்தர் உரைக்கிறதாவது என்று வேதத்தில் அவர் வாக்களித்துள்ளார். ஆவியின் வடிவில் எலியாவின் ஊழியம். கவனியுங்கள், எலியா அவன் காலத்தில் சரிவர அடையாளங்களின் மூலம் பூர்ணமாக நிரூபிக்கப்பட்டாலும் அக்காலத்தவரை தேவனுடைய வார்த்தைக்கு திருப்ப அவனால் முடியவில்லை. அது சரியா? எலியா தன்னால் இயன்றவரை முயன்றான். அவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்தான். அவன் அவர்களுக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பித்தான். அவர்களோ அவனை பார்த்து நகைத்தனர். தற்கால ஆவிக்குரிய எலியாவின் ஊழியத்திலும் அதையே அவர்கள் செய்வார்கள். பாருங்கள், அவர்களை தேவனுடைய வார்த்தைக்கு திருப்ப அவனால் இயலவில்லை. கோடிக்கணக்கானவர்களில் சபையே, இதை கூர்ந்து கேளுங்கள். இதை குறித்து சிறிது குழப்பமடைந்துள்ளவர்களே, சற்று கூர்ந்து
கவனியுங்கள்.
எலியாவின் காலத்தில் இருந்த கோடிக்கணக்கான மக்களில் எசபேலும் ஆகாவும் இன்றைய மரசாட்சிக்கு முன்னடையாளமாக இருந்த அந்த காலத்தில் எலியாவின் போதகத்தின் மூலம் முழு உலகிலேயே அக்காலத்தில் 700 பேர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டனர். சரியா? ஆம், சரி. பாருங்கள், அதை எலியா அவர்களில் ஒருவரையும் அந்த விதமாக அறியாமல் இருந்தார். நீங்கள் பாருங்கள், தேவனோ முத்திரைகளில் ஒன்றை திறந்து ஸ்தாபனங்களின் பிரமாணங்களுக்கு முன்னால் முழங்கார் படுகிறாத 700 பேரை அவருக்காக வைத்திருக்கிறார் என்று அந்த புத்தகத்தில் உள்ள ரகசியத்தை அவனுக்கு காண்பிக்கும் வரையில் அவன் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டுள்ளதாக அவன் கருதியிருந்தான். தேவன் எலியாவிற்கு அவருடைய புத்தகத்தை திறந்து, சற்று பொறுமகனே, ஒளிந்து கொண்டிருக்கும் 700 பேரை எனக்காக வைத்திருக்கிறேன். அவர்களுடைய பெயர்களோ உலக தோற்றத்திற்கு முன்னால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. அவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள் என்று கூறினார். தேவன் முத்திரைகளை திறந்தார். ஆகவேதான் யோவான் அதிக சத்தமிட்டான் என்று அன்றிரவு நாம் பார்த்தோம். அவன் தன்னுடைய பெயரை அங்கே புஸ்தகத்தில் கண்டிருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், பாருங்கள், எலிசா அவன் பிரசங்கம் செய்தான். அவன் எல்லாவற்றையும் செய்தான். அவன் தன்னுடைய முழு இருதயத்தோடு பிரசங்கித்தான். அவன் தன்னால் இயன்றவரை எல்லாவற்றையும் செய்த போதிலும் அவர்கள் அவனை நிந்தித்து, நீதான் இவை எல்லாவற்றுக்கும் காரணம், நீ ஆவிகளோடு தொடர்பு கொள்பவன், இந்த தொந்தரவை நீதான் உண்டாக்குகிறாய், இதற்கெல்லாம் குற்றவாளி நீயே என்று அந்த விதமான ஒவ்வொன்றையும் கூறினர். இப்படி அநேக காரியங்களை கூறி அவன் மேல் பழி சுமத்தினர். எசபேலும் அவனுடைய தலையை துண்டித்து விடுவதாக பயமுறுத்தினாள். சரி, எல்லோருமே அவருக்கு விரோதமாக இருந்தனர். அப்பொழுது அவன், கர்த்தாவே, நீர் என்னை செய்யும்படி சொன்ன யாவையும் நான் செய்து முடித்தேன். உம்முடைய வார்த்தையை நான் அப்படியே நிலை நின்றேன். நான் பயமேதுமின்றி ராஜாவின் முன் சென்று நீர் கூற சொன்ன எல்லாவற்றையும் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று தைரியமாய் கூறினேன். நீர் எனக்கு கூறின யாவும் நான் அவர்களுக்கு கூறினேன். அவைகளில் ஒன்றாகிலும் சம்பவிக்காமல் போகவில்லை. ஆனால் இப்போது அவர்களிடையே நான் ஒருவன் மாத்திரமே மீதியாயிருக்கிறேன். நான் ஒருவன் மாத்திரமே மீதியாயிருக்கிறேன். அவர்களோ என்னை கொல்ல முயல்கிறார்கள் என்று கூறினார். அப்பொழுது தேவன், நான் முத்திரைகளில் ஒன்றை திறந்து உனக்கு ஒரு காரியத்தை காண்பிக்க போகிறேன் என்று கூறினார். அப்பொழுதோ அவர், ஸ்தாபனங்களின் கொள்கைக்கு முழங்காற்படுகிடாத ஸ்தாபனங்களோடு சேராத 700 பேரை எனக்காக வைத்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா? அந்த 700 பேர் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்றார். பாருங்கள், அவர் தமது தீர்க்கதரிசியிடம் அவனுக்கு மாத்திரம் அவர் தம் வார்த்தையை வெளிப்படுத்தி வேத வாக்கியங்களின் மூலம் உண்மையை காண செய்கிறார். இந்த சந்ததியில் தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேர்களின் பட்டியலை வைத்திருக்கிறேன். 700 பேர்கள் இருக்கிறார்கள். இக்காலத்தை ஒட்டி கூற வேண்டுமானால் அவர்கள் மத சம்பந்தமான ஸ்தாபனங்களுக்கும் அவர்களின் கொள்கைகளுக்கும் முழங்கார் படியிடாமல் இருக்கிறார்கள் என்றார். நான் கூறுவதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? அப்படியானால் அது எளிமையாகத்தான் இருக்க வேண்டும். அது அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும். அது வார்த்தையின்படியாய் உள்ளது. அந்த மனிதன் காட்சியில் வரும்போது, நான் இப்பிடத்தின் மேல் இப்போது நின்று கொண்டிருப்பது எவ்வளவு உறுதியோ அவ்வளவு உறுதியாக அவன் தீர்க்கதரிசியாக இருப்பான். பாருங்கள், அவன் தேவனுடைய அந்த வார்த்தையில் முற்றிலும் நிலைத்திருப்பான். அவன் எந்த ஒரு ஸ்தாபனத்தின் கொள்கையையும் அல்லது மற்ற எந்த காரியத்தையோ ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது உண்மை. அவன் எலிசாவை போன்றும் யோவானை போன்றும் காட்டில் சஞ்சரிக்கிறவனாக இருப்பான். அவன் நன்னடத்தை கட்ட ஸ்திரீகளை வெறுத்து அவர்களை தாக்குவான். எலியாவும் யோவானும் அதையே செய்தனர். பாருங்கள், புரிகிறதா? அவன் தேவனுடைய வார்த்தைகள் முற்றிலும் நிலைநிற்பான். அவன் ஸ்தாபனங்களுக்கு விரோதமாக இருப்பான். ஸ்தாபனங்களா? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லூரியினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், உண்மையாகவே அவர் அதை நிறைவேற்றினார். இப்பொழுது நண்பர்களே, அதை பாருங்கள், நான்காம் முத்திரை இங்கே திறக்கப்பட்டு விட்டது. எனக்கு தெரிந்தவரை, நான் குதிரைகளின் மேல் இருப்பவர்களை குறித்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். இவை மாத்திரமே பூமியில் சம்பவித்தன. அடுத்த முத்திரை பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்மாக்கள் பரலோகத்தில் சம்பவிப்பதை நாம் காணலாம். இப்பொழுது நான் இங்கு முடிக்கும் முன்பாக நான் இங்கு எழுதி வைத்துள்ள சில வார்த்தைகளை கூறிட நான் விரும்புகிறேன். நாம் இந்த நான்கு முத்திரைகளை, முதல் நான்கு முத்திரைகளை ஒவ்வொன்றாக கண்டோம். இப்பொழுது காட்சியானது பூமியிலிருந்து மாறி பரலோகத்துக்கு செல்வதை நாம் நாளை இரவு காணலாம். அவர் பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்களை நோக்கி பார்க்கிறார். அதற்கடுத்த இரவோ நியாயத்திற்கு உழுவதை நாம் காணலாம். நான்காவது இரவு அல்லது கடைசி இரவாகிய ஞாயிறு இரவன்று. இவைகளின் அர்த்தம் என்னவென்பதை நான் இதுவரை அறியேன். உங்களைப் போலவே நானும் அவைகளை படித்திருக்கிறேன். ஆனால் பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதியுண்டாயிருந்தது. ஆனால் அங்கு ஏதோ ஒன்று சம்பவித்தது. அவர் அதை வெளிப்படுத்துவார் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவர் அதை செய்வார். அவர் அதை வெளிப்படுத்தி தருவார் என்று நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நாம் வேதாகமத்தில் உள்ள அநேக பாகங்களை திருப்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. கிறிஸ்து வந்து அந்தி கிறிஸ்துவை சங்கரிப்பார் என்பதை காண்பிக்க வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஆகவேதான் இம்முத்திரையை குறித்த இரண்டு வசனங்களை மாத்திரம் நாம் சிந்தித்து அதன் பின்பு இவைகளையெல்லாம் நிரூபிக்க நான் வேதாகமத்தில் உள்ள வித்தியாசமான பாகங்களை படிக்க அவசியம் உண்டானது. கிறிஸ்து வரும்போது அவர் அந்தி கிறிஸ்துவை கொன்று அவனுடைய முடிவை காண்பிக்க நான் வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்துக்கு சென்று அதை உங்களுக்கு காண்பித்தேன்.
To show that the seventh angel's message will be a person.
இக்கடைசி நாளுக்கென்று நியமிக்கப்படும் ஏழாம் தூதன் மல்கியா நான்காம் அதிகாரத்தில் முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. எலியா தீர்க்கதரிசியைப் போல் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு தேவனுடைய உண்மையான மூலவார்த்தையை தேவனுடைய மூலவார்த்தை இந்த சந்ததிக்கு வெளிப்படுத்துவான் என்பதை நிரூபிக்க நாம் வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்தை படிக்க வேண்டியதாயிருந்தது. எலியா தீர்க்கதரிசி மாம்ச பிரகாரமான இசபேலுக்கு செய்தவாறு இம்மனிதன் ஆவிக்குரிய இசபேலாகிய ஸ்தாபன சபைகளுக்கு செய்வான். அது சரி என்பதை நிரூபிக்க நான் வெளிப்படுத்தல் விசேஷம் 10 அதிகாரம் 1-7 வசனங்கள் வரை செல்ல வேண்டியதாயிற்று. அல்லாமலும் அதை நிரூபிக்க மல்கியா ஆமோஸ் போன்ற புத்தகங்களுக்கும் செல்ல வேண்டியதாயிருந்தது. எலியா என்பவன் தீர்க்க தரிசனம் உரைத்து இசபேலை அந்த குறிப்பிட்ட சந்ததியில் குற்றப்படுத்தின ஒரு தீர்க்க தரிசி. ஆகவே எலியா மரிக்கவில்லை. நிச்சயமாக அவன் மரிக்கவே இல்லை. 800 வருடங்கள் கழித்து மருவமலையில் இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் அவன் காணப்பட்டான். அவன் மரிக்கவே இல்லை. இப்பொழுது கடைசி நாட்களில் தேவனுடைய வாக்கின்படி அவன் ஆவி ஒரு மனிதனை அபிஷேகிக்கும் என்பதை நாம் கண்டறிகிறோம். இயற்கையான இசபேலுக்கு என்ன சம்பவித்ததோ அதுவே கடைசி காலத்தில் ஆவிக்குரிய இசபேலுக்கும் சம்பவிக்கும் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதை நிரூபித்து உங்கள் சிந்தையில் உள்ள கேள்வியை அகற்ற நான் வேதாகமத்தை அங்குமிங்கும் திருப்ப வேண்டியதாக இருந்தது. உங்களுக்கு சந்தேகம் ஏதாகிலும் இருந்தால் ஒரு கடிதமோ அல்லது ஒரு குறிப்போ எழுதி எனக்கு தெரியப்படுத்துங்கள். கடைசி நாட்களில் அவர்களுடைய மாம்சத்தை மிருகங்கள் அன்று பட்சித்தது போல் இன்றும் பட்சிக்கும் என்பதும் கூட எவ்வளவு அழகாக பொருந்துகிறது. என்னுடைய மிகச்சிறந்த வெளிப்பாட்டின்படி தேவனால் முன்னறிவிக்கப்பட்டு எனக்கு அளிக்கப்பட்டபடியே அது நடக்கும். நான்கு குதிரைகளின் மேல் இருப்பவர்களை குறித்து எனக்கு அளிக்கப்பட்ட வெளிப்பாட்டின் சத்தியம் இதுவே என்று மிகச்சிறந்த முறையில் நான் அறிந்துள்ளேன். நீங்கள் இயேசுவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். ஏனென்றால் அவர் முதலில் என்னை நேசித்தார். சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை கல்வாரி மரத்தில். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், அதுதான் முன் செல்லுங்கள், அது நல்லது. ஸ்தாபனங்களில் உள்ள அங்கத்தினர்களின் பேரில் எவ்வித விரோதமும் இல்லை. ஏனெனில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கத்தோலிக்க முறைமையில் வைத்துள்ளார். அவர் தம்முடைய பிள்ளைகளை மெத்தோடிஸ்ட் முறைமையில் வைத்துள்ளார். அவர் தம்முடைய பிள்ளைகளை பேப்டிஸ்ட் முறைமையில் வைத்துள்ளார். நீங்கள் வெளிச்சத்தை கண்ட மாத்திரத்தில் அந்த வித்தியாசமான எல்லா முறைமைகளில் இருந்தும் வெளிவந்தவர்களாய் இன்றிரவு எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை நாங்கள் காணட்டும். உங்களை போன்ற தேவனுடைய பிள்ளைகள் அத்தகைய ஸ்தாபனங்களில் இருக்கின்றனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் ஸ்தாபனங்களின் முறைமைதான் அவர்களை மரணத்தில் ஆழ்த்துகிறது. பாருங்கள், அவர்கள் சத்தியத்தை கேட்கக்கூடாதவாறு அந்திகிறிஸ்துவின் ஆவி அவர்களை அந்த ஸ்தலங்களுக்கு கொண்டு சென்றிருக்கிறது. அன்றொரு இரவு நான் முத்திரிக்கப்படுதலை குறித்து பேசினது நினைவிருக்கிறதா? ஒரு மனிதன் யூபிலி வருடத்தின் அழைப்பை கேட்ட பிறகும் விடுதலையாக மறுத்தால் அவன் கதவு நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவன் காது கம்பியினால் குத்தப்பட வேண்டும். காது என்பது நாம் கேட்பதற்கென்று கொடுக்கப்பட்டதாகும். விசுவாசம் கேள்வியினால் கேட்பதனால் வரும். அவன் சத்தியத்தை கேட்ட பிறகும் அவனுக்கு அளிக்கப்பட்ட விடுதலையை அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் ஸ்தாபனத்தின் எஜமானையே அவன் வாழ்நாள் முழுவதும் சேவிக்க நேரிடும். ஆமேன். ஓ ஓ என்ன அவர் அதிசயமானவர் அல்லவா? நான் அவரை நேசிக்கிறேன். இப்பொழுது நமது கரங்களை நாம் உயர்த்தி அவரை நாம் தொழுது கொள்வோம். முன்பு அவர் என்னை நேசித்ததால் மகிமை சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை கல்வாரி மரத்திலே. இப்பொழுது உங்களுடைய தலைகளை வணங்கியிருங்கள். நாம் இப்பல்லவியை வாய்த்திரவாமல் மௌனமாக பாடும்போது நாம் அவரை ஆராதிப்போம். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். உமக்காகவும் உமது ஜனங்களுக்காகவும் நான் மகிழ்ச்சி உறுகிறேன். ஓ கர்த்தாவே, எங்களுடைய இரட்சிப்பை கல்வாரியில் நீர் சம்பாதித்து கர்த்தாவே, அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, உமது ஆவியினால் எங்களை சோதித்தறியும். கர்த்தாவே, எங்களை பொல்லாங்கு. தேவனுடைய வார்த்தையின் பேரில் அபிசுவாசம் ஏதாவது காணப்பட்டால், அல்லது தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் அமோதித்து ஆமே என்று சொல்லக்கூடாதவர் யாராயிலும் இங்கிருந்தால், பிதாவே, வெள்ளை குதிரையின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே இப்பொழுதே இறங்கி வந்து தமக்கு சொந்தமானவர்களை அந்திகிறிஸ்துவின் ஆவியிலிருந்து விடுதலையாக்கிக் கொள்வாராக. கர்த்தாவே, அவர்களை வெளியே கொண்டு வாரும்.
And be filled with the oil and the wine.
அவர்கள் இப்பொழுதே மனம் திரும்பி உம்மிடம் விரைந்து வந்து எண்ணெயினாலும் திராட்சை ரசத்தினாலும் நிரப்பப்பட்டு காயினின் மரணம் என்னும் ஸ்தாபன அங்கியை களைந்து போட்டு மணவாளனால் அளிக்கப்படும் நித்திய ஜீவன் என்னும் பணிவெண்மையான அங்கியை அணிந்து கொள்ளட்டும். அப்பொழுது அவர்கள் என்றாவது ஒரு நாள் தேவனுடைய வார்த்தையால் ரூபகாரப்படுத்தப்பட்ட உயிர்த்தெழுதலில் பங்கு கொண்டு கல்யாண விருந்தில் பிரவேசிப்பார்கள். கர்த்தாவே, அதை அருளும். ஜனங்கள் உம்முடைய சமூகத்தில் காத்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் அவர்களுடைய இதயங்களை ஆராய்ந்து பாரும். இயேசுவின் நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது என் சகோதரனே, என் சகோதரியே, என் நண்பனே, இப்பொழுது உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் மத்தியில் நான் வெகு காலமாக இருந்து வருகிறேன். இது ஏறக்குறைய 33வது வருடமாய் உள்ளது. நான் கர்த்தரின் நாமத்தில் உங்களிடத்தில் கூறின ஏதாவது ஒன்றாகிலும் நிறைவேறாமல் இருந்திருக்கிறதா? உங்களுக்கு ஒரு தருணம் உள்ள பொழுதே கிறிஸ்துவை தேடுங்கள். அவ்விதம் நீங்கள் செய்ய முடியாத தருணம் வெகு சீக்கிரத்தில் வரக்கூடும். பாருங்கள், அவர் எந்த நேரத்திலும் தாம் அகித்துள்ள மத்தியஸ்த ஸ்தானத்தை விட்டு புறப்படக்கூடும். அப்பொழுது நீங்கள் உங்கள் முழு இதயத்துடன் கதறினாலும், நீங்கள் தரையில் உதைத்தாலும், நீங்கள் அந்நிய பாஷையில் பேசினாலும், நீங்கள் தரையில் அங்குமிங்கும் ஓடினாலும், நீங்கள் விரும்புகிற எதை செய்தாலும், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு சபையிலும் சேர்ந்தாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஏனெனில் உங்கள் பாவங்களை போக்க வெண்மையாக்கும் திரவம் அப்பொழுது இராது. அப்பொழுது நீ என்ன செய்வாய்? அப்பொழுது நீ எங்கே இருப்பாய்? நல்லது, பரிந்து பேசும் சிங்காசனம் இன்னும் திறந்துள்ளது என்று என் முழு இதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன். அவர் இன்னமும் தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் விரைவில் அவர் சிங்காசனத்தை விட்டு எழுந்து அவர் மீட்டுக் கொண்டவர்களை சொந்தமாக்கிக் கொள்ள புறப்பட்டு வருவார். இப்பொழுது ரூத் காத்துக் கொண்டிருக்கையில் அவர் மீட்பின் இனத்தானின் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். போவாஸ் இனத்தானின் உத்தியோகத்தை நிறைவேற்றின பின்னர் அவன் வந்து தன்னுடைய உரிமைகளை பெற்றுக் கொண்டான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த விதமாகத்தான் அவன் செய்தான் என்று வேதம் கூறியுள்ளது. அவ்வாறே இயேசுவும் மீட்பின் இனத்தாரின் ஊழியத்தை செய்து முடித்த பின்னர் புறப்பட்டு வந்து புஸ்தகத்தை எடுக்கிறார். அவர் சிங்காசனத்தை விட்டு எழுந்துவிட்டபடியால் பரிந்து பேச முடியும். அப்பொழுது முடிவடைந்திருக்கும். கிருபாசனத்தில் அப்பொழுது ரத்தம் இராது. அப்பொழுது அது என்னவாயிருக்கும்? அது நியாயாசனமாக மாறிவிடும். இந்நாட்களில் ஒன்றில் எடுத்துக் கொள்ளப்படுதல் இனிமேல் நிகழும் என்று நான் நினைத்திருந்தேன் என்று நீங்கள் கூற, அது ஏற்கனவே நிகழ்ந்து விட்டது என்று ஒரு சத்தம் உங்களிடம் பதிலளிக்கும் நிலைக்கு வந்துவிடாதீர்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் நம்முடைய தலைகளை இப்பொழுது வணங்கியிருப்போமாக. சகோதரன் ஆராதனை முடிப்பதற்கு அல்லது என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்வதற்கு முன்னால் வாரும். நாளை இரவு சந்திக்கும் வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
That again our ears have been permitted by thy help to hear this message. We pray that it'll go even deeper and sink into our hearts. Mold us and make us after thy fashioning way according to thy will. We pray tonight that there may be no evil thoughts or anything that would permeate or any hindrance of any kind that would mar this kind of fellowship. May every one of the beloved in here tonight, dear God, may there come the feeling and the sense and the knowledge of the combined feeling of fellowship that's upon the people of God today. We pray that thou bless those who feel, as it were, their sense of need at this time. May you truly bring them in, Lord. Go with us now as you dismiss us, our Lord. Keep us under the unction and the anointing of the Holy Ghost. Let dreams, revelations, and visions cross us and help us, Lord, that we might be able to encourage one another and to be a cooperative one together with the message of thy servant and prophet. Bless all who are here confined within the four walls tonight. Take us to our places where you would have us to go, and we shall praise thee for all of this, for we ask it in Jesus' name and for his sake. Amen and amen. God bless you. Dismiss from the auditorium as soon as possible.